Just a little late. Someone was violent, very violent, and I just had to go at that time because they were very, very bad. And drove all the way from Michigan. And the sheriff had called and so forth. They were very, very bad. Now, but it's going to be all right. Everything's under control, so that's fine.
Amen.
When the Lord comes in, everything's under control then, isn't it? Oh, he is so good. Amen. To think of his goodness. Amen. And his mercy, of what he means to us, and how precious is his praises. Well, we tried to start saying that we would take the first three chapters of the book of Ephesians. I think we got the first three words or the first three something there. We didn't get very far. But maybe tonight we can venture along a little further. Now, I want to say that I am not a Bible student by a long ways, and a long ways from being a theologian. But I love the Lord, and I love to serve him, and someone just emergency said just before we go on now, a little girl in the hospital in Loveland, all the best specialists has given her up. She's dying now. And asked requests for this child. As Christians, it's our duty to bow our heads now for prayer.
Amen.
Our gracious Lord, it's not only our duty, but it is our privilege. And it is our desire that we bow our heads.
நாங்கள் ஒரு சபையாக வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களாக விசுவாசிக்கும் மக்களாக இன்றிரவு எங்கள் தலைகளை வணங்கினவர்களாய் உமது வசனத்தை போதிக்கவும் நாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே எங்களை பொருத்தமாய் பொருத்தவும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினர்களாய் நாங்கள் இசைவாய் இணைந்து செயல்பட வேண்டிய இடத்திலே செயல்படும்படியாகவும் இங்கே வந்திருக்கின்றோம்.
And now it is called.
நாம் உடனடியாக தேவனிடத்திற்கு போக வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தகப்பன்மார்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அது என்னுடைய மகளாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்க வேண்டியவளாயிருக்கிறோம். எப்படியாய் நம்முடைய இருதயங்கள் வேதனைப்பட்டு நமக்குள்ளாக புண்ணாகி இருக்கும். அப்பொழுது நாம் உடனே ஜெபிக்கும்படியாக சபைகளுக்கு அழைப்பு விடுத்திருப்போம். இன்றே இங்குள்ள ஒரு தகப்பனுடைய இருதயம் எரிந்து கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டும் இருக்கிறது. அத்தாவே, அந்த மகத்தான நபராகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த தகப்பனுடைய இருதயத்துக்குள் வருவாராக. எல்லா அவிசுவாசத்தின் நிழலையும் எல்லா வேதனையும் எடுத்து போட்டு
And let him know that thou
உம்முடைய தெய்வீக கட்டளையானது உம்முடைய சபையாலும் உம்முடைய ஜனத்தாலும் நிறைவேற்றப்பட்ட போது உம்முடைய சமூகத்தில் எந்த வியாதியும் நிற்க முடியாது என்பதையும் நீரே தேவன் என்றும் அவர் அறியும்படியாய் செய்யும். கடந்த ஞாயிறு துவங்கி இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். நான் இந்த விதமாய் அல்லது இந்த ஜபங்களின் மூலமாக செய்ய வேண்டும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உலகமானது பார்க்கக்கூடிய விதத்தில் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் அதிகமில்லை. ஆனால் இந்த சிறு கவன் இருக்கின்றதே, இரு விசுவாச கரங்களால் பற்றிக் கொண்டிருக்கும் போது அப்படி சொல்லக்கூடியதாயிருக்கிறது. ஓ கர்த்தாவே, அங்கே என் பிள்ளையின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மரணத்தை எங்களுடைய ஜெபங்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அதை தாக்கி அதை சின்ன பின்னமாக ஆக்கப்படுவதாக.
The darkness gloom away from the bedside of that
இருளானது அந்த சிறு பிள்ளையின் படுக்கையின் பக்கத்திலிருந்து நீங்கி போவதாக. தேவனுடைய சமூகத்தில் அந்த பிரகாசமான மகத்தான வெளிச்சமானது அவள் மேல் வீசுவதாக. அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அந்த பிள்ளையானது சுகமடைந்த பிள்ளையாக வெளியே வருவதாக. தேவனே, அந்த ஆற்றின் அக்கறையிலே எங்களுடைய அருமையானவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மகிமையுள்ளதாயிருக்கிறது. ஆனால் எங்களுடைய சிறுசுகளை நாங்கள் நேசிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமைக்காக அந்த பிள்ளையின் ஜீவனை நீர் விட்டுக் கொடுக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சபையாக மரணத்தை கடிந்து கொண்டு அக்கறையிலே நில் என்று உன்னால் அந்த குழந்தை எடுக்க முடியாது, ஏனென்றால் அதன் ஜீவனை தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் உரிமை கோருகிறோம் என்று கூறுகிறோம்.
Grant these things, Lord, to go straight to the mark as we direct them. In the name of Jesus Christ, our Savior.
ஆண்டவரே, நாங்கள் அந்த திசையில் நேராக செல்லும்படி அருள் புரியும். எங்களுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென்.
Do we believe?
நாம் விசுவாசிக்கிறோமா? நான் ஒரு கிறிஸ்தவனாக மட்டும் இல்லாதிருப்பேனே, ஆனால் என்னால் என்ன செய்திருக்க கூடும் என்று எனக்கு தெரியாது. இனி வாழ நான் விரும்பி இருக்க மாட்டேன். எனக்கு தெரிந்த மேலான காரியம் என்னவென்றால் மற்றவர்கள் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு மாத்திரமே என்று, அங்கே ஜீவிப்பதற்கு வேறென்றும் இல்லை. இப்பொழுது இந்த இரவு நம்முடைய முந்தின பாடத்தின் சாராம்சத்தை சற்று கூற விரும்புகிறேன். கூடுமானால் நான் முழு அதிகாரத்தையும் வாசிக்க முயற்சிப்பேன். ஆகவே ஞாயிறு காலையிலும் மாலையிலுமாக இரண்டு ஆராதனைகளையும் எடுத்துக்கொண்டு அப்படி செய்வது சரியாயிருக்கும் என்றால் சபையானது எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை இந்த கூட்டங்களிலே போதிக்க விரும்புகிறேன். ஓ, உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் மகிமையானதாயிருக்கும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சரியான விதமாக அறிந்து கொள்ளாமல் ஒருவராலும் ஒன்றையுமே செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு வைத்தியன் இருக்கிறான். அவன் இப்பொழுதுதான் வைத்தியர் படிப்பை முடித்தவன். இதற்கு முன்பு ஒரு அறுவை சிகிச்சை கூட செய்ததில்லை என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆயினும் அவன் காண்பதற்கு அழகாகவும் வாலிபமாகவும் தலையை நன்றாக வாரிக்கொண்டும் நன்றாக முடித்துக் கொண்டும் நல்லடத்தை உள்ளவனாய் அவன் இருக்கிறான். அவன், நான் கத்தியெல்லாம் தீட்டி கூர்மையாக்கி எல்லா கருவிகளுக்கும் கிருமி நாசனம் செய்துவிட்டேன் என்று கூறுகிறான். ஆனால் உங்களுக்கு அது வினோத உணர்ச்சியை உண்டாக்குகிறது. அந்த அறுவை சிகிச்சை அநேக முறைகளில் செய்த அனுபவம் உள்ள ஒரு வயதான வைத்தியர் அறுவை சிகிச்சை செய்வதையே நான் விரும்புகிறேன். அப்போதுதான் படித்து முடித்த ஒருவன் எனக்கு விருப்பம் இல்லை. அனுபவம் உள்ள யாரையாவது தான் நான் விரும்புவேன். இந்த இரவிலே அழைக்கக்கூடிய ஒரு மிகுந்த அருமையான அனுபவம் உள்ள ஒருவரை எனக்கு தெரியும். அவர் பரிசுத்த ஆவியானவரே. அவர்தான் தேவனுடைய மகத்தான வைத்தியரும் மகத்தான போதகருமாயிருக்கிறார். என்னுடைய இன்றிரவு செய்திக்கு முன்னுரையாக இன்னும் ஞாயிறன்றி கொடுக்கப்பட்ட செய்தியின் தொடர்ச்சியாக அதாவது தேவனுடைய வார்த்தையை கொண்டிருந்த சாமுவேலை அவர்கள் வேண்டாம் என்று தள்ளி கீசின் குமாரனாகிய சவுலை ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவிக்கு பிரதிநிதித்துவமாக இருந்த சாமுவேலை வேண்டாம் என்று தள்ளினார்கள். ஏனென்றால் ஆவியானவர் நடத்தின வண்ணமாக மட்டுமே அவன் பேசினான். அவர்களுடைய கவனத்தை அதனிடமாய் திருப்பின போது அவன் கூறினான், நான் கர்த்தருடைய நாமத்தில் உரைத்து நிறைவேறாமல் ஒன்றும் போகவில்லையே. உங்களுக்கு முன்பாக நான் தவறாகவும் நடந்ததில்லையே. நான் பாவம் செய்தேன் என்றும் யாரும் என்னை குற்றப்படுத்த முடியாதே என்றான். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று இயேசு சொன்னது போன்று. ஆமென். சாமுவேல் மீண்டும் சொன்னான், நான் உங்களிடத்தில் வந்து எனக்கு பணம் முதலானவைகள் வேண்டும் என்று கெஞ்சினதில்லையே. உங்களிடத்திலிருந்து நான் ஒன்றையும் எடுத்துக் கொண்டதில்லையே. ஆனால் நான் கூறின அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே கூறினேன். அவைகளை நான் கர்த்தருடைய வாயிலிருந்து உங்கள் அண்டைக்கு கொண்டு வந்தேன் என்று. ஜனங்கள் எல்லாரும் அது உண்மை என்று சாட்சி பகிர்ந்தனர். அவையெல்லாம் உண்மைதான். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ராஜா அவசியம் வேண்டும். உலகத்தில் உள்ள மற்றவர்களைப் போல எங்களுக்கும் இருக்க நாங்கள் விரும்புகிறோம் என்றனர். இன்றிரவு நம்முடைய வேத பாடம் எபேசியரின் பகிர்ந்து கொடுத்தலாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் யோசுவாவின் புத்தகமாக இருக்கிறது. அதை பகிர்ந்து கொடுக்கிறதும் ஜெயங்கொள்ளுகிறவர்களை ஒழுங்கு முறைகளில் கொண்டு வருகிறதுமாயிருக்கிறது. நாம் மூன்றாம் வசனம் முதல் வாசிக்க துவங்குவதற்கு முன்னர் நாம் ஒரு இடத்தை பிடிக்க ஒரு சில நிமிடங்கள் இதை ஒரு முன்னுரையாக பார்ப்போம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் இஸ்ரவேலுக்கு ஒரு இளைப்பாதல் தேசத்தை தருவதாக அவர்களுக்கு வாக்களித்திருந்தார். ஏனென்றால் அவர்கள் தேசாந்திரிகளாயும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களாயும் இருந்தனர். அவர்களுக்கு சொந்தமில்லாத ஒரு தேசத்தில் அவர்கள் இருந்தனர். தேவன் ஆபிரகாமின் மூலமாக ஆபிரகாம் ஒரு பரதேசியாயும் அவருடைய சந்ததி அந்நிய ஜனங்களுக்குள் 400 வருடங்கள் பரதேசிகளாக இருந்து துன்பப்படுவார்கள் என்றும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார்.
ஆனாலும் ஒரு பலத்த கரத்தினால்
பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்துக்குள் கொண்டு வருவேன் என்று வாக்களித்திருந்தார். வாக்குத்தத்திற்கான வேலையானது நெருங்கி வந்தபோது அவர்களை தேசத்துக்குள்ளாக கொண்டு போகும்படியாய் தேவன் யாரோ ஒருவரை எழுப்பினார். அந்த நபர் யாரென்று இன்றிரவு உள்ளவர்களாகிய உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அது மோசே. கவனியுங்கள், நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் கொண்டு போக கொடுக்கப்பட்ட அந்த ஒருவரை போன்ற மிகவும் உண்மையான ஒரு மாதிரியாய் அவன் இருந்தான். இப்பொழுது நமக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாக்குத்தத்தமோ ஆவிக்குரிய இளைப்பாறுதலாய் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வாக்குத்தத்தமோ சரீர பிரகாரமான இளைப்பாறுதலாய் இருந்தது. ஆகையினால் இது எங்களுடைய நாடு என்று சொல்லத்தக்கதான ஒரு தேசத்திற்குள் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். நாம் இனி அலைந்து திரிகின்றவர்களாய் இருக்க போவதல்ல. நாம் குடியேறிவிட்டோம். இதுதான் எங்கள் நாடு. இங்கே எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சொந்த தானியத்தை புசிப்போம். எங்களுடைய திராட்சை தோட்டத்தை நாட்டுவோம். எங்களுடைய திராட்சை தோட்டத்திலிருந்து எடுத்து புசிப்போம். பின்னர் கடந்து போகும் போது அதை எங்களுடைய பிள்ளைகளுக்காக விட்டு செல்வோம். நாங்கள் எப்படியாய் அந்த தேசத்திற்குள்ளாகவும் தொழிலத்தின் நியமங்களுக்குள்ளாய் ஆராயலாம். நகோமி, ரூத், போவாஸ் போன்று அவர்கள் எல்லாவற்றையும் நாம் திரும்ப கொண்டு வரலாம். இஸ்ரவேலிலே ஒரு சகோதரன் எதையாவது இழந்து போனால் எப்படி ஒரு உறவின் முறையான் அதை மீட்டுக் கொள்ளலாம்? அது என்ன அழகா இருக்கிறது! அதை குறித்து ஆராய போனால் வார 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 வாரங்களாக ஆகியும் அந்த அதிகாரத்தையே நாம் தாண்டி அதற்குள் போக மாட்டோம். நேராக முழுவதையுமே நேராக இதற்குள் சம்பந்தப்படுத்தலாம். இந்த அதிகாரத்துக்குள் இணைக்கலாம். அதை ஆராய்ந்து படிக்க எனக்கு மிகுந்த ஆவல். நாம் வழக்கமாக அதை செய்வதுண்டு. ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதையே ஒன்றரை ஆண்டு காலம் ஆராய்வது, அதிலேயே நிலைத்திருப்போம். இப்பொழுது சுதந்திர வீதம் என்பது அப்பேற்பட்டதான ஒரு மகத்தான காரியம். தேசத்தில் உனக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்குமாயின் எப்படியாய் ஒரு உறவின் முறையான் மட்டுமே அல்லாமல் வேறு யாராலும் அதை மீட்டுக் கொள்ள முடியாது. தாய்மார்களாகிய உங்களுக்கு அன்றொரு நாள் பேசின காரியத்தில் ஒரு சிறு அச்சாரத்தை இங்கே கூற விரும்புகிறேன். இறந்து போன நிலையில் இருக்கின்ற உங்களுடைய அருமையானவர்களுக்காக இங்கு இருக்கின்றவர்களில் எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறீர்கள்? சரி, மறுபடியமாக காரியம் அதுதான். பாருங்கள், உங்களுடைய சுதந்திர வீதம் புரிகின்றதா? அவள் அந்த ரோம சேவகனிடம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறினான். உங்களை தானே ரட்சித்துக் கொள்ள போதுமான விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால், உன்னுடைய பையனோ அல்லது பெண்ணோ எவ்வளவாக வழி தவறி சென்றிருந்தாலும் உங்களிடத்தில் போதுமான விசுவாசம் இருக்குமானால் எப்படியாயினும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் எப்படியாயினும் அவர்களை ரட்சிப்பார். அவர்களை ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்த நிலைமையில், மரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அவர்களை வைக்க வேண்டி இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் அதை வாக்களித்துள்ளார். அந்த சுதந்திர வீதம், ஏசாயா கூறுகிறான், அவர்களும் அவர்களுடைய சந்தானமும் அங்கிருப்பார்கள். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, ஏறுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் இருக்கின்றது. அதை இன்றிரவு நான் உங்களுக்காக பேசலாம் என்று நம்புகிறேன். என் இருதயத்தில் அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் திரும்பி வருவோம். ஆனால் இப்பொழுதோ தொடர்ந்து முன்னேறுவோம். பின்னர் நீங்கள் மோசேயை கவனித்தீர்கள். அந்த மகத்தான் அற்புதம் செய்கின்றவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் ஊடாக நடத்தி வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வரைக்கும் கொண்டு வந்தான். ஆனால் அவர்களுடைய சுதந்திர வீதத்தில் அவர்களை அவன் பொருத்தவில்லை. அவர்களுடைய சுதந்திர வீதத்தை அவன் அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுக்கவில்லை. அத்தேசம் மட்டுமாக அவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தான். ஆனால் யோசுவாவோ தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்தான். அது சரிதானே? கிறிஸ்துவும் சபையை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலம் மட்டுமாய், சபைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இருந்த ஸ்தலம் மட்டுமாய் கொண்டு வந்தார். அவர்கள் கடக்க வேண்டியது யோர்தான் மட்டும்தானே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தாமே சபையை ஒழுங்குக்குள் பொருத்துகின்றவராயிருக்கின்றார்.
the Joshua of today.
இன்றைய யோசுவாதான் சபையை அதன் ஒழுங்கில் வைத்து ஒவ்வொருவருக்கும் வரங்களையும் பொருத்தங்களையும் ஸ்தானங்களையும் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து தான் ரட்சித்தார் என்று உள்ளான மனிதன் மூலமாக பேசுகின்ற தேவனுடைய சத்தம் அவராயிருக்கிறார். இதுவரைக்கும் கூறினவைகள் உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது நாம் எபேசியரின் புத்தகத்துக்குள்ளாக போகின்றோம். அதே விதமாக சபைக்குரிய ஸ்தானத்திலே அவர் அதை பொருத்திக் கொண்டிருக்கிறார். யோசுவா அவர்களை ஒரு இயற்கையான தேசத்தில் பொருத்தினான். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சபையை அவர்களின் சுதந்திர வீதத்திலே அவர்களின் ஸ்தானத்திலே அவர்களை பொருத்தமாய் பொருத்திக் கொண்டிருக்கிறார். இங்கே முதலாவதாக அவன் துவங்குகிறது. பவுல் தன்னுடைய நிறுவத்தை துவங்குகையில் பவுல் என்று துவங்குகிறான். அவனுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கழித்து நாம் பார்க்க போகிறோம்.
Not in a seminary, not by any theologian, but it was a
ஒரு குருமார்கள் பள்ளி அல்ல, ஒரு வேத பள்ளியின் மூலமாய் அல்ல, ஆனால் தேவன் பவுலுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை பற்றின வெளிப்படுத்தலாய் அது இருக்கிறது. உலக தோற்றமுடல் தேவனுடைய ரகசியமானது மறைக்கப்பட்டிருந்தது என்பதை அறிந்து அவை யாவும் பரிசுத்த ஆவியானவர் தனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறுகிறான். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மத்தியில் இருந்து ஒவ்வொருவரையும் ஒரு ஒழுங்கில் பொருத்திக் கொண்டிருக்கிறார். சபையை அதன் ஸ்தானத்தில் பொருத்துகிறார். அவள் இங்கே ஜனங்களுக்கு சொல்ல தொடங்குகிற முதலாவது காரியம் என்னவென்றால், நினைவிருக்கட்டும், இதே சபைக்கு மாத்திரம் எழுதப்பட்டதே ஒழிய புறம்பே இருக்கிறவளுக்கு அல்ல. புறம்பே இருக்கிறவளுக்கு புதிராக இருக்கிற ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஒருபோதும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அது அவருடைய தலைக்கு மேலாக போய் அதை குறித்து அவன் ஒன்றுமே அறியாதவராயிருக்கிறார். ஆனால் சபைக்கோ அது கண்மலை தேனாக இருக்கிறது. அது சொல்ல முடியாத சந்தோஷமாக இருக்கிறது. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயமாக இருக்கிறது. அது ஆத்மாவின் ஒரு நங்கூரமாக இருக்கிறது. அது நம்முடைய நம்பிக்கையும் காத்திருக்குதலுமாய் இருக்கிறது. காலங்கள் தோறுமாய் உள்ள கண்மலையாய் இருக்கிறது. அது நன்மையான எல்லா காரியமுமாய் இருக்கிறது. எல்லா வானங்களும் ஒழிந்து போம், பூமியும் ஒழிந்து போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. ஆனால் காரானுக்கு வெளியே இருக்கிற மனுஷனோ அதை குறித்து ஒன்றும் அறியாதிருக்கிறான். அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அதன் காரணமாக அவன் ஒரு நல்ல மனிதன் அல்ல என்று நான் கூறவில்லை. எகிப்தில் இருக்கின்ற மனிதனும் கூட நல்லவன் அல்ல என்று நான் கூறவில்லை. ஆனால் அவனோ அவனுடைய சுதந்திரத்துக்குள் வருமட்டாய் அதை அவன் அறிய மாட்டான். அவைக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தமானது ஒரு இயற்கையான தேசம் அல்ல, ஆனால் ஒரு ஆவிக்குரிய தேசமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். பின்னர் இந்த ராஜரீக ஆச்சாரிய கூட்டத்தில் பரிசுத்த ஜாதியாயும் வெளியே அழைக்கப்பட்டவர்களாயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் பிரத்யேகமானவர்களாயும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம். அப்படியானால் முழு உலகமும் அதற்கு புறம்பானதாயும் மறித்ததாயும் இருக்கிறது. நாமோ ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஒரு மனிதனால் அல்ல, ஆனால் ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். சகலமும் அன்புக்குள்ளாக முழு காரியமும் இப்பொழுது சுருட்டப்படுகின்றது. அநேக முறைகள் இதை போதிக்கும்படியாக முயற்சிக்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் அன்பை குறித்து என்னை காட்டிலும் அதிகமாக போதித்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு எடுத்து கூற முயற்சிக்கின்ற ஒரே காரியம் இதுதான். அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றவனாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒரு மனிதனால் தவறில் இருக்கின்ற ஒரு மனிதன் அவனால் பொறுத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவனிடம் நீடிய பொறுமை, சாந்தம், பொறுமை இருக்கின்றது. அவன் இனிமையாயும் தாழ்மையாயும் விசுவாசம் உள்ளவனாயும் ஆவியினால் நிறைக்கப்பட்டவனாயும் எதிர்மறையாய் இல்லாமல் நிச்சயம் உள்ளவனாய் இருப்பான். அவன் ஒரு வித்தியாசமான நபராய் இருக்கிறான். இந்த விதமாக கூறுகின்ற ஒரு மனிதனாக அல்ல. அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் அதை பெற்றிருந்தோம், நாங்கள் கூச்சலிட்டோமானால் நாங்கள் அதை பெற்றுக் கொண்டோம் என்பதாகவும், நாங்கள் மெத்தடிஸ்டுகள், ஓ நாங்கள் கூச்சலிட்ட போது நாங்கள் தேசத்திற்குள்ளாக இருந்தோம் என்று கூறினர்களாய், அது நல்லதுதான், அதெல்லாம் சரிதான், நானும் கூட அதை விசுவாசிக்கிறேன். பின்னர் அந்நிய பாஷைகள் பேசிக்கொண்டு பெந்தெகோஸ்துக்கள் நாங்கள் பெற்றுவிட்டோம் என்று வந்தனர். அந்நிய பாஷைகள் பேசுகின்ற அனைவரும் பெற்றுவிட்டார்கள் என்றனர். நானும் கூட அதை விசுவாசித்தேன். ஆனால் அப்படியா இருந்தோம், இன்னும் அநேகர் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை நாம் கண்டறிந்தோம். பாருங்கள், புரிகின்றதா? உலகம் உண்டானது முதற்கொண்டு மறைக்கப்பட்டிருந்ததும் இந்த கடைசி நாட்களில் தேவ புத்திரர்களுக்கு வெளிப்பட்டதுமான மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்துக்கு இப்பொழுது நாம் வந்து கொண்டிருக்கிறோம். தேவ புத்திரர்கள் வெளிப்பட்டாயிற்று என்பது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நாம் வேறு எதையும் சிந்திப்பதற்கு முன்னர் நாம் ரோமர் 8 அதிகாரத்திற்கு ஒரு நிமிடம் திருப்பி உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் வாசிக்கட்டும். இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்ற காரியத்திற்கு ஓடி வருகின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் ரோமர் 8 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க போகின்றோம்.
For the earnest expectation, the creation waiteth for the manifestation.
மேலும் தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது.
With earnest expectations, the whole creation.
மிகுந்த ஆவலோட சர்வ சிருஷ்டியும் வெளிப்படும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், வெளிப்படும்படியாய். வெளிப்படுதல் என்றால் என்ன? அறியும்படியாய் செய்வது. உலகமும் அங்கே இருக்கின்ற முகமதியர்கள் அவர்கள் அதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். சுற்றிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் அதை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? நம்மிடத்தில் ஒரு பலத்து காற்று உண்டானது, இடி முழக்கங்களும் மின்னல்களும் நமக்கு உண்டானது, எண்ணெயும் ரத்தமும் நமக்கு உண்டானது, எல்லா விதமான காரியங்களும் நமக்கு உண்டானது. ஆனால் தன் சால்வை எடுத்து சுற்றிக் கொண்டு வெளியே நடந்து போய் இதோ இருக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லும்படியாய் தூண்டின அந்த தீர்க்கதரிசியை கவர்ச்சித்த அந்த மெல்லிய சிறிய சத்தத்தை நாம் கேட்க தவறி போனோம். புரிகின்றதா? இப்பொழுது சர்வ சிருஷ்டியும் வேதனையில் முனகிக் கொண்டு தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. சபையானதை தான் காத்திருக்க வேண்டிய ஸ்தானத்திலே அதை பவுல் முதலாவதாக பொறுத்த போகிறார். அதன் முன்னுரையை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நாம் அதை மீண்டுமாய் வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆக வேத பாட வகுப்பிற்கு வந்துள்ள நீங்கள் தாமே இதை மறந்து போகாமல் இருப்பதற்காக, நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வர முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்காக நாம் சபையை சேர்ந்து கொள்கிறோமா? ஒரு உத்தியோகத்தை வகிப்பதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வர முடியுமா? கிறிஸ்துவுக்குள் வருவதற்காக நாம் தண்ணீருக்குள் மூழ்குகிறோமா? நாம் எப்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக போக முடியும்?
1 Corinthians 12:5
ஒரே ஆவியினாலே, அதாவது பரிசுத்த ஆவியினாலே நாம் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்று கூறுகிறது. இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக எல்லா காரியங்களும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அதை பார்த்தீர்களா சகோதரன் காலின்ஸ்? பாருங்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கின்ற அனைத்து காரியங்களும் இஸ்ரவேலர் இந்த யோர்தானை கடந்து இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக வந்தபோது அவர்கள் எல்லாவற்றையுமே யுத்தம் செய்து மேற்கொண்டனர். இப்பொழுது நினைவில் வையுங்கள், இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் உங்களுக்கு வியாதியே வராதென்று அர்த்தமில்லை, தொல்லைகளே வராதென்று அர்த்தமில்லை. ஆனால் அது இதை கூறுகின்றது, ஓ இது உங்கள் ஆழத்துக்குள் பதிவதாக இதை அது உங்களுக்கு கூறுகிறது. அதாவது அது உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுகிறது. எழுந்தி அதை பற்றிக்கொள். புரிகின்றதா? நினைவில் வையுங்கள், இஸ்ரவேல் யுத்தத்தில் எப்பொழுதாவது ஒரு மனிதனை இழந்தான் என்றால் ஆலயத்துக்குள் பாவம் உண்டாயிருந்த போது மாத்திரமே. அந்த ஒரு விதத்தில் மட்டுமே நம்மாலும் ஒரு ஜெயத்தை இழக்க முடியும். அதாவது பாவமோ தவறான காரியம் ஏதோ பாளையத்துக்குள் இருக்கும் போது மட்டுமே இழப்போம். ஆகான் அந்த பொன் பாளையத்தையும் பாபிலோனிய சால்வையும் திரும்பின போது பாவம் அங்கே பாளையத்தில் இருந்தது. அப்போது யுத்தம் தோல்வி கண்டது. இன்றளவு நீங்கள் எனக்கு இந்த கரைதிரையற்ற சபையை கொடுங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் பரிபூர்ணமாய் நிற்கின்ற பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டு ஜனங்களை எனக்கு கொடுங்கள். அப்பொழுது நான் எந்த வியாதியையும் அல்லது எந்த துன்பத்தையும் அல்லது அங்கிருக்கின்ற எந்த காரியத்தையும் இந்த தேசத்துக்குள் இருக்கின்ற எல்லா ஜோ லூயிஸ்களையும் அவர்களுடைய எல்லா அவநம்பிக்கையோடும் எந்த விதமான தொல்லையோடும் இருக்கின்றவர்களை இந்த நாளில் இங்கே கொண்டு வாருங்கள். அவர்கள் பரிபூர்ண சுகதேகிகளாய் இங்கிருந்து வெளிநடந்து செல்வார்கள் என்று அங்கே இருக்கின்ற எல்லா அவிசுவாசிகளோடும் நான் சவாலிடுகிறேன். ஆமையா, தேவன் வாக்குத்தத்தை கொடுத்தார். அதை தவிர்க்கக்கூடியது அவிசுவாசத்தின் பாவம் மட்டுமே அன்றி வேறொன்றுமில்லை. இப்பொழுது இந்த சிறிய பாவம் என்ன என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings.
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
When we are in Christ,
நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு புறம்பாக உணர்ச்சிகள் நமக்கு
இருக்கின்றன.
கிறிஸ்துவுக்குள்ளாக நிச்சயமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கின்றது. போலி விசுவாசம் அல்ல, கள்ளத்தனங்கள் அல்ல, பாவனை செய்வதும் அல்ல. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்ல முயற்சித்துக் கொண்டு உண்மையில் அதற்குள் இல்லை என்றால் உன்னுடைய பாவம் உன்னை கண்டுபிடிக்கும். அப்படி இருப்பாயானால் முதலாவது நடக்கின்ற காரியம் என்னவென்றால், உலகத்தில் நாம் கூறுவது போன்று தட்டு தடுமாறி நடந்து கொண்டு போகிறவர்களாக இருப்பீர்கள். நீ எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றாயோ அது உன்னிடம் இல்லாமல் இருக்கின்றது நீ கண்டறிவாய். ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கும் போது அவர் உனக்கு பரலோகத்தின் சமாதானத்தையும் பரலோக ஆசீர்வாதத்தையும் பரலோக ஆவியையும் அவர் உனக்கு வாக்களித்திருக்கிறார். எல்லா காரியங்களும் உன்னுடையது. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்து கொண்டு எல்லா காரியங்களையும் முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொண்டவனாய் இருப்பாய். ஆமேன். எவ்வளவு அழகாயிருக்கிறது! நாம் தொடர்ந்து வாசிப்போம். அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியே இப்பொழுது இந்த இடத்தில் தான் சபையானது பயங்கரமாய் இடறுகிறது. அவருக்குள்ளாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியே யாருக்குள்ளாய்?
கிறிஸ்துவுக்குள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் கண்டறிந்தோம். இப்பொழுது நான் அடுத்ததை வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்மை முன்குறித்திருக்கிறார். முன்குறித்திருக்கிறார் என்ற வார்த்தையில் நான் சற்று நிறுத்த விரும்புகிறேன். முன்குறித்திருக்கிறார் என்பதற்கு நான் சகோதரன் நெவிலை தேர்ந்தெடுக்கிறேன், நான் சகோதரன் பீலரை தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று அர்த்தம் அல்ல. அந்த விதமாக அல்ல. யார் சரியாயிருப்பார்கள், யார் தவறாயிருப்பார்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய முன்னறிவால் அது இருக்கின்றது. ஆகவே முன்னறிவின்படியாய் தேவன் தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்தவராய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்படியாய் அவருடைய முன்னறிவின்படியாய் அவர் முன்குறித்தார். அதன் மூலமாய் இனி வரபோகும் காலத்தில் எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நபருக்குள்ளாய் ஒன்று சேர்க்கிறார். ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு இங்கே கூறப்போகிறேன். அது நல்லது, நாம் மீண்டும் அதை பார்ப்போம். அதை குறித்து சற்று அன்றிரவு நான் பேசினேன் என்று கருதுகிறேன், அல்லது அதை குறிப்பிட்டேன் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 1:26. தேவன் தம்மை தேவனாகிய கர்த்தர் என்று அழைத்த போது அது ஏலோயும் என்ற வார்த்தையில் இருந்தது. அதன் அர்த்தம் என்னவென்றால் தம்மில் தாமே ஜீவிக்கின்றவர் என்பதாகும். அவர் மட்டுமே அன்றி வேறு ஒன்றும் அப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை. அப்பொழுது அங்கே காற்று கிடையாது, அங்கே வெளிச்சம் கிடையாது, அங்கே நட்சத்திரங்கள் கிடையாது, அங்கே உலகம் கிடையாது, அங்கே வேறு எதுவுமே இல்லை. அங்கே தேவனும் அப்பொழுது தேவன் மாத்திரமே இருந்தார். இப்பொழுதோ அவர் அதை உண்டாக்கினார்.
Inside of that was attribute, which means that he was a.
அதற்குள்ளாக தான் அவர் எத்தன்மையவர் என்ற தன்மைகள் இருந்தன. இந்த மகத்தான ஏலா ஏலையுமுக்குள் தான் ஒரு தன்மை இருந்தது. அல்லது ஒரு தன்மை என்னவா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அல்லது அதை நான் இவ்விதமாய் கூறட்டும், அது ஒரு சுவாபமாகும். அதை அந்த விதமாய் இருக்கிறபடியால் அந்த சிறிய பையன் அதை பெற்றுக் கொள்கிறான். அந்த விதமாய் அதை பெற்றுக் கொள்ள வேண்டிய அந்த சிறிய பையன்களில் நானும் ஒருவனாயிருக்கிறேன். ஒரு தகப்பனாய் இருக்க வேண்டிய சுவாபம் அவருக்குள்ளாக இருந்தது. ஆனால் அவரோ தம்மில் தாமே ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஒரு தகப்பனாய் இருக்கத்தக்கதாக அங்கே ஏதும் இல்லாதிருந்தது. இப்பொழுதோ அங்கே அதற்குள்ளாக ஆழத்தில் வேறு ஏதோ இருந்தது. அவர் தேவனாயிருந்தார். தேவன் என்பது ஒரு ஆராதிக்கப்படும் பொருளாயிருக்கிறது. ஆனால் அவரோ தம்மில் தாமே ஜீவிப்பராய் ஏலோயுமாக இருந்தார். ஆகவே அவரை ஆராதிக்க அங்கு ஒன்றும் இல்லாதிருந்தது. அந்த காரியத்துக்குள்ளாக அவர் ஒரு இரட்சகராயிருந்தார். ரட்சிக்கப்படும்படியாய் அங்கே ஒன்றும் இழக்கப்பட்டு போகவில்லை. புரிகின்றதா? அந்த காரியத்துக்குள்ளாக அவர் ஒரு சுகமளிப்பவராக இருந்தார். பாருங்கள், ஆனால் அங்கே ஏதும் சுகப்படுத்தும்படியாக வியாதியாயில்லை, அல்லது வியாதியாய் இருக்கவும் அங்கே ஒன்றும் இல்லாதிருந்தது. இப்பொழுது காரியம் உங்களுக்கு நன்றாக புரிகின்றதா? ஆக அவருடைய தன்மைகள் தான், அவருடைய சுவாபமானது தான் இன்றுள்ளதை உண்டாக்கினது. சில ஜனங்கள் ஏன் தேவனதை ஆரம்பத்திலேயே நிறுத்தியிருக்க கூடாதா என்று கூறுகின்றனர். அவர் ஒரு கொடூர நெஞ்சுள்ள காட்டு மராண்டி என்று ஜோலியஸ் கூறினான். அவன் தான் ஜோவை அல்லது ஜாக்கோவை கடிந்து கொண்டான். அவன் சொன்னான், அவர் வெறுமனே ஒரு கொடூர நெஞ்சுள்ள காட்டு மராண்டி, தேவன் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்றான். அப்படி ஒரு காரியமானது இருந்திருந்தால் அவர் அவன் எல்லாவித பெயர்களையும் சூட்டி அடைத்தான். பாருங்கள், அவனுக்கு இங்கே மூளையிலே நிறைய அறிவு இருக்கின்ற காரணத்தால் தான் அப்படி சொன்னான். ஆனால் இங்கே கீழே இருதயத்தில் ஒன்றுமே இல்லை. அங்கேதான் அது இருக்கிறது. புரிகின்றதா? இந்த வார்த்தை அது இங்கே கூறுகிறது. அவர் அதை மறைத்து வைத்தார். இந்த ரகசியங்கள் எல்லாம் இப்பொழுது இங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றது. நினைவிருக்கட்டும், வேதம் கூறுகின்றது, உலக தோற்றம் முதல் தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. அவைகளை சபைக்கு காணும்படியாய் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றது. என்ன, உங்களுக்கு அது புரிகின்றதா? இப்பொழுது நான் என் கதையை சற்று நிறுத்திவிட்டு அல்லது நான் என்னுடைய அடுத்த கருத்துக்கு போவேன். இப்பொழுது மோசேயின் காலத்தின் ஊடாகவும், நடந்து போன தீர்க்கதரிசிகளின் காலத்தின் ஊடாகவும், நடந்த எல்லா காலங்களின் ஊடாகவும், இந்த பின்னான நாட்களில் வேத வாக்கியங்களின் படியாய் இந்த காரியங்கள் யாவும் காணப்படத்தக்கதாக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது நினைவிருக்கட்டும். அது உண்மை. அது தேவ புத்திரர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. ஏன்? நான் கூறினது போன்று பூர்ணினி கோபுரத்து போன்று வருமட்டாய் நெருக்கி 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 கட்டப்படுகிறது. நான் அடிக்கடி குறிப்பிடுவது போன்று தேவன் மூன்று வேதாகமங்களை உண்டாக்கினார். முதலாவது வேதாகமத்தை அவர் வானவெளியில வைத்தார், அதாவது நட்சத்திர ராசிகள். நீங்கள் எப்பொழுதாவது இந்த நட்சத்திர ராசிகளை பார்த்திருக்கீங்களா? நட்சத்திர ராசிகளின் முதலாவது உருவகம் என்ன? கன்னிராசி. நட்சத்திர ராசிகளின் கடைசி உருவகம் என்ன? சிங்கம், சிம்மராசி. அவர் முதலாவது முறையாக கன்னியிடத்தில் வந்தார். அவர் இரண்டாவது முறையாக கடைசியில் வரும்போது யூதா கோத்திரத்து சிங்கமாக வருகிறார். புரிகின்றதா? அவர் அடுத்த வேதாகமத்தை கூர்ணினி கோபுரத்தில் வைத்தார். ஏனோக்கின் நாட்களிலே இந்த கூர்ணினி கோபுரங்கள் கட்டப்பட்டன. அவர்கள் அதை அளந்தனர். அது எனக்கு புரியவில்லை. ஆனால் அவர்கள் அதற்குள் சென்று குனிந்து முழங்காலில் அதிக தூரம் போய் யுத்தங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அவர்கள் கணக்கிடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் எங்கிருந்து அளக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ராஜாவின் அறையிலிருந்து அளக்கிறார்கள். இந்த விதமாக கூர்ணினி கோபுரம் மேலெழும்பினது. இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் வைத்துக் கொண்டு நம்மால் அதை கட்ட முடியாது, நம்மால் அதை கட்டி எழுப்ப முடியவில்லை. அதை இந்த வண்ணமாக ஒரு கூர்ணினியை நோக்கி கூறாய் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு மேல் தலைக்கல் வைக்கப்படவே இல்லை. அந்த கூர்ணனி கோபுரத்தின் உச்சியில் ஒரு தலைகல் பொருத்தப்படவில்லை. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்பது எனக்கு தெரியாது. எகிப்தின் மிக பெரிய கூர்ணனி கோபுரத்தின் மேல் தலைக்கல் இருந்ததே கிடையாது. ஏன் தலைக்கல்லானது புறக்கணிக்கப்பட்டது. கிறிஸ்துவாகிய தலைக்கல் பாருங்கள், புறக்கணிக்கப்பட்டது.
But as we grow from the
ஆனால் நாம் அப்படியாய் லூத்தரின் காலம், பாப்டிஸ்டுகளின் காலம், மெத்தடிஸ்டுகளின் காலம், பெந்தகோஸ்துகளின் காலம் இப்படியாய் நாம் வளர்ந்து வந்து இப்பொழுது தலைக்கல்லின் காலத்துக்கு வந்து விட்டோம். பாருங்கள், தலைக்கல் வந்து அமர்ந்து கட்டிடமானது பூர்த்தியாகும்படியாய் நாம் காத்துக்கொண்டும் வாஞ்சித்துக் கொண்டும் இருக்கிறோம். நீங்கள் வேதத்தில் அந்த கல் ஆகாதென்று தள்ளப்பட்டது என்று வாசித்திருக்கிறீர்களா? அது சாலமோனின் ஆலயத்தை குறிக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் ஆகாது என்று கல்லின கல்லே பிரதான மூலக்கல் ஆயிற்று. உங்களுக்கு உருவகப்படுத்தி காட்டவே இதை கூறுகிறேன். இப்பொழுது நாம் வேதாகமத்தின்படியாய் கூர்ணுனி கோபுரத்தின் உச்சியில் கடைசி காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ராசிகளின்படி பார்த்தால் மகர ராசியின் சமயத்தில் சிங்கம் வழிபடும் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தலைக்கல் இறங்கும் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவபுத்திரர்கள் வழிபடும் காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் பாருங்கள், நாம் எங்கிருக்கிறோம் என்று புரிகின்றதா? நாம் சரியாக கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த வாரம் தினசரி பத்திரிகை எத்தனை பேர் வாசித்தீர்கள்? புருஷேவும் மற்றவர்களும் என்ன கூறியுள்ளார்கள் என்பதை? ஓ, அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். நாமும் கூட.
ஆமென்.
அதெல்லாம் சரிதான். பாருங்கள், என்ன ஒரு சாக்கியம், என்ன ஒரு நாள். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்களால் மட்டும் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தால் எப்படியா இருக்கும் தெரியுமா? இதை கண்டு இதை எடுத்துக் கூறின அந்த புத்தகத்தின் எழுத்தாளனை என்ன நினைக்கிறீர்கள்? கடைசி நாட்களில் அது எந்த இடத்தில் வெளிப்படும் என்று அவன் கண்டான். தேவ புத்திரர்கள் கடைசி நாட்களில் எழும்புவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறதையும் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்த இந்த கடைசி நாட்களில் வந்து அதை வெளிக்கொண்டு வருவார்கள் என்பதை கண்ட அவனை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் சரியா அல்லது தவறா என்று கண்டறியும்படி இப்பொழுது நாம் உலக தோற்றத்துக்கு திரும்பி போய் மறுபடியுமாக ஒரு வெளிப்பாட்டினை பெற்றுக் கொள்வோம். தேவனை நான் அப்பா என்று அழைக்கிறதுனால் நான் என்னை பக்தியற்றவனாக்கவில்லை என்று எண்ணுகிறேன். ஆனால் நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்ல விரும்புகிறேன். பாப்பாவுக்கு சில பிள்ளைகள் தேவையாயிருந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார்? தூதர்கள் உண்டாக கடவுள் என்று கூறினார். அவர்கள் அவரை சுற்றிலுமாய் வந்து நின்றார்கள். ஓ, அது மிகவும் அருமையாயிருந்தது. அவர்கள் அவரை ஆராதித்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர் தேவனாகிய தன்மையானார். அனைவருக்கட்டும் அவரை தம்மில் தாமே ஜீவிக்கிறவராய் அவரே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லாத ஒருவராயிருந்தார். முதலாவதாக அவரை சுற்றிலுமாய் வந்தவர்கள் தேவ தூதர்களே. தேவ தூதர்களால் அவரை ஆராதிக்க முடியுமே ஒழிய வேறு ஒன்று அவர்களால் செய்ய முடியவில்லை. அவர்கள் இழந்து போக முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் வியாதியாய் ஆக முடியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அழிந்து போக முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆகையினால் அவரால் அவருடைய சுகப்படுத்தும் வல்லமையை வெளிப்படுத்தி காட்ட முடியவில்லை. அவருடைய ரட்சிக்கும் தன்மையை வெளிப்படுத்தி காட்ட முடியவில்லை. அதற்கு பின்னர் அவர் திடமான ஒன்றை நாம் செய்வோமாக என்றார். ஆகவே அவர் ஒரு பூமியை உண்டாக்கினார். அவர் எப்படி பூமியை உண்டாக்கின போது அவர் பூமியின் சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கினார். அதற்கும் பின்னர் அவர் மனிதனை உண்டாக்கினார். உண்டாக்கின எல்லா காரியங்களும் பூமியிலிருந்து வந்ததாக இருந்தது. ஒரு தவளை குட்டி அல்லது ஒரு பொடி மீன், ஏதோ தண்ணீரின் மேல் மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாமிச உருவத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து துவங்கி ஒரு தவளை குட்டி இருந்து அது நாம் காணக்கூடிய ஒரு தாழ்வான ஜீவராசி தவளை தான் அது என்று கருதுகிறார்கள். மிகவும் உயர்ந்த ஜீவராசி மனிதனே. தவளையிலிருந்து அது துவங்கி ஒரு பல்லிக்கு வந்து பல்லியிலிருந்து துவங்கி இன்னும் உயர்வான 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 ஜீவராசிகளை உண்டு பண்ணி பரிசுத்த ஆவியானவர் அவைகள் மேல் என்று சுவாசத்தை ஊற அவைகளுக்கு ஜீவன் வந்தது. இன்னும் சுவாசத்தை ஊற இன்னும் உயர்வானது உண்டானது.
Something come up in the
முதலாவதாக ஏதோ காரியம் தேவனுடைய சாயலில் உருவானது. அதுதான் மனிதன். ஒரு மனிதரை காட்டிலும் எந்த ஒரு உயர்வான சிருஷ்டி இருந்ததுமில்லை, இருப்பதுமில்லை, இருக்க போவதுமில்லை. ஏனென்றால் மனிதனானவன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவனாயிருந்தான். புரிகின்றதா? அவர் தம்முடைய முதலாவது மனிதனை உண்டாக்கினார். அவர் தம்முடைய முதலாவது தூதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கினார். அவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிந்தித்தார். ஒரே சரீரத்தில் எல்லாம் இருந்தது. அவன் ஆணும் பெண்ணுமாய் இரண்டுமாயிருந்தான், பெண்பாலும் ஆண்பாலுமாயிருந்தான். அவர் ஆதாமை உண்டாக்கி அவனை மாமிசத்தில் வைத்த போது நினைவிருக்கட்டும், ஆதியாகமம் ஒன்றில் அவர் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்றிருக்கிறது. ஆதியாகமம் இரண்டில் நிலத்தை பண்படுத்த மனுஷனும் மாமிச மனுஷனும் இருந்ததில்லை என்று கூறுகிறது. ஏதாவது ஒன்றை பற்றி பிடித்து நிலத்தை பண்படுத்த ஒரு மனிதனும் அங்கே இல்லை என்று கூறுகிறது. அப்படி இருந்தாலும் அங்கே ஒரு மனிதன் அவருடைய சாயலில் இருந்தான். தேவன் ஒரு ஆவியா இருக்கிறார், அது உண்மை புரிகின்றதா? அவர் முதல் மனிதனை உண்டாக்கினார், அவர் ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார். அது அவர் முதல் மனிதனை உண்டாக்கின போது. இப்பொழுது அவர் அனைத்துமாய் சேர்ந்து அவருடைய சிந்தையில் இருந்தது என்பது நினைவு இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து நான் பேசினேன். வார்த்தை என்பது சிந்தையில் உள்ளதை வெளிப்படுத்துவதாகும். தேவனானவர் தாம் எப்படி ஒரு தேவனாக ஆக முடியும், எந்த விதமாய் அவர் ஆராதிக்கும் பொருளாய் ஆக முடியும், எந்த விதமாய் அவர் ஒரு சுகமளிக்கிறவராக ஆக முடியும், எந்த விதமாய் அவர் ஒரு ரட்சகராக ஆக முடியும் என்று நினைத்தார். அவர் வார்த்தையை உரைத்த மாத்திரத்தில் அது எங்கெந்தைக்குமாயுள்ள முடிவு பெற்றதாகிவிட்டது. மட்டும் அந்த வார்த்தையை இந்த விதமாக பற்றிக்கொண்டு இருக்க முடிந்தால் என்னவாயிருக்கும்? தேவன் ஒரு வார்த்தையை உரைப்பாரானால் அது முடிவு பெற்றதாயிருக்கிறது, முற்றிலுமானதாயிருக்கிறது. அவர் ஒரு கால் காத்திருந்திருக்கலாம். இவ்வுலகமானது எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்களாக இருந்து வருகிறது என்று புவியியல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். எனக்கு தெரியாது, ஒரு கால் எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்களாக இருக்கலாம், எவ்வளவு காலமாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. தேவன் ஒரு கால அளவுக்குள் இருக்கிறவர் அல்ல. அவர் பேசின போது இருந்த காலத்தை விட ஒரு நிமிஷமும் அவருக்கு குறையவில்லை. அவர் இன்னமும் தேவனாய் இருக்கிறார், அவருக்கு கால அளவு என்பதே கிடையாது. அந்த ஒரு நாள் இரவு மட்டாய் அந்த காரியத்தை நான் அறியாதவனாக இருந்தேன். நித்தியமானவர் அவருக்கு நேற்று என்று கிடையாது, அவருக்கு நாளை என்று கிடையாது. அவையெல்லாம் அவருக்கு இப்பொழுதாயிருக்கிறது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? நான் இருந்தேன் என்றல்ல, நான் இருப்பேன் என்றும் அல்ல, அவர் நித்தியமானதா இருக்கிறது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், பாருங்கள், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் எப்பொழுதும். அவர் எல்லாவற்றையும் கால அளவுக்குள்ளாக வைக்க விரும்பினார். ஆராதிக்க அவர் ஏதாவது காரியத்தை உண்டு பண்ண வேண்டியவராயிருந்தார். ஆகவே அவருடைய தன்மைகள் இதை உண்டு பண்ணினது. அதன் பின்னரே அவர் மனிதனை உண்டு பண்ணினார். அதற்கு பின்னர் இந்த மனிதனுக்குள் அவர் தனிமையை கண்டார். ஆக இப்பொழுது அவருடைய மகத்தான சிந்தையை காட்டும்படியாக கிறிஸ்துவையும் சபையையும் குறித்து அவர் சிந்தையில் என்ன கொண்டிருந்தாரோ அதை காட்டும்படியாக அவர் வேறு ஒரு துண்டு களிமண்ணை எடுக்காமல், ஆனால் ஆதாமின் பக்கவாட்டில் இருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டு பண்ணினார். ஆதாமின் ஆவியிலிருந்து பெண்மையை பிரித்து எடுத்து இந்த விலா எலும்புக்குள் வைத்தார். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை போன்று நடந்து கொள்வதை காணும் போது அங்கு ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதாகும். அந்தபடியே ஒரு பெண்ணானவள் ஒரு புருஷனை போல நடந்து கொள்வதை காணும் போது அங்கேயும் ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதாகும். பாருங்கள், அங்கே ஏதோ கோளாறு இருக்கிறது. அவைகள் முற்றிலுமாக இரண்டு வித்தியாசமான ஆவிகள், ஆனால் ஒன்றாய் சேர்ந்து ஒருமைப்பாட்டை உண்டாக்குகிறது. இருவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆகவே அவர் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார். அவர்கள் ஒருபோதும் வயதாகாமலும் மறிக்காமலும் மயிர் நரைக்காமலும் இருக்கும்படியாக உண்டாக்கினார். அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், உறங்கினார்கள். நான் செய்வது போலவே அவர்களும் செய்தார்கள். ஆனால் அவர்கள் பாவம் என்னதென்று அறியாதிருந்தார்கள். இப்பொழுது இன்னொரு பாடத்திற்காக, கர்ப்பத்தின் வித்து என்பதற்காக நான் இதை விட்டு கடந்து செல்கிறேன். அதை நான் திரும்பவுமாக எடுத்து பேச வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். ஆனால் யாராவது வந்து எனக்கு வேறு ஏதாவது வித்தியாசமான காரியத்தை காண்பிக்கட்டும், அதைதான் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இவை எல்லாவற்றுக்கும் பின்னர் பாவமானது உள்ளே நுழைந்த போது என்ன சம்பவித்தது? அங்கே எங்கேயோ உயர நூற்று கணக்கான கோடி மைல்களுக்கு அப்பால் அங்கே இவ்வளவு பெரிதான ஒரு இடம் இருக்கின்றது. அதுதான் பரிபூர்ண தெய்வீக அன்பா இருக்கிறது. அது இந்த வழியாக நீங்கள் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதும் ஒரு அங்குலம் அது குறுகுகிறது. அது பூமியை வந்து அடையும் நேரத்தில் அவ்வளவு சிறியதாக ஆகிவிடும் என்று உங்களுக்கு தெரியும். அது நிழல்களின் நிழலின் நிழலாயிருக்கிறது. அதைதான் நீங்கள் உடையவர்களாயிருக்கிறீர்கள், அதைதான் நான் உடையவனாயிருக்கிறேன். தெய்வீக அன்பின் நிழல்களின் நிழலின் நிழலாயிருக்கிறது.
அங்கே ஏதோ காரியம் உங்களுக்குள்ளாக இருக்கின்றது. 20 வயதை தாண்டியுள்ள இங்குள்ள ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாகவும் ஏதோ காரியம் இருக்கின்றது. 20 வயதை தாண்டியுள்ள இங்குள்ள ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஏதோ காரியம் இருக்கின்றது. அது உங்களுக்குள்ளாக அந்நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது. உங்களுக்கு இன்னும் 5 வயது மாத்திரமே உள்ளது. 15-20 போக 20 வயதுக்கு மேல் நீ மறிக்க துவங்குகின்றாய். ஆனால் நீங்கள் 15 வயது வரும் வரை சிறு பிள்ளை பருவத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு பின்னர் உன்னுடைய 20 வயது வரை நீ பருவம் அடைகிறாய். 20 வயதுக்கு பின்னர் நீ நான் ஒரு நல்ல மனித பருவத்தை அடைந்து விட்டேன் என்கிறாய். நீ வெறுமனே அப்படி கூறுகின்றாய், ஆனால் நீ அடையவில்லை. நீயோ மறித்துக் கொண்டிருக்கின்றாய். நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீ எரிந்து கொண்டு போகின்றாய். அந்த வயது வரைக்கும் தேவன் உங்களை கொண்டு போகின்றார், ஆனால் அதற்கு பின்னர் நீ மறித்து போகின்றாய். இப்பொழுது என்ன சம்பவித்தது? இப்பொழுது நீ மறிக்க தொடங்குகின்றாய், ஆனால் அங்கே உனக்குள்ளாக ஏதோ காரியம் இருந்து கொண்டு நான் மறுபடியுமாய் 18 வயதாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறது. இப்பொழுது நான் உங்களை ஒரு காரியமாய் கேட்க போகிறேன். நீங்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து இன்றைக்கும் 18 வயதாகவே இருக்கின்றீர்கள் என்றால் அது எப்படி இருக்கும்? நீ ஒரு பண்டைய கால பொருளாய் 500 வருடங்களுக்கு முன்பு இருந்த கருத்துக்களை கொண்டவனாய் இருப்பாய். யாத்திரீக பிதாக்களுக்கு வருவதற்கு முன்பில் இருந்தே இருக்கின்ற அந்த காலத்திய கருத்துக்களை கொண்ட ஒரு பெண்மணியாய் இருப்பாய். ஏன் அதை காட்டிலும் தொடர்ந்து ஜீவித்து வயதாகி 500 வருடங்கள் வாழ்ந்திருந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், அங்கு ஏதோ காரியம் கோளாறாக இருக்கிறது. நீங்கள் கூறலாம், சரி சகோதரன் பிரண்ணம், இப்பொழுது நான் மிகவும் நன்றாக இருப்பதாக உணர்கிறேன். ஓ, எனக்கு 18 வயதாகிறது, எனக்கு 16 வயதாகிறது, நான் நன்றாக இருப்பதாக உணர்கிறேன் என்று. நான் உனக்கு ஒரு காரியத்தை கூறுகிறேன். உன்னுடைய தாயார் இந்த சபையில் இல்லை என்றால் உன்னுடைய தாயார் இந்த நிமிடத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று உன்னால் எப்படி அறிய முடியும்? உன்னுடைய நண்பனோ அல்லது உன் நண்பனையோ சில நிமிஷங்களுக்கு முன்பாக விபத்தில் கொல்லப்படவில்லை என்று உன்னால் எப்படி அறிய முடியும்? காலையில் உன்னுடைய வீட்டில் நீ ஒரு செத்த பிணமாக இருக்க மாட்டாய் என்று உன்னால் அறிய முடியுமா? நீ சபையிலிருந்து உயிருள்ளவனாய் வெளியே போக போகின்றாய் என்று உன்னால் எப்படி அறிய முடியும்? அது அப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் இல்லாத காரியமாயிருக்கிறது. ஒரு காரியமும் நிச்சயமாயில்லை. உனக்கு வயது 15 12 19 75 அல்லது 90 இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களும் நிச்சயம் இல்லாததாய் இருக்கிறது. நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்று உனக்கு தெரியாது. ஆனால் அப்படியா இருந்தாலும் 15-18 வயதிற்கு மீண்டும் போக வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றார். அதை செய்யும்படியாய் உன்னை தூண்டுகிறது என்ன? இப்பொழுது நீ 18 வயதுக்கு திரும்பி போய் அங்கே நிறுத்திருப்பாயானால், யார் யாகாமலேயே இருந்திருப்பாயானால், உன்னோடு கூட மற்ற ஜனங்களும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ வளர்ச்சி இல்லாமல் இருப்பாய். புரிகின்றதா? மற்ற ஜனங்களுக்கு வயதாகி மற்ற காலங்களுக்கு போய்விடுவார்கள். நீயோ ஒரு புராதன பிறவியாய் அங்கே இருப்பாய். நீயும் அவர்களோட கூட சேர்ந்து வயதாகினவனாகி இருந்ததை காட்டிலும் அப்போது உனக்கு அது மோசமாக இருக்கும். ஆனால் அப்படியே இருக்க வேண்டும் என்று அங்கே ஏதோ காரியம் உனக்குள்ளாக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த சிறிய தெய்வீக அன்பாய் இருக்கிறது. அந்த சிறிய நிழல் தான் உன்னை இங்கு இருப்பதை காட்டிலும் மேலாக உன்னை காட்டுகிறது. அன்றொரு நாள் இரவு அல்லது அன்றொரு நாள் காலை 7 மணி அளவில் பரிசுத்தாவியானவர் அவருடைய நன்மைகளினாலும் அவருடைய கிருபையினாலும் இந்த சரீரத்தில் இருந்து என்னை வெளியே கொண்டு போனார் என்று நான் நம்புகிறேன். இந்த சரீரத்தில் இருந்தேனோ இல்லையோ என்னால் கூற முடியாது. அத்தேசத்திற்குள்ளாக நுழைந்து அந்த ஜனங்களை கண்டு அவர்கள் யாவரும் வாலிபமாய் இருப்பதை கண்டேன். என் ஜீவியத்திலேயே நான் அப்பேற்பட்ட அருமையான ஜனங்களை கண்டதே கிடையாது. அவர் என்னிடத்தில், இந்த ஜனங்களில் சிலர் 90 வயதுகளாய் இருக்கிறார்கள், அவர்கள் உன்னுடையத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள், என் சகோதரனே, என் சகோதரனே என்று அவர்கள் கூப்பிடுவதில் வியப்பொன்றும் இல்லை என்றார். அது ஒரு வானத்துக்குரிய மேனி. நாம் மறிக்கும் போது நாம் ஏதோ ஒரு காண முடியாத ஆவியாய் ஆகிறதில்லை, நாம் ஒரு சரீரமாய் ஆகிறோம். நாம் ஒவ்வொருவரும் மறிப்போமானால், இந்த நிமிஷத்தில் அணுகுண்டினால் தாக்கி அழிக்கப்படுவோமானால், இன்று 5 நிமிஷங்களில் நாம் அங்கே கைகளை குலுக்கிக் கொண்டு கழுத்தோடு அணைத்துக் கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டும் சந்தோஷித்துக் கொண்டும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டும் இருப்போம். ஆமையா? இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் சகோதரி ஸ்பென்சர் அவர்கள், நான் நினைக்கிறேன் அவர்கள் தான் இருக்கிறவர்களில் மிகவும் வயதான தம்பதிகள் என்று. அவர்கள் 18 அல்லது 20 வயது ஆட்களை போல ஆகிவிடுவார்கள். சகோதரன் மேவில் ஒரு வாலிப பையனாகவும் நான் ஒரு வாலிப குழந்தையாகவும் இருப்பேன். அது அப்படியே உண்மையாக இருக்கிறது.
Tabernacle of habitation be dissolved, we have
நமக்காக வேறொன்று ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய குழந்தையான தாயின் வயிற்றிலிருந்து ஒரு இயற்கையான பெருப்பாய் வெளிவரும் போது அதன் சிறிய சரீரம் எழுந்து கொண்டும் கால்கள் துள்ளி கொண்டுமாய் வருகின்றது. வாலிப பெண்களே, இந்த விதமாய் விவரிப்பதற்காக என்னை மன்னியுங்கள். ஆனால் அப்படியா இந்த குழந்தைகள் செய்யும் போது அதற்குள்ளே ஜீவ தசைகள் அசைகின்றது. ஆனால் அது பூமிக்கு வரும்போது முதலாவது செய்கிற காரியம் அது அதனுடைய சுவாசத்தை பற்றிக் கொள்கிறது. சரியாக அந்த கணத்திலே ஒரு இயற்கையின் ஆவிக்குரிய சரீரம் அதன் கயிறுக்குள்ளாக அங்கே வருகிறது. அந்த குழந்தையை அப்படியே விட்டு பாருங்கள். தன்னுடைய சிறிய தலையை தன் தாயின் மார்பில் நெம்பி நெம்பி பாலை உண்ண துவங்கிவிடும். அந்த வண்ணமாக செய்யவில்லை என்றால் அங்கே பால் சுரந்து வராது. ஒரு கண்டுகுட்டியானது பிறந்தே அது தன்னுடைய காயூங்கி நிற்கும் அளவுக்கு பலன் வந்தவுடன் அதை எப்பொழுதாவது நீங்கள் கவனித்ததுண்டா? அதற்கு கற்றுக் கொடுப்பது யார்? அது நேராக புலப்பட்டு தன் தாயிடம் சென்று அதன் மடியில் முட்டி முட்டி பாலை குடிக்க துவங்குகின்றது. ஓ, நிச்சயமாக இந்த பூமிக்குரிய இந்த சரீரமானது இங்கே கொண்டு வரப்பட்ட போது அதற்காக ஒரு ஆவிக்குரிய சரீரமானது காத்துக் கொண்டிருந்தது. இந்த சரீரத்தை விட்ட உடனேயே நாம் வாசமான என்பதான இந்த கூடாரமானது அழிக்கப்படுமானால் அங்கே நமக்கு ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூடாரத்தை விட்டு நாம் வெளியேறின மாத்திரத்தில் நாம் இன்னொன்றுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறோம். அது எப்படிப்பட்ட சரீரம் என்றால் அதற்கு ஒரு குளிர்ச்சியான தண்ணீர் தேவைப்படாது, அதற்கு சாதாரண தண்ணீரும் தேவைப்படாது. அது சாப்பிடாது. அது இந்த பூமியின் பூசியினால் உண்டாக்கப்படவில்லை. ஆனாலும் அது அவ்வளவு தத்துவரூபமானது. அதனால் உணர முடியும், கை குலுக்க முடியும், அன்பு கூற முடியும். எல்லா காரியங்களும் அதில் பரிபூர்ணமாயிருக்கிறது. அந்த சரீரம் தான் அக்கறையில் காத்துக் கொண்டிருக்கிறது. அது அதனுடைய ஒரு பகுதியாயிருக்கிறது. அவைகளில் அங்கே மூன்று இருக்கிறது. நீங்கள் உங்கள் நித்திய ஜீவனை சரியாக இங்கே இந்த பீட தண்டையில் இருந்துதான் துவங்குகிறீர்கள். இங்கே இருந்துதான் நீங்கள் உங்கள் நித்தியத்தை துவங்குகிறீர்கள். நீங்கள் இங்கே இருந்துதான் நித்திய ஜீவனை துவக்குகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் மறுபடியுமாய் பிறந்து ஒரு தேவ குமாரனாகுகிறீர்கள். பின்னர் நீங்கள் மரிக்கும் போது நீங்கள் துவங்குகிறீர்கள். இந்த சரீரத்தில் மரணம் உங்களை தாக்கும் போது உங்களுடைய இருதய துடிப்பு நின்று போய் உங்களுடைய அழிவுள்ள சக்கரங்கள் ஓடாமல் அப்படியே நின்று விடுகிறது. அந்த சிறிய நிழல்களின் நிழலில் நிழலானது ஒரு நொடி பொழுதில் நிழலில் நிழலாய் மாறி அடுத்து நிழலாக மாறுகிறது. அடுத்து அது ஒரு சிறு துளிகளாக மாறி அடுத்து ஒரு நீரோடையாக மாறி அடுத்து ஒரு நதியாக மாறி அதற்கு பிறகு அது ஒரு சமுத்திரமாக ஆகிறது. என்ன கொஞ்சம் அடுத்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அக்கறையில் உங்களுடைய அன்பார்ந்தவர்களுடன் நின்று கொண்டிருப்பீர்கள். ஞானத்துக்குரிய மேனியினால் உடுத்து வைக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் அறிவீர்கள், ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு வாலிப ஆணாகவும் பெண்ணாகவும் மாறிவிட்டீர்கள். கர்த்தராகியேசுவினுடைய வருகை மட்டுமாக அது அங்கேயே காத்துக் கொண்டிருக்கும். என்றோ ஒரு நாளில் அவருடைய மகிமையடைந்த அந்த சரீரமானது அது ஒரு வானத்துக்குரிய சரீரம் என இருக்கட்டும். ஒரு மகிமையடைந்த சரீரம் அல்ல, ஒரு வானத்துக்குரிய சரீரம். என்றோ ஒரு நாள் அந்த வானத்துக்குரிய சரீரமானது இயேசுவோடு கூட பரலோகத்தை விட்டு புறப்படும். நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம். ஆண்டியும் சகோதரரே, இக்கழுதல் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்கு நித்திரந்தவர்களையோ தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்து கொள்வதில்லை, தடை செய்வதில்லை. நேர்த்தியான வார்த்தையா இருக்கிறது, நேர்த்தியான வார்த்தையா இருக்கிறது. நித்திர அடைந்தவர்களுக்கு தடையாய் இருக்க போவதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய எக்காலம் தொனிக்கும். அப்போது கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். இந்த வானத்துக்குரிய சரீரங்கள் கீழே இறங்கி வந்து பூமிக்குரிய மகிமடைந்த சரீரத்தை கருத்துக் கொள்ளும். இந்த உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இவை பொழுது மறுநூபமாகி அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். நான் உங்களோட நவமாய் என் பிதாவின் ராஜ்யத்தில் இது புசிக்கும் வரைக்கும் இனிவரும் போதும் நான் திராட்சை பானம் பண்ணுவதில்லை, புசிப்பதும் இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண ராவிருந்து போன்ற வருஷங்களில் அந்த கிறிஸ்தவனுடைய அரசாட்சியை முடிக்கிறான். முழு உலகமும் அழிக்கப்படுகிறது. யூதர்கள் வெளியே அழைக்கப்படுகிறார்கள். யோசேப்பு தன்னை யூதர்களுக்கு வழிபடுத்துகின்றான்.
when Joseph made himself known
to the யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகையில் அங்கே ஒரு புறஜாதியானும் இல்லை. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எல்லா விதத்திலும் யோசேப்பு கிறிஸ்துவின் பரிபூர்ண மாதிரியாயிருக்கிறான். யோசேப்பு ஆள் அனுப்பி தன் சகோதரரை அழைத்து அனுப்பினான். அவர்கள் வந்தார்கள். பின்னர் யோசேப்பு அவர்களை உற்று பார்த்து சிறியவன் பெஞ்சமீனை கண்டான். அவர்களையும் நோக்கி பார்த்தான். அப்போது அவர்கள் என்னையும் பார்க்கிறான், நாம் நம்முடைய சகோதரனாகி யோசேப்பை கொண்டிருக்க கூடாது என்றனர். அவ்வாறே கிறிஸ்துவும் தம்மை யூதர்களுக்கு வழிபடுத்தும் போது யூதர்கள் தாங்கள் ஒரு தவறை செய்ததாக காண்பார்கள். யோசேப்பு துக்கத்தால் அவ்வளவு நிறைந்தனாய் அது அழ வேண்டிய அளவிற்கு ஆயிற்று. ஆகவே அவன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் காவலாளர்களையும் மற்றவர்களையும் அரண்மனைக்கு போகும்படி அனுப்பிவிட்டான். சரியாக அப்படியே. அதற்கு பின்னர் யூதர்களின் முன்பில் மாத்திரம் யோசேப்பு போய், நான் தான் யோசேப்பு உங்களுடைய சகோதரன், நான் உங்களுடைய சகோதரன் என்று கூறினான். அப்பொழுது அவர்கள் பயந்து நடுங்க ஆரம்பித்தனர். இப்பொழுது நமக்கு அது கிடைக்க போகிறது என்று அறிவோம். ஏனென்றால் நாம் நம்முடைய சகோதரனை கொன்றோமே, நம்முடைய சகோதரனை கொன்று விட்டோம் என்றோமே. இப்பொழுது அவனோ அந்த மகத்தான ராஜாவாக இருக்கிறான் என்றார்கள். யோசேப்போ ஜீவனை காக்க வேண்டும் நோக்கத்திற்காக தேவன் இதை செய்தார் என்றான். சரியாக அதே காரணத்திற்காகத்தான், புறஜாதியை ரட்சிக்கும்படியாகத்தான் தேவன் அதை செய்தார். ஆனால் புறஜாதியான மனவாட்டியோ அரண்மனையில் இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டதினால் யோசேப்பு தனக்கு ஒரு புறஜாதியான மனவாட்டி எடுத்துக் கொண்டான். மனவாட்டியானவள் ஒரு புறஜாதியால் ஒரு யூத ஸ்திரீ அல்ல. சரி, இப்பொழுது நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? பின்னர் வர இருக்கின்றதான அந்த மகத்தான காலத்தில் நாம் இந்த மகிமையடைந்த சரீரத்தை தரித்துக் கொள்கிறோம். அப்பொழுது அந்த வானத்துக்குரிய சரீரமானது ஒரு மகிமையடைந்த சரீரமாக ஆக்கப்படும். இப்போது நான் என்ன கூறுவேன் என்று புரிகின்றதா? அப்படி இருக்குமானால் என்னால் நடந்து போய் சகோதரன் நெவேல் என்று கூறுவேன். உங்களுக்கு ஒரு சிறு உதாரணத்தை கூறுகிறேன். சகோதரன், இன்று காலையில் நாம் அப்பாவிடம் போவோம் என்றேன். அவன் தேவன். இப்பொழுது நமக்கு அவரை தெரியும். அவர் ஒரு ரட்சகராயிருக்கிறார், அவர் ஒரு சுகமளிப்பவராயிருக்கிறார். பாவ சிருஷ்டிப்பு என்ற ஒரு காரியமே இருந்ததில்லை. அது கேட்பதற்கு நன்றாக இல்லை இல்லையா? பாவம் என்பது ஒரு சிருஷ்டிப்பு அல்ல இல்லையா? பாவம் என்பது ஒரு தாறுமாறு ஆக்கப்படுதல் ஆகும். அங்கே ஒரே ஒரு சிருஷ்டிக்கத்தாதான் இருக்கிறார் அவர் தேவன். நீதியானது தாறுமாறு ஆக்கப்படுதலே பாவமாகும். விபச்சாரம் என்றால் என்ன? நேர்மையான ஒரு காரியம் தாறுமாறு ஆக்கப்படுதல் ஆகும். பொய் என்றால் என்ன? உண்மையானது தவறாக அறிவிக்கப்படுதலே ஆகும். நிச்சயமாக ஒரு சாப வார்த்தை என்றால் என்ன? தேவனுடைய ஆசீர்வாதமானது ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பதிலாக ஒரு சாப வார்த்தையாய் மாறுவதாகும். பாவம் என்பது ஒரு சிருஷ்டிப்பு அல்ல, பாவம் என்பது ஒரு தாறுமாறு ஆக்கப்பட்ட ஒன்றாகும். ஆக சாத்தானால் பாவத்தை சிருஷ்டிக்க முடியாது. ஆனால் தேவன் சிருஷ்டித்ததை அவனால் தாறுமாறாக்க மட்டுமே முடியும். அது முற்றிலும் சரியே. மரணம் என்பது ஜீவன் தாறுமாறாக்கப்பட்டதே ஆகும். இப்பொழுது இதை கவனியுங்கள். பின்னர் நான் எழுந்து சகோதரன் ஹியூம், நானும் நீங்களும் சகோதரன் பீலரும் நம்முடைய சில சகோதரர்களுமாய் நான் தேவனாகிய அப்பாவிடத்துக்கு போவோம், ஒரு சிறு பிரயாணம் செய்வோம். பூமியில் இருந்த போது பையன்களாகிய உங்களுக்கு தான் மலைகள் என்றால் பிடிக்குமே என்றேன். ஆம், நிச்சயமாக நாம் விரும்பினோம். ஓ, அந்த புதிய உலகத்திலே அக்கறையிலே ஒரு சில கோடி மைல்கள் தூரம் தான் அது இருக்கும். நாம் அங்கே வெளியே போய் சுற்றி கொண்டு வருவோம். சூரியன் உயரே வர நான் ஒவ்வொரு நாளும் அதை நடத்த வேண்டும். நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். இயேசாய் 65. சரி, உங்களுக்கு தெரியுமா, நாம் அங்கே நடந்து கொண்டே இருப்போம். நாம் எல்லாரும் அங்கே சுமார் 500 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருப்போம். ஒரு சிறு பிரயாணம் தான். மைல்கள் கோடி கணக்காக இருக்கலாம், ஆனாலும் எந்த வித்தியாசத்தையும் அது உண்டாக்காது. புரிகின்றதா? தோன்றுகிறது அல்லவா? ஆனால் அது உண்மையாயிருக்கிறது. பாருங்கள், அது உண்மையாயிருக்கிறது. ஏனென்றால் அங்கே கால வரம்பு கிடையாது, அது நித்தியமாயிருக்கிறது. நான் அங்கே போகும்போது நான் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே போய் நான் யாரை சந்திப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா? உதாரணமாக, சரி, அங்கே சிஸ்டர் ஜார்ஜ் ப்ரூஸ் இல்லாமல் போவாளா? ஏன் சகோதரி ஜார்ஜி, உன்னை பார்த்து அதிக காலம் ஆகிவிட்டது. எப்பொழுதும் இருந்தது போலவே காணப்படுவீர்கள். புரிகின்றதா? ஒரு கால அவளுக்கு வயது 10 லட்சங்கள் ஆகி இருக்கலாம், ஆனாலும் அவள் எப்பொழுதும் போலவே அவ்வளவு வாலிபமாயிருப்பாள். அங்கே யாருடைய முதுகையோ தெரிந்து கொண்டிருப்பாள். நான் அங்கே நோக்கி பார்க்கும் போது அது ஒரு சிறுத்தையாய் ஒரு சிங்கமாய் இருக்கலாம். இதுக்கு ஏன் காலையில் நீ எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டால் அது ஒரு சிறு பூனைக்குட்டி போன்று மியாவ் என்று கத்தும். அங்கே இருக்கின்ற பெரிய பூக்கள் நின்று கொண்டு அவைகளை பார்த்துக் கொண்டு அதை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சதவீதத்தில் 500 வருடங்களாக பேசிக்கொண்டே இருந்திருப்பேன். பாருங்கள், அது கேட்பதற்கு பைத்தியமாய் தோன்றலாம், ஆனால் அது உண்மை. அது சரியாக அப்படியே அந்த வண்ணமாகத்தான் தேவன் அதை நிர்ணயித்திருக்கிறார். சகோதரி ஜாகி, தேவன் உங்களை இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக. அங்க எவ்வித கெடுதலும் வராது, ஒன்றுமே வராது. சாயங்கால நேரத்தில் நாம் யாவருமாய் அங்கே மலை உச்சிக்கு போய், பிதாவாகிய தேவனே, நான் ஒரு காலத்தில் நான் பாவத்தில் விழுந்து கிடந்தேன், ஒரு சமயம் நான் உலையான பாவ சேற்றில் இருந்தேன், பிதாவாகிய தேவனே, நீர்தான் என்னை ரட்சித்தீர் என்று சொல்வோம். ஏன் அதை வெளிப்படையாக கூற முயற்சிக்கிறவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக ஆகியிருக்கின்றனர். சரியோ, தேவ அன்பே என்னும் பாடலின் கடைசி சரணத்தை எழுதிய அந்த மனிதன், அவன் அதை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியின் சுவற்றில் தான் அதை எழுதினான். தேவனுடைய அன்பை வெளிப்படையாக கூற முயன்ற ஒருவன், ஆவிகளை ரட்சிக்க அவர் எப்படியாய் தாழ்வாக குனிந்தார், அவர் அதை எப்படியாய் செய்தார், உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் இறங்கி வந்த அவருடைய அன்பு. ஆராதனையை குறித்து பேசினால் தேவ தூதர்கள் அதை குறித்து ஒன்று அறியார்கள். ஆராதனை ஒரு தூதனை பொறுத்த மட்டும் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவனுடைய ரெக்கைகளை அடித்துக் கொண்டு மின்னும் பின்னுமாகவும் குறுக்காகவும் பறந்து கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா என்று துதிக்க மாத்திரமே தெரியும். ஆனாலோ இறக்கம், நான் மறித்தேன் ஆனாலும் உயிரிழந்தேன் என்பதை அறிந்து உணரும் போது ஆராதனையானது வரும். ஓ தேவனே, நான் பாவத்தில் இருந்தேன், நான் உளையான சேற்றில் இருந்தேன், நான் கீழாக ஒரு குப்பை மேட்டின் மேல் இருந்தேன். வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேலானது இங்கே இருக்கிறது. அந்த சிக்காகோ கம்பெனியின் குப்பை மேட்டுக்கு நீங்கள் எப்பொழுதாவது போனது உண்டா? இதுவரை நான் சென்றிருந்த நாற்றமான இடங்களில் அதிக நாற்றம் உள்ளது அதுதான். அது எரியும் போது உண்டாகும் புகையை நீங்கள் நுகரும் போது வியாதியாகிவிட்டது போல் உணர்வு வரும். அந்த புகை நாற்றத்தில் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது விளக்கெண்ணெய் கொடுத்தது போன்று வயிறானது மேலும் கீழுமாக பிறட்டும். பாருங்கள், அவ்வளவு சுகவீனமாக உணர்வீர்கள். அங்கே எலிகள் உன் மீதில் ஓடும், உன்னையே சாப்பிட முயற்சிக்கும். அதுதான் வாழ்க்கை தரக்கூடிய மேலான ஒன்றாயிருக்கிறது. அந்த விதமான நிலைமையில் இருக்கும் போது யாரோ ஒருவர் கை நீட்டி உன்னை தூக்கி எடுக்கிறார். நீயோ வயது சென்றவனும் தன்னாலே தானே எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாதவனாக இருக்கின்றாய். அந்த நிலையில் உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை ஒரு 18 வயது பையனாக மாற்றி உன்னை ஒரு மலையின் உச்சியில் சுகத்தின் உச்சக்கட்டத்தில் உன்னை கொண்டு போய் அருமையான புத்தம் புதிதான காற்றை சுவாசித்து ஒரு நல்ல அருமையான தண்ணீரை குடிக்க கொடுத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, நீ மீண்டும் ஆயின பழைய குப்பைக்கு திரும்பி போக விரும்புவாயா? இல்லை சகோதரனே, ஒருபோதும் 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 அந்த குப்பை மேட்டுக்கு திரும்பி போக வேண்டாம். நண்பர்களே, அதுதான் இதன் விளக்கம். அதுதான் தரிசனம் அல்லது மறுரூபமாகுதல். அது என்னவா இருந்தாலும் அதுதான். நான் அதை தரிசனம் என்று அழைக்கிறேன். ஏனென்றால் அதை மறுரூபமாகுதல் என்பேன் ஆகியோர் அது யார் யாரிலும் புண்படுத்தலாம் என்று அஞ்சுகிறேன். ஆனால் உண்மையில் அது மறுரூபமாகுதல் தான். குமாரரையும் குமாரத்திகளையும் அவரிடத்தில் கொண்டு வர தேவன் அதைதான் செய்தார். இப்பொழுது இந்த ஜனங்கள் யார், அவர்கள் எப்படி இதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆவதற்கு இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவர்களால் எப்படி அவ்வாறு செய்ய முடிந்தது? ஆதியிலே தேவன் ஒரு தேவ தூதனை சிருஷ்டிப்பதற்கு முன்னர் தேவன் முடிவற்றவர் என்று எத்தனை பேருக்கு தெரியும்?
The tree of right and wrong set before every one of us. You make your choice. And Lucifer was the first one to take the wrong road. And he began to draw after him. Hoggish. Trying to take all for himself. Try to override somebody else. And that's where it started. Now, listen to this. That's where sin began. God in his infinite mind saw that and saw the only way.
இப்பொழுது திருத்துவக்காரர்களே, உங்களை நான் புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய நல்வார்த்தையின் பேரில் நீங்கள் தேவனாய் இருக்கின்ற இயேசுவை நீங்கள் எப்படி தேவனில் இருந்து ஒரு தனிப்பட்ட நபராக பிரிக்க முடிகின்றது? இயேசுவானவர் இன்னொரு நபரை எடுத்து இருக்கின்ற இந்த மனிதனை மீட்கும்படியாக அந்த நபரை அனுப்பி மறிக்கும்படியாக செய்வாரானால் அவர் ஒரு அநீதி உள்ளவராய்த்தான் இருக்க முடியும். வேண்டுமானால் அங்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதாவது அந்த ஸ்தானத்தை அவரே எடுத்துக் கொள்வதுதான். மரணத்தின் வேதனைகளை தாமே ருசிக்கவும் நம்மை இருந்து மரணத்தின் கூரை எடுத்து போட்டு அவராலே தாமே நாம் மீட்கப்படும்படியாக தேவன் மாம்சமானார். அக்காரணத்தினால் அவர் அப்படியாய் ஆராதிக்கப்படுவார். இயேசு ஒரு மனிதனாய் இருந்தார். நிச்சயமாக அவர் மனிதனாய்த்தான் இருந்தார். அவர் தன்னி மரியாதை மூலமாக பிறந்த ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் அவருக்குள் இருந்த ஆவியோ அளவில்லாத தேவனாய் இருந்தது. பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது.
அவர் ஏகோவா ஈரே, அவர் ஏகோவா ரப்பா, அவர் ஏகோவா மனாசேயாக இருந்தார்.
அவர் ஏகோவாக நம்முடைய கேடயமாக, நம்முடைய பாதுகாவலாக, நம்முடைய சுகமளிப்பவராக இருக்கிறார். அவர் அல்பாவும் உமேகாவும் ஆவியும் அன்னமுமாயிருக்கிறார். அவர் முந்தினவரும் பின்னினவரும் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாயிருக்கிறார்.
சந்ததியும் வெடிவெளி நட்சத்திரமுமாயிருக்கிறார்.
அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாயிருக்கிறார். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. எப்பொழுது மரணமானது ஒரு கொடுக்கி உடையதாக இருக்கிறது, அதனால ஜனங்களை அது கொட்டி வந்தது. நான் உன்னை பிடித்து விட்டேன், இரண்டால் நீ எனக்கு செவி கொடுத்தாய், உன்னை கொட்டி விடுவேன், உன்னை பிரேதக்குடியில் போட்டு விடுவேன், ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் உனக்கு உதவி செய்யாது, அது வெறுமென ஒரு மிருகத்தின் ரத்தம் என்று சாத்தான் கூறுகிறார். ஆனால் தேவனோ அவருடைய ஞானத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானது வரும் என்று அறிந்திருந்தார். ஆமையா, அவர் அந்த வேலைக்காய் காலத்தில் நிறைவேறுதல் வரும் வரை அவர் காத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியானது இந்த மனிதன் வந்த போது சாத்தானும் கூட ஏமாந்து போனான். அவன் அவரை சுற்றி சுற்றி பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யும், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் ஒரு அற்புதத்தை செய்யும், நீர் அதை செய்ய நான் காணட்டும், நான் அதை காணும்படியாய் நீர் அதை செய்யும், உன்னுடைய முகத்தை ஒரு துணியால் மூடி உன்னை கொட்டுவேன், நீ ஒரு தீர்க்கதரிசியானால் யார் உன்னை அடித்தது என்று சொல், நீ அந்த நபர் தான் என்று நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ அந்த நபராய் இருப்பீரானால் நீ எப்படி அவராய் இருக்கக்கூடும் என்று வெளிப்படையா எங்களுக்கு சொல்லும் என்று கூறினார். பாருங்கள், எல்லாம் அந்தவிதமாகவே நீர் அவர்தான் என்றால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவரோ தம்முடைய வாயை துறவாது இருந்தார். அவரால் அவரை இயக்க முடிந்ததா? அவர் அவருடைய சீசனமாய் சுற்றி பார்த்து என் பிதாவை வேண்டிக் கொண்டார். அவர் 12 பட்டாளங்களுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்புவார் என்று கூறினார். அதற்கு செவி கொடுக்கவில்லை. உனக்கு தெரியுமா, தேவனுடைய குமாரனையானால், நீர் தேவனுடைய குமாரனையானால். அது தேவனுடைய குமாரன் அல்ல, ஏன் அவரில் இருந்து ரத்தம் ஒழுகுவதை பாருங்க. ஓர் சேவகர்கள் யாராவது அங்கே போய் அவருடைய முகத்தில் துப்புங்கள் என்றான் பிசாசு. அவர் மேல் துப்பி அவரை பரியாசம் செய்து அவருடைய முகத்தில் இருந்து ஒரு கொத்து தாடி மயிரை பிடுங்கினார்கள். அது அல்ல, இல்லை அது அவர் அல்ல, என்னுடைய கொடுக்கை அவருக்குள் ஆழமாய் பதிய வைப்பேன், அவரை அங்கே கொண்டு போவேன், நீ அகப்பட்டு கொண்டீர் என்றான். அவர் உரத்த சத்தமாய் கேலி கேலி என் தேவனே என் தேவனே என்று சத்தமிட்ட போது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். நீர் என்னை கைவிட்டீர் என்றார். கெச்சமன தோட்டத்திலே அபிஷேகம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு பாவியாய் மறிக்க வேண்டியதாய் இருந்தது. அவர் ஒரு பாவியாய் மறித்தார், உங்களுக்கு அது தெரியும். அவருடைய பாவங்கள் அல்ல, ஆனால் என்னுடையதும் முன்னுடையதுமான பாவங்களால் அவர் மறித்தார். அங்கேதான் அவருடைய அன்பு உள்வந்து எப்படியாய் அவர் என்னுடையதை எடுத்துக் கொண்டார். எப்படியாய் அவர் என்னுடையதை எடுத்துக் கொண்டார். அங்கே அவர் இருந்தார், அவரால் அவருடைய வாயை திறக்க முடியவில்லை. அந்த கொடுக்கை உடையவன் கூறுகிறான், உங்களுக்கு தெரியுமா, இவர் ஒரு சாதாரண மனிதன், இவன் தண்ணி பிறப்பாய் பிறக்கவில்லை என்று நான் நம்புகிறேன், ஏனென்றால் என்னுடைய கொடுக்கை அவனுக்குள் ஆழமாக போட முடிகிறதே என்றான். அவருக்குள் தோய்த்தவனாய் இதோ அவன் இங்கு வந்தான். ஆனால் அதே பையா, அது தவறான நேரமடா, அவனுடைய கொடுக்கு அதற்கு அப்புறம் பிடுங்கப்பட்டாயிற்று. அது முதலடி ஒருபோதும் அவனால் கொட்ட முடியாமல் போயிற்று, ஏனென்றால் அவனுடைய கொடுக்கானது அங்கே உள்ளே சிக்கிக் கொண்டது. அவர் 3 நாளில் உயிரோடு எழுந்து மறுத்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவு கொள்களை ஒடியவராய் இருக்கிறேன் என்று கூறினார். ஆமையா, அவர் யார் என்பதை பிசாசு காண தவறி போனான். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள், அது இன்னமும் தோன்றவில்லை. ஒரு நாள் அதற்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு பின்னர் அவர் பிதாவின் அண்டைக்கு மேலேறி போய் திரும்பி வந்த பிறகு யாரோ கூறினார்கள், ஓ அவன் ஒரு பிசாசாய் இருக்க வேண்டும், அந்த மனிதனை பற்றி அது ஏதோ விதமான பிசாசுத்தனமாய் இருக்க வேண்டும், நீங்கள் அவரை கண்ட போது அது ஒரு தரிசனமாய் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இல்லை, அவர் உண்மையான இயேசுவாய் இருந்தார். நான் அவருடைய கைகளையும் மற்றவர்களையும் காணட்டும், அவர்தானா இல்லையா என்று நான் அப்போது சொல்கிறேன் என்று தோமா கூறினான். அவர் கூறினார், இதோ நான் இருக்கிறேன், உங்களிடம் அப்பவும் மீனும் இருக்கிறதா, எனக்கு ஒரு சாண்ட்விச் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவருக்கு ஒரு சாண்ட்விச்சை கொடுத்தார்கள். அவர் அங்கே நின்று அதை புசித்தார். ஒரு ஆவி இவ்விதமாய் புசிக்குமா, இருப்பது போல ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்புகளும் இருக்குமா என்று கேட்டார். புரிகின்றதா? நானே அவர், நான் தான் அது என்று அவர் கூறினார்.
And Paul said, it does not yet appear just exactly what kind of a body
we have. இன்னும் தெளிப்படவில்லை, ஆனால் அவருடைய சரீரத்தை போன்ற ஒரு சரீரத்தை பெற்றுக் கொள்வோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று. என்ன, அவர் எப்பொழுதாவது தீயப்பன் சரீரத்தை பெற்றிருந்தாரா? ஆமையா, அவர் மறித்த போது வேதமானது அவர் என்று கூறுகிறது. அது ஒரு தனிப்பட்ட பிரதிபெயராயிருக்கிறது. அவர் பாதாளத்துக்கு சென்று காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவர் எவ்விதமாய் பாதாளத்துக்கு சென்றார்? அவர் அதை எவ்விதமாய் செய்தார்? அவருக்கு உணரக்கூடிய புலன் இருந்தது, அவருக்கு கேட்கக்கூடிய புலன் இருந்தது, அவருக்கு பேசக்கூடிய புலன் இருந்தது. அன்று நாள் இரவு நான் அந்த மகிமையடைந்தவர்களை கண்டேன். அதே விதமான சரீரத்தோட அவர் பிரசங்கித்தார். என் காலத்தில் தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது உயிர்படியாமல் போன காவலில் உள்ள அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். ஆனால் அவர் ஈசத்தினத்தன்று உயிரோடு எழும்பின போது அந்த சரீரமானது அழிவை காண்பதென்பது கூடாத காரியமாக இருந்தது. ஏனெனில் தீர்க்கதரிசி ஆகிய ஆவி அதை முன்னதாகவே கண்டு அவருடைய ஆத்மாவை நான் பாதாளத்தில் விடேன், என்னுடைய பரிசுத்தரின் அழிவை நான் காணவிட்டேன், மேலுமாக என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமானின் அழிவை காண ஒட்டீர் என்று கூறினார். அழிவு துவங்க 22 மணி நேரங்கள் ஆகும். அதற்கு முன்பாகவே யோவாவின் காலத்தில் தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போன காவலில் உள்ள அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்த அந்த தியோபனின் சரீரமானது உயிர்த்து அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொண்டது. அவர் நின்றார், அவர் புசித்தார், தாம் ஒரு மனிதன் என்று அவரே கூறினார். அந்த விதமாகத்தான் நாம் அவரை காணுவோம். அதாவது தாவீதின் சிங்காசனத்தில் அவர் எப்பொழுது வீற்றிருப்பார், அப்பொழுது நாம் மேலும் கீழுமாக நடப்போம். முன்னோடு கூட நான் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பிரயாணம் செய்வேன். பாருங்கள், சில நாட்களில் ஒரு சில வினாடுகளில் நாம் அங்கே கடந்து போய் அங்கே எங்கோ உட்கார்ந்து கொண்டிருப்போம். புசிக்கும் வேலை வரும்போது முதலாவது காரியம் என்னவென்றால் சகோதரி வீட்டை சந்தித்து, சகோதரி இவ்வளவு நேரமாக எங்கு போயிருந்தீர்கள், உங்களை நான் பார்க்கவில்லையே, இன்னைக்கு ஒரு 15 நிமிடங்கள் போல் தோன்றுகிறதே என்று கேட்பேன். அதற்கு அவள், சகோதரன் பிரண்ணம் அது 2000 வருடங்களுக்கு முன்னதாக என்பாள்.
ஓ, எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நிச்சயமாக நன்றாக இல்லாமல் வேற எப்படியாக இருக்க முடியாது.
ஐயன்களை இங்க வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க போகிறேன். வாருங்கள் என் அருமையான சகோதரர்களே, இங்கே ஒரு நீர் ஊற்று இருக்கிறது. இதுவரை நீங்கள் பானம் பண்ணிதே இது மிகவும் நேர்த்தியான தண்ணீர். நாம் ஒரு அருமையான குளிர்ந்த நீரை குடிப்போம். நான் அங்கே கரத்தை நீட்டி ஒரு மிக பெரிய திராட்சை கொலையை பறித்து நாம் எல்லோருமாக சேர்ந்து அங்கே உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்பேன். அற்புதமாக இருக்கும் அல்லவா? சரியாக அப்படிதான் இருக்கும். அப்படியே அதே விதமாகத்தான் எவ்வாறு நாம் பெற்றுக் கொண்டோம், எவ்வாறு நாம் தெரிந்து கொண்டோம்.
God, before the foundation of the world,
தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாக நம்மை முன்குறித்தார். யாரை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உள்ளாக இருப்பவர்களை. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவளுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் சொல்லியுள்ளபடி நாம் அவரை புகழ வேண்டும். அவர் அதுவாகத்தான் இருக்கிறார். தேவன் அவரை நாம் புகழ விரும்புகிறோம். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவங்களின் மன்னிப்பு. நாம் புத்திர சுவீகாரத்துக்கு மீண்டும் செல்ல வேண்டும். ஒரு நிமிடம் பாவங்கள் என்பதன் பேரில் பேச விரும்புகிறேன். பாவங்கள் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருப்பதை கவனித்தீர்களா? பாவம் செய்வதற்காக தேவனது பாவியை குற்றப்படுவதில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? அவனது பாவியாக இருக்கின்ற காரணத்திற்காகவே அவனை குற்றப்படுத்துகிறார். ஒரு பாவியானவன் ஒரு சுருட்டை புகைத்தால் அவனை அதற்காக தேவன் குற்றப்படுத்துவதில்லை. எப்படியாயினும் அவன் ஒரு பாவியை. பாருங்கள், புரிகின்றதா? ஒரு பாவி எந்த பாவமுடையவன் அல்ல, அவன் வெறுமனே ஒரு பாவியாக இருக்கிறான். பாருங்கள், அவனிடம் எந்த பாவமும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களிடத்தில் தான் பாவம் இருக்கின்றது. அவள் அங்கே சபையினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை கவனித்தீர்களா? சபையை சரியாக வைக்கும்படி கூறுகிறான். பாருங்கள், புரிகின்றதா? பாவங்கள் மன்னிக்கப்படுதல், பாவங்கள். நாம் பாவம் செய்கிறோம், ஆனால் ஒரு பாவியோ வெறுமன அவன் ஒரு பாவியாய் இருக்கிறான். தேவன் அவனை மன்னிப்பதில்லை. இப்போது நீங்கள் கூறலாம், சரி, அவன் வெளியே போய் ஒரு மனிதனை கொண்டு விட்டானே, ஆனால் அதை குறித்து நீ என்ன செய்ய போகின்றாய் என்று?
அது என்னுடைய வேலை இல்லை. நான் ஒரு சீர்திருத்தக்காரன் அல்ல, நான் ஒரு பிரசங்கி. நாட்டின் சட்டங்கள் அதை பார்த்துக் கொள்ளும். அவர்கள் சீர்திருத்தக்காரர்கள், அவர்கள் சீர்திருத்தக்காரர்கள் தான். அவன் விபச்சாரம் செய்தானே என்று நீங்கள் கூறலாம். அது சட்டத்தை பொறுத்தது, அவனுக்கும் சட்டத்துக்கும் இடையே உள்ளது. நான் ஒரு சீர்திருத்தக்காரன் அல்ல, நான் ஜனங்களை சீர்திருத்தம் செய்பவன் அல்ல. அவர்களை மனமாற செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு பிரசங்கி, பாருங்கள். அவனை தேவனிடத்தில் சேரப்பண்ண வேண்டும் என்பதே என்னுடைய வேலையாயிருக்கிறது. அவன் பாவம் செய்வானேயானால் அது அவனுடைய பொறுப்பு. அவன் ஒரு பாவியாயிருக்கிறான். தேவன் அவனை ஒரு உயர்ந்த மட்டத்தில் குற்றப்படுத்துகிறார். அவன் துவங்கும் போதே ஒரு பாவியாயிருக்கிறான். ஆக அவன் துவக்கத்திலேயே குற்றப்படுத்தப்படுகிறான். அவன் முதல் படியையே அடையவில்லை. அவன் எங்கேயுமே இல்லை. அவன் துவங்கும் போதே ஒரு பாவியாயிருக்கிறான். அவனிடம் பாவம் ஏதும் இல்லை. அவன் ஒரு பாவியாய்தான் இருக்கிறான். நீங்கள் வெளியே போய் இவ்வளவு பாகம்தான் இரவாக இருந்தது, இவ்வளவு பாகம் இரவாகவே இல்லை என்று கூற முடியாது. இல்லை, அது முழுவதும் இரவாக இருக்க வேண்டும். முழுவதும் இரவுதான். அப்படியாய்தான் தேவன் கூறுகிறார். நான் சொல்லுகிறேன் சரிதான் என்று. அவன் வெறுமென ஒரு பாவி, அவ்வளவுதான். இப்பொழுது அவன் இதை செய்தான், இவ்வளவுதான் இரவு. இது உண்மையாகவே பிரகாசமான இரவாக இருக்கிறது என்று கூறலாம். ஆனால் அது முழுவதுமாய் இரவாக இருந்தது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். புரிகின்றதா? இந்த அளவுக்கு தான் இங்கே வெளிச்சம் இருக்கிறது என்று நான் கூற முடியாது. இல்லை, அது எல்லாம் நிச்சயமாய் இருந்தது. பாருங்கள், வெறுமனே வெளிச்சம் தான். உன்னால் இவ்வளவு வெளிச்சம் என்று கூற முடியாது. புரிகின்றதா? அங்கே ஒரு கருத்த பாகம் இருக்குமானால் அப்பொழுது அங்கே இருள் இருக்கிறது. ஆகவே பாவங்கள், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அவருடைய எதன் மூலமாயுள்ளது? ரத்தத்தின் மூலமாக, விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே நாம் அதை எப்படி மறந்துவிட முடியும்? நாம் தகுதியுள்ளாய் இருக்கிறோம் என்பதனாலேயா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் எதையோ செய்தோம் என்பதனாலேயா? அவருடைய எதினால்? கிருபையினால். ஓ என்ன ஆண்டவரே, என் கரங்களில் நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை. என்னால் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. நான் செய்யத்தக்கதாக அங்கு ஒன்றுமே ஒரு காரியமும் இல்லை. பாருங்கள், அவர் என்னை முன்குறித்தார், அவர் என்னை அழைத்தார், அவர் என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் உன்னை தெரிந்து கொண்டார், அவர் நம் யாவரையும் தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு கூறினார். அவர் சொன்னார், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, கேட்டின் மகன் கெட்டு போனான இல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை என்றார். பார்த்தீர்களா? பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் இடத்தில் வரும் என்றார். ஓ, நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறேன் இல்லையா? இன்னும் நான் இதை முடிக்கவில்லை. பார்க்க போனால் நான் இன்னும் துவங்கவே இல்லை. நான் துரிதமாக பேசட்டும், இப்பொழுதே நான் இந்த பொருளுக்கு வர வேண்டும். நாம் துரிதப்படுவோம். ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் மீண்டும் புத்தர் சுவிகாரத்துக்கு வந்தாக வேண்டும். ஓ, என்ன நீங்கள் மன்னிப்பீர்களா? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும், இதை சற்று பார்த்து விடுவோம். இந்த ஜனங்களில் சில பேர்கள் இன்றிரவு கூட்டத்துக்கு மட்டும் ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருதயத்தை ஆசீர்வதியும். இப்போது ஜார்ஜியா, டெக்சஸ், இன்னும் மற்ற இடங்களிலும் இருந்து வந்துள்ளவர்களே, இதை சற்று கவனியுங்கள். நாம் சிறிது நேரம் ஐந்தாம் வசனத்தில் தரித்திருப்போம். அதிகார புத்திரர் ஆகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். ஆகும்படிக்கு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆகும்படிக்கு என்ற வார்த்தை நாம் வந்து கொண்டிருக்கின்றதான ஏதோ காரியத்துக்கு என்று பொருள்படும். உதாரணமாக, நான் நீரூற்று அண்டைக்கு போகிறேன், நான் நாற்காலி அண்டைக்கு போகிறேன். சகோதரன் ஹியூம்ஸ், உங்களுக்கு புரிகின்றதா? நான் அந்த மேஜை அண்டைக்கு போகிறேன். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு தயவு! அது யாருடைய தயவாயிருந்தது? யாருடைய சித்தமாயிருந்தது? அவருடைய சொந்த தயவு, அவருடைய சொந்த சித்தம். இப்பொழுது புத்திர சுவிகாரம் என்றால் என்ன? இதை நான் சொல்லி முடிக்கட்டும். இதை முழுவதுமாய் கூறி முடிக்க எனக்கு நேரம் இருக்குமோ என்னவோ, ஆனால் அதை முயற்சிப்பேன். பின்னர் அதன் பெயரில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் கொஞ்சம் கழித்து செய்தியில் கேட்கலாம். கவனியுங்கள், உங்களுடைய புத்திர சுவிகாரம் என்பது உங்களுடைய பிறப்பல்ல. உங்களுடைய புத்திர சுவிகாரம் என்பது ஸ்தானத்தில் உங்களை பொருத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, யோவான் 1:17 என்று நினைக்கிறேன், நாம் தேவனுடைய ஆவியினாலே பிறக்கும் போது நாம் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இது நான் உங்களுக்கு விளக்கி கூற முயற்சிக்கிறது. இதுதான் கடைசி நாளில் இந்த குமாரர்களுக்காக. உங்களுக்கு புரிகின்றதா? புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு, சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இதுதான் காரியம், இதுதான் பெந்தேகோஸ்து நிறைவு லேசாக புண்படுத்துகின்றது. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மறுபடியும் பிறந்து விட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்று. நல்லதுதான், நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை, சரிதான். அப்படி இருந்தாலும் நான் இப்பொழுது பேசுகின்றது அதை குறித்ததல்ல. பாருங்கள், புத்திரு சுவிகாரத்தை அடையும்படிக்கு நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். புத்திரு சுவிகாரம் என்பது ஒரு குமாரனை ஸ்தானத்தில் பொருத்துவதாயிருக்கிறது. நான் ஒலிபெருக்கிக்கு மிகவும் நெருக்கமாய் வந்துவிட்டேன். ஏனென்றால் நான் அருகில் போகும்போது பின்னால் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு கேட்கிறதில்லை என்று பெக்கி கூறியிருக்கிறார். நான் நெருங்கிதான் வந்திருக்கிறேன். பாருங்கள், ஒரு பிள்ளை இந்த பழைய ஏற்பாட்டின் புத்திரு சுவிகாரத்தின் நியமங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நிச்சயமாக நீங்கள் இதை படித்திருப்பீர்கள். ஒரு குமாரன் பிறந்தான். இதை ஏதோ ஒரு பிரசங்கத்தில் நான் கூறியிருக்கிறேன். அது எந்த பிரசங்கத்தில் ஜூன், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அது ஒரு ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்தி? அதில் அதை குறித்து கூறியிருக்கிறேன். ஓ சரி, ஞாபகம் வந்து விட்டது. அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். பிள்ளைகளுடைய உத்தர சுவிகாரம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் பிறந்தால், அவன் பிறந்த போது அவன் அந்த குடும்பத்தில் ஒரு மகனாயிருக்கிறான். அவனுடைய பெற்றோர்களுக்கு அவன் பிறந்தபடியினால் அவன் அந்த குடும்பத்தில் ஒரு குமாரனாகவும் எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரவாளியாயும் இருக்கிறான். ஆனால் இந்த குமாரனானவன் உபாத்தியாயர்களால் வளர்க்கப்படுகிறான். கலாத்தியர் 3:17-25. சரி, அந்த பிள்ளை வளர்ப்பவர்களால், ஆசிரியர்களால், உபாத்தியர்களால் வளர்க்கப்படுகிறார். உதாரணமாக, எனக்கு ஒரு மகன் பிறந்தால் நான் ஒரு தகப்பனாகிறேன். அதனால் தான் ஜேம்ஸ் ராஜா ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. விசித்திரமாய் தோன்றுகிறது என்று அநேகர் எண்ணினர். ஒரு வீட்டில் அநேக வாசஸ்தலங்களாம், பார்த்தீர்களா? ஜேம்ஸ் அரசன் மொழிபெயர்ப்பின் காலத்தில் ஒரு வீடு என்று கூறும் போது உண்மையாகவே அது ஒரு ஆளுகையை, ராஜ்யத்தை குறிக்கின்றதாக இருக்கிறது. என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்பதாகும். ஒரு வீட்டிற்குள் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றல்ல, ஆனால் அந்த ராஜ்யத்தின் தகப்பன் என்று அவன் அழைக்கப்பட்டான். அவர்கள் வேத பிரகாரமாக காரியங்களை உடையவர்களாக இருந்தார்கள். வேதத்திலும் அந்த விதமாகத்தான் இருந்தது. ஒரு தகப்பனுக்கு மகத்தான 1,000 ஏக்கர்களுக்கு சொந்தமான நிலம் இருக்கும் போது, அல்லது அப்படி ஏதோ இருக்கும் போது, அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் அவனுடைய ஆட்களாக அங்கே வசித்தனர். அவனுடைய செம்மறியாட்டு மந்தையை மேய்க்க அங்கே அவன் சிலரையும், மாட்டு மந்தையை மேய்க்க அங்கே சிலரையும், இன்னும் சிலர் மேற்பண்ணையை சுமார் 100 மைல்கள் தூரத்தில் போய் கண்காணிக்க சிலரையும், அங்கே வெள்ளாட்டு மந்தையை மேய்க்க சிலரையும், அவனுடைய கோவேறு கழுதைகளை மேய்க்க சிலரையும், இன்னும் மற்ற காரியங்களை கவனிக்க சிலரையும் வேலைக்கு அமர்த்தி இருந்தான். அவனுக்கு ஒரு ராஜ்யமே இருந்தது. அவன் ஒரு கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு இந்த இடங்களை எல்லாம் போய் சுற்றி பார்த்து கொண்டு ஆட்டு மயிர் கத்தரிப்பது முதலான காரியங்களை கவனித்து வருவான். ஆக அவனுக்கு நேர்மை இருக்காது. நான் ஒலிபெருக்கியை விட்டு அகன்று செல்லும் போது உங்களுக்கு சரியாக கேட்காது, நான் அங்கேயே நிற்க பிரயாசிப்பேன். இங்கே இருக்கிறவர்களுக்கு நான் பேசுகிறது சரியாக கேட்கின்றதா? கவனியங்கள். ஆக அவன் அவனுடைய ராஜ்ய அலுவலர்களை கவனிக்கும்படியாக கழுதையின் மேல் ஏறி போய்விட்டான். அவனுடைய மகன் இவர்கள் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாதி ஆக வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம். அவன் ஒரு சுதந்திரவாதிதான். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிறந்த போது நாம் பரலோகத்துக்கு சுதந்திரவாளியாயும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகளாயும் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். அவர் நாம் ஆனார், பாவமானார். அதனால் நாம் அவரானோம், நீதியானோம். புரிகின்றதா? நான் அவராக ஆகும்படியாக அவர் நானாக ஆனார். பாருங்கள், அவரோடு உடன் சுதந்திரவாளிகளானோம். சரி, அதை நினைவில் வையுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படியாய் ஆனீர்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்கள் புத்திர சுவிகாரத்துக்கு வருவீர்கள் என்று தேவன் தம்முடைய முன்னறிவினால் அறிந்து உங்களை முன்குறித்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். தேவன் தம்முடைய முன்னறிவின்படியாக வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படியாய் உங்களை முன்குறித்தார். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசம் எது உங்களுக்கு தெரியுமானால் கரங்களை உயர்த்துங்கள். வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும், உங்கள் குமாரர் மேலும், உங்கள் குமாரத்திகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் கூறுகின்றார். மேலும் ஏசாயா 28:28 கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள். நலமானதையே பற்றிக் கொள்ளுங்கள்.
அரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இனி ஜனத்தோடு பேசுவேன். இதுவே இளைப்பாறுதல், இளைப்பாறுதலாகிறது. இது அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று நான் கூறின இளைப்பாறுதலின் தேசம். இவைகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தலைகளை துலுக்கி அதற்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று கடந்து நடந்து போகிறார்கள். புரிகின்றதா? சரியாக அப்படியே. அது என்ன?
Just exactly like those people who had come all the way from Canaan, from Egypt, all the way up.
நூடாக கடந்து வந்த அந்த ஜனங்களை போன்று அருகாமையில் நெருங்கி வந்து கானானின் காட்சி ருசிக்கும் அளவுக்கு நெருங்கி வந்த அந்த ஜனங்களை போன்றே இருக்கிறார்கள்.
சகோதரர்களே, அங்கே அவர்கள் அதை எபிரேயர் 6 அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றனர்.
என்னால் எப்படி அதை செய்ய முடியும்? அவர்கள் எல்லைக்கோடு விசுவாசிகள். அவர்கள் ஒருபோதும் அதை கடந்து போக மாட்டார்கள். அவர்களால் கடந்து போக முடியாது. அவர்கள் கூறுகின்றனர், எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்று. இயேசுவோ, அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்தார்கள் என்றார். அதுதான் அவர்களை வேறு பிரித்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து போனார்கள். அது உண்மை. நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவாப்பம். இந்த ஆப்பத்தை புசிக்கிறவன் ஒருபோதும் மரியான். அது உண்மை. ஆமையா, அவன் அதை புசிப்பானால் அவனிடம் நித்திய ஜீவன் உண்டு. நானே ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம். பாருங்கள், இந்த ஜனங்கள் அவ்வளவு நெருக்கமாக வந்தார்கள். நீங்கள் எபிரேயர் 6 அதிகாரத்தை கவனிப்பீர்களானால், நான் மறுபடியும் அதற்கு செல்லவில்லை, ஆனால் எபிரேயர் 6 அதிகாரத்தை கவனிப்பீர்களானால், இந்த ஜனங்கள் அவ்வளவு நெருக்கமாக வந்து பரமையை ருசி பார்த்து அதற்கு பங்காளிகளாய் இருந்தார்கள் என்று கூறுகிறது. அவர்கள் சுற்றிலுமாய் உட்கார்ந்திருந்தார்கள். சுகம் பெறுவதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். தேவ வல்லமையா நிறைக்கப்பட்டிருந்த ஜனங்களை பார்த்திருக்கிறார்கள். ஜீவியங்கள் மாறினதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் தங்கள் கரங்களை நீத்தி அவைகளை தங்களுக்கு என்று எடுக்க மாட்டார்கள். இல்லையா, இல்லையா. இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்திருக்கிறார்கள். தங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம் என்பதை கண்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்க முயற்சிப்பார்களே, ஆனால் அது கூடாத காரியமாயிருக்கும். பரிசுத்தமாகுதல் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு சபையை நான் சார்ந்துள்ளேன். அதுவரை அது நல்லதுதான். ஆனால் அதை தாண்டி தூரமாக போவது கிடையாது. புரிகின்றதா? ஆமையா, மனாந்திரம் அவர்களை சுத்திகரித்தது. நிச்சயமாக அவர்களிடம் வெண்கல சர்ப்பம் இருந்தது. அவர்களிடம் வெண்கல பலிபீடம் இருந்தது. அங்கே எல்லா காரியமும் இருந்தது. பரிசுத்தமாகுதல் இருந்தது. ஆனாலும் இளைப்பாறுதலுக்காக அவர்கள் பலஸ்தீனாவுக்குள் பிரவேசித்தார்கள். எபிரேய 4 அதிகாரத்தை பாருங்கள். அதில் அவர் வேறொரு இளைப்பாறுதல் என்று கூறவில்லையா? தேவன் 7 நாளை உண்டாக்கினார். 7 நாளில் அவர்களுக்கு ஓய்வை கொடுத்தார். இன்னிடத்தில் அவர் ஒரு ஓய்வு நாளை குறித்து பேசி இன்றைக்கு தாவீதுக்குள் என்றார். அப்படியானால் அவர்களுக்கு அவர் வேறொரு இளைப்பாறுதலை கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசியுங்கள். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்த நாம் தேவன் தம்முடைய கிரியை முடித்து ஓய்ந்திருக்கிறது போல நாமும் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறோம். நிச்சயமாக அங்கேதான் இருக்கிறது உன்னுடைய ஓய்வு, இளைப்பாறுதல். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அதுதான் உங்களுடைய உண்மையான இளைப்பாறுதலாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானது ஜனங்களுடைய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்படி இருக்க அவர்கள் ஏன் ஒரு கல்வி அறிவு கொண்ட போதகர்களை விரும்ப வேண்டும்? இப்படிப்பட்ட போதகர்கள் பெண்கள் அரைக்காச்சட்டிகளை அணிந்து கொள்ளவும், தலைமயிர வெட்டிக் கொள்ளவும், உதட்டுக்கு சாயம் பூசிக் கொள்ளவும், ஆண்கள் சூதாடவும், நீர் குடிக்கவும், நகைச்சுவை துணுக்குகளை கூறவும், இப்படியெல்லாம் அவர்கள் ஜீவிக்க அவர்களை அனுமதித்து அவர்களை சபையின் அங்கத்தினர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். ஏன் அவர்கள் அப்படிப்பட்ட என்று ஏற்றுக்கொண்டு பரிசுத்த நடத்துதலை புறக்கணிப்பார்கள்? தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், அணுக்கனையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ துத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது. ஆம், யோசனைகளையும் வகையறுக்கிறதாயிருக்கிறது. நாம் உலகத்தையோ அல்லது உலகத்தின் காரியங்களிலோ அன்பு கூர்ந்தால் நம்மிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்நாளில் அநேகர் என்னிடம் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பதுடன் ராஜ்யத்தில் வந்து இருப்பார்கள். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ தள்ளப்படுவார்கள் என்று இயேசு சொன்னார். அவர்கள் வந்து
ஆண்டவரே உடைய நாமத்தினாரே நாங்கள் இது செய்யவில்லையா, நாங்கள் போதகம் பண்ணவில்லையா, நாங்கள் டாக்டர் இன்னார் இன்னார் சங்க இன்னார் இன்னாராக இருக்கவில்லையா என்பார்கள். அப்பொழுது இயேசு, நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரம செய்தக்காரரே, நான் உங்களை அறியேன் என்பா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்றார். அதுதான் காரியம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசித்தல். நாம் எவ்விதம் அதற்குள் பிரவேசிப்பது? நாம் அதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். சபையானது தேவனுடைய முன்னறிவின்படியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதற்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கணத்திற்காக, அவருடைய குருவியினால், அவருடைய மகிமைக்காகவும் ஆராதனைக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவுமே. அப்பா ஆதியிலே தம்மில் தாமே ஜீவிக்கின்றவராய் தனித்து அமர்ந்திருந்தார். அவரை சுற்றிலும் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏதாவது தம்மை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே அவர் ஒரு சபையை முன்னியமித்து அதை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்து உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர்களை எழுதினார். கடைசி காலத்தில் அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய புகழ்ச்சிக்காகவும் அவர்கள் தோன்றும்படியாக செய்தார். அப்பொழுது எல்லா காரியங்களும் ஒரு மனிதனுக்குள் ஒன்றாக கூட்டப்படும். அந்த மனிதன் கிறிஸ்துவே மகிமை. அதுதான் காரியம், அதுதான் காரியம் என் சகோதரனே, சகோதரியே, அதனின்றி நீங்கள் விலகி செல்ல வேண்டாம். தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் கிருபியினாலே உன்னை அழைத்தார். தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் கிருபியினாலே உன்னை பரிசுத்தப்படுத்தினார். தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் கிருபியினாலும் அவருடைய வல்லமையினாலும் உன்னை அபிஷேகித்து உன்னை இந்த இளைப்பாறுதலின் தேசத்துக்குள் வைத்தார். இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தவர்கள் அவர்களுடைய வழி விலகி செல்வதிலிருந்து ஓய்ந்திருந்தனர். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல இவர்களும் அவர்களுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை அவர்கள் உடையவர்களாய் இருப்பார்கள். ஜீவ விருட்சம் அவர்களுக்குள் கனி கொடுக்க தொடங்குகிறது. அவர்களிடத்தில் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சகித்தலினாலான விசுவாசம், விசுவாசம், காண்டம் போன்றவைகள் இருக்கிறது. ஜீவ விருட்சம் அவர்களுக்குள் கனி கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கையானது கிறிஸ்து இயேசுவுக்குள் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு விசுவாசிகளை பின்தொடரும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே காட்சி பகிர்கிறதுமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அப்படியா அவர்கள் தொடர்ந்து போகையிலே அவர்கள் வியாதியஸ்தரை சுகப்படுத்துவார்கள், சாட்சிகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், தரிசனங்களை காண்பார்கள். அவர்கள் தேவனோடு நடப்பார்கள், அவர்கள் தேவனோடு பேசுவார்கள். எந்த ஒரு விசாசினாலும் அவர்களை அசைக்க முடியாது. அவர்கள் உறுதியாக இருந்து நித்திய ஜீவனை எதிர்நோக்கி கொண்டிருப்பார்கள். கடந்த காலங்களில் சம்பவத்திலைகளை மறந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டு அந்த பரம அழைப்பின் தந்தைய பொருளை நோக்கி தொடர்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் விஷயம், அதுதான் காரியம், அதுதான் சபையாகும். அவர்கள் எப்படி என்னை அடைந்தனர்? கர்த்தாவே உமக்கு தெரியும், ஒரு நாள் நான் சுருட்டு பிடிக்க துவங்கி நான் விழுந்து போனேன், பின்னர் நான் நினைத்தேன் என்று நீ கூற முடியாது. அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. முன்குறிப்பு, அவர் நம்மை அழைத்தார், நாம் அவரை பின்தொடர்ந்து சென்ற போது இவ்வாறு கூறினோம், தேவனே நாங்கள் இடந்து போய் அரமானவர்களாக இருந்தோம், எங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதவர்களாக இருந்தோம், நாங்கள் சாபத்திலே பண்டிகளாக இருந்தோம், நாங்கள் துவங்கையிலே பண்டிகளாக இருந்தோம் என்று கூறினோம். பண்டிகள் அடைக்கப்பட்டுள்ள ஒரு பட்டிக்கு போய் அங்கே ஒரு வயதான பெண் பன்றியை பார்த்து, வயதான பெண்ணே இங்கே பார், நான் உனக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன், அசுத்தத்தை குடிப்பது தவறானது என்று கூறி பாருங்கள். அதற்கு ஹோயங் ஹோயங் என்று கூறும், புரிகின்றதா?
Now that's just as much as you have of saving your own self.
உங்களை நீங்களே ரசித்துக் கொள்வதும் அது போன்றுதான். சரியாக அப்படியே. நீங்கள் பெண்ணேறி இத்தகைய ஆடைகள் அணியக்கூடாது, ஒழுங்கான ஆடைகள் அணிய வேண்டும், நீங்கள் இது செய்ய வேண்டும், சீட்டாட விருந்துகளில் கலந்து கொள்ளக் கூடாது, நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது, இது செய்யக்கூடாது, ஐயா நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லி பாருங்கள். அவன் நான் ஒயங்க் ஒயங்க் சேர்ந்தவன் என்பான். அவர்கள் அறிந்துள்ளதெல்லாம் அவ்வளவுதான். சரி, நீங்கள் எவ்வளவு நல்லவர்களோ நாங்களும் அவ்வளவு நல்லவர்கள் தான். ஒயங்க் ஒயங்க் அறிஞர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியின் தலைமைத்துவத்தை பிறப்பித்தார்கள். ஏனென்றால் நீ உலகத்திலும் அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உங்களுக்கு இல்லை என்று வேதம் கூறுகின்றது. அவர்களை விரோதமானவர்களாய் ஆக்குவது என்ன? நீங்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் அதற்காக என்ன செய்தீர்கள்? அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்து இதற்குள் பிரவேசித்தீர்கள். நீங்கள் இன்னொரு தேசத்திற்குள் இருக்கிறீர்கள், நீங்கள் எவ்விதம் அதற்குள் பிரவேசித்தீர்கள்? அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாய் இருக்கிறது. எந்த விதமான ஒரு வாக்குத்தத்தம்?
நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் கூறுகிறார். ஒரே ஆவியினாலே நாம் யாவரும் தன்னை வாக்கு பண்ணப்பட்ட ஒரே தேசத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமேன். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லேலூயா. இருதயத்தின் சுத்தத்தோடும் பொறாமையின்றி விரோதமின்றி எதுவுமின்றி இருக்கும் சகோதரன் ஒருவன் வழிமேலைக்கு சென்றாலும் அவன் என்ன செய்தாலும் எனக்கு அக்கறை இல்லை, நீ அவனை தேடிக்கொண்டு போவாய். சமீபத்தில் நான் ஒரு வழி தவறி போன சகோதரனை தேடி போனேன். ஒரு வாலிப பையன் ஒருவன் என்னிடம் வந்து அந்த ரஸ்கில் போகட்டும், அவனை விட்டுவிடுங்கள் என்றான். நான் சொன்னேன், என்னுடைய இருதயம் என்னுடைய சகோதரனை நாடி போக முடியாத ஒரு நிலையை அடைந்தது என்றால் நான் உடனேயே தேவனுடைய பலிபீடத்திற்கு போக வேண்டியதான ஒரு கட்டம் எனக்கு வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நான் கிருபையிலிருந்து விழுந்து விட்டேன் என்று சொன்னேன். அவனுடைய சரீரத்தில் சுவாசம் இருக்கமிட்டாய் நான் அவனை தொடர்ந்து போவேன், அவனை பாதையில் எங்காவது நான் பிடித்து விடுவேன் என்று கூறினேன். ஆமையா, நான் அவனை பிடித்து விட்டேன். ஹல்லேலூயா. திருப்பி கொண்டு வந்து விட்டேன். ஆமையா, இப்பொழுது அவன் மந்தையிலே பாதுகாவலாய் இருக்கிறான். ஆமையா, அவன் அவ்வளவு நிச்சயமாய் வழி தவறி போயிருப்பான். சற்று முன்பு நான் அந்த சிறிய ஏழை ஸ்திரீயை அங்கே உட்கார்ந்திருக்க கண்டபோது சரி பெண்ணை அழைத்து அவள் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவள், அவளுக்கு சித்தப்பிரமை, அவள் வன்முறையில் ஈடுபடுகிறாள், நான் வெறுமட்டாக அவளை ஒரு ஹோட்டலில் வைத்திருந்தார்கள் என்றார். நான் அதெல்லாம் பரவாயில்லை என்றேன். நான் சிறு பையனாய் இருந்தது முதல் கொண்டு அந்த செரிப்பை அறிந்திருக்கிறேன். அவர் என்னிடம், ஏன் பில்லி, உனக்கு உதவியாக இருக்க நான் செய்யக்கூடியது இருக்குமானால் நான் செய்கிறேன் என்றார். அதெல்லாம் பரவாயில்லை என்று நான் சொன்னேன். அவளால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடுமா என்றார். நான் சொன்னேன், என்னால் முடியாது, ஆனால் அவளால் முடியும், அவளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று. ஆகவே அவர்கள் அவளை வெளியே கொண்டு வந்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அவள் இங்கிருந்து போன போது சமாதானத்துடன் சென்றார். அது என்ன, அவள் பின்னே நாங்கள் ஒரு ஜெபத்தை அனுப்பியிருந்தோம். ஆமேன். அவர்கள் அவளுடைய கணவனிடம் ஒரு வைத்தியரை அழைக்க வேண்டுமா என்று கேட்டனர். அந்த கணவனோ, ஒரு வைத்தியரால் அவளுக்கு ஒன்று செய்ய முடியாது என்றார். அது சரியே, அவள் பைத்தியமாயிருந்தால் வைத்தியர்களால் அவளுக்கு ஒன்று செய்ய முடியாது. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை அங்கே அவள் போக வேண்டும் என்றனர். அந்த ஷெரீஃபினிடம், பில்லி, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றார். நான் அதற்கு, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பாருங்கள், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றேன். ஆனாலோ என்ன, எனக்கும் கூட அது புரியவில்லை. இல்லை, ஆனால் சகோதரனே, பரலோகத்தில் இருக்கின்ற தேவன் ஒரு சமயம் ஒரு வழியை அங்கே அக்கறையிலே ஒதுக்கி வைத்திருந்தார். ஏதோ காரியம் என்னை பின்தொடர்ந்து வந்தது. ஆமேன். நான் வர வேண்டும் என்று விரும்பின காரணத்தால் அது வரவில்லை. ஆனால் அப்படியா, இல்லை, ஏதோ காரியம் என்னை பின்தொடர்ந்து வந்தது. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாக, அல்லேலூயா, அவருடைய கனத்துக்கும் மகிமைக்கும் நாம் அவருடைய இருக்க வேண்டும் என்று தேவன் முன்வைத்தார். கவனியுங்கள், அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை என்ன செய்தார், அழைத்தார். அது சரிதானே, அவர் உங்களை அழைத்தாரா? ஆம். அவர் ஏன் உங்களை அழைத்தார்? அவர் உங்களை முன்னறிந்தபடினாலே. அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தார். அவர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அது சரிதானே. அவர் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். ஆமேன். அதைதான் வேதம் கூறுகிறது. அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஒவ்வொரு தலைமுறையிலும் அவர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஏற்கனவே மகிமைப்படுத்தி இருக்கிறார். இங்கே நான் வேத வார்த்தைகளை வாசிக்கட்டும், சரியா? பெரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய குருவியின் மகிமைக்கு பயிற்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஸ்ரீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். உங்களுக்கு புரிகின்றதாம். அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக இருந்தோட போகின்ற காலங்களிலே அவர் அங்கே நித்தியத்திலே உட்கார்ந்திருக்க அவருடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று கூச்சலிடுவார்கள். அதை பார்த்து தூதர்கள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்று கூறுவார்கள். அவளை அழகாக இதை கிட்ட குமாரின் கதையில் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது. நான் காணாமற் போனேன், இவன் என்னுடைய குமாரன், இவன் காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான், இவன் மறித்து போனான் திரும்பவும் மீட்டான். கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள், திறந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், அவனுடைய விரலுக்கு ஒரு மோதிரத்தை அணிவியுங்கள், நாம் சந்தோஷமாயிருப்போம் என்று கூறப்பட்டுள்ளது. லட்சிப்பின் திட்டத்தை கண்டபோது விடியல் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினதிலும் தேவபுத்திரர் எல்லாரும் சந்தோஷத்தால் ஜெம்பிரித்ததிலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அதாவது தேவன் உங்கள் பெயரை உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதியதை கண்டு அப்படி செய்ததில் வியப்பொன்றும் இல்லை. கால்வின் அதை போன்ற ஏதோ ஒன்றை தான் விசுவாசித்தார் என்று நீங்கள் கூறலாம். எனக்கு கால்வின் பெயரில் நம்பிக்கை இல்லை. கால்வின் ஒரு கொலைக்காரனாக இருந்தான். இயேசுவின் நாமத்தினால் ஒருவன் ஞானஸ்தானம் கொடுத்ததினால் கால்வின் இந்த மனிதனை கொன்று போட்டான். அவன் ஒரு அயோக்கியன், அவன் தான் மனமாற வேண்டிய அவசியம் இருந்தது. ஆமையா,
ஆனால் அவன் என்ன கூறினானோ அவைகளில் சில காரியங்கள் சரியானதாக இருந்தது. ஆனால் அவனுடைய செயலை பாருங்கள். அதை போன்ற ஒரு காரியத்துக்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொள்வது என்பது பயங்கரமானது, பாவமானதாக இருக்கிறது. அந்த கிருபையை எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஓ சற்று பொறுங்கள், நான் புத்திர சுவிகார தண்டை வரவில்லையே, வந்துவிட்டேனா? அதிக தாமதமாகிவிட்டதா? இந்த கடிகாரம் என்ன மணி சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? சரி, தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கின்ற ஜனங்கள் நிமித்தமாக நான் 10 நிமிஷங்களை எடுத்துக் கொள்ளலாம். கவனியுங்கள், புத்திர சுவிகாரம் அது ஏன் செய்யப்படுகிறது என்பதை நான் இப்பொழுது காட்டுகிறேன். ஒரு தகப்பனுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கின்றது. அவன் அதை போய் சுற்றி பார்த்து கண்காணித்து வருகிறார். அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்கிறான். ஓ, அவன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான். அதுதான் தேவன். தகப்பனார் என்ன சொல்வார் என்று உங்களுக்கு தெரியும். மிகச்சிறந்த ஒரு உபாத்தியாயரை கண்டுபிடிக்கிறார். உபாத்தியாயர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும், தெரியுமல்லவா? ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். நாட்டிலேயே மிகச்சிறந்த பள்ளி ஆசிரியரை தேடி பிடிக்கிறார். கவனியுங்கள், நாம் இப்போ தொடர்ந்து போக பார்க்கிறோம். அவனால் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த பள்ளி ஆசிரியரை தேடி கண்டுபிடிக்கிறார். ஏதோ ஒரு உபாத்தியாயனை அல்ல, அவருடைய மகன் ஒரு சிறந்தவனாக வர வேண்டும் என தகப்பன் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளாவதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லையா? நிச்சயமாக சிறந்ததையே அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். ஆமையா? ஆக ஒரு மாம்சமான மனிதனை அவ்வாறு கருதுவானால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆணவைகளை குறித்து எவ்வளவாய் கருத்துள்ளவராயிருப்பார். அவரால் கொடுக்கக்கூடிய மேலானதையே அவர் கொடுப்பார். ஆகவே உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்கு தேவையாக இருந்தது. மகனிடம், சின்னவனே, நீ என்ன வேண்டுமானாலும் செய் என்று கூறிவிட்டு தகப்பனிடத்தில் போய், ஆம் தகப்பனே, அவன் ஒரு நல்ல பையன், நன்றாக முன்னேறுகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தேவையில்லை. அவனுடைய முதுகில் ஒரு தட்டி கொடுக்கலையும் அவனுடைய தொப்பியில் ஒரு சிறகையை பெற்றுக் கொள்வதல்ல. இல்லை இல்லை, அப்படிப்பட்டவன் அங்கேயே கடந்து கொள்ளப்படுவான். நிச்சயமாக உண்மையாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் அவனுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பையன் சரியாக நடந்து கொண்டால் அதை அவனிடம் சொல்லக்கூடியவனும், அவன் அமிதமாய் நடந்து கொள்ளவில்லை என்றாலும் தவறு என்று அவனிடம் சொல்லக்கூடியவனுமான ஒருவன் தேவையாயிருந்தது. ஒரு மண்ணான தகப்பன் அமிதம் கருதுவானால் ஒரு மனிதன் எனக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விருப்பமில்லையா? உன்னுடைய பிள்ளைகளை குறித்து பள்ளி ஆசிரியர்கள் உண்மையாக இருக்கும்படி விரும்ப மாட்டீர்களா? நிச்சயமாக. தேவன் என்ன சிந்திக்கிறார் என்று உனக்கு என்ன தெரியும்? அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியாது, அவர் அறிந்திருக்கிறார். நாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள், நம்மால் கூற முடியாது. ஆனால் அவரோ எல்லையற்றவர், ஆகவே அறிந்துள்ளார். ஆகவே பிதாவானவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய பிள்ளையை நன்றாக கவனித்துக் கொள்ள நான் ஒரு போப்பை ஏற்படுத்தப் போகிறேன் என்று அவர் கூறவில்லை. நான் ஒரு பேராயரை கண்காணிக்கும்படியாக வைக்கப் போகிறேன் என்றும் அவர் கூறவே இல்லை. இல்லை இல்லை, அவர் அதை செய்யவில்லை. ஏனென்றால் போப்பானவர் தவறாய் இருப்பார் என்றும் அவர் அறிந்திருந்தார். பேராயரும் கூட அப்படியேதான். புரிகின்றதா? என் சபைகளின் மேல் அவர்களை கண்காணிக்க நான் ஒரு பொது மேற்பார்வையாளரை வைக்கப் போகிறேன் என்று அவர் கூறவே இல்லை. இல்லை இல்லை, அவர் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை வளர்க்க அவர் பரிசுத்த ஆவியை உபாத்தியாயராய் வைத்திருக்கிறார். சரியா? அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் என்று நீ எப்படி அறிந்து கொள்வாய்? அவர் மனித உதவிகளின் மூலமாக பேசுகிறார். அப்படியானால் அவர் சத்தியத்தை தான் கூறுகிறார் என்று நீ எப்படி அறிந்து கொள்வாய்? பரிசுத்த ஆவியானவர் மனித உதவிகளின் மூலமாக பேசும் போது, அதாவது உண்மையை ஒவ்வொரு முறையும் கூறி முன்னறிவித்து காரியங்கள் அப்படியே கூறின விதமாக சம்பவிப்பதை நீ காணும் போது, சாமுவேல் தீர்க்கதரிசி கூறின போது, அப்பொழுது அது சத்தியம் என்று நீ அறிந்து கொள்வாய். அது சரியாக நிறைவேறுகின்றது. ஏனென்றால் அவன் ஒரு காரியத்துக்கு ஒரு அது சம்பவியாமல் போனால் அவனுக்கு செவி கொடுக்காதீர்கள், ஏனெனில் நான் அவனோடு இல்லை. ஆனால் அவன் கூறினபடியே சம்பவிக்குமானால் அப்பொழுது அவனுக்கு செவி கொடுங்கள், ஏனென்றால் நான் அவனோடு இருக்கிறேன் என்று தேவன் கூறியுள்ளார். புரிகின்றதா? அங்கேதான் காரியம். அவ்விதமாகத்தான் அவர் செய்கிறார். இந்நேரம் தகப்பனானவன் சுற்றி பார்த்துக் கொண்டு வருகிறான். அந்த உபாத்தியாயன் அவனுடைய தகப்பனை போய் சந்திக்க வேண்டியதாகி போய் தகப்பனை சந்திக்கையில் அவன் என்ன கூறுவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உதாரணமாக, உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் மோசமாக நடக்கின்றார்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய மகன் ஒரு துரோகி, சுற்றி கொண்டு அலைகிறான். அப்படிப்பட்ட ஒரு பையனை நான் பார்த்ததே கிடையாது. அப்பா, அவன் என்ன செய்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த உங்களுடைய மகள் இருக்கிறாளே, அடியே அப்பா, அவளை வைத்துக் கொண்டு நீர் என்னதான் செய்ய போகின்றீரோ எனக்கு தெரியவில்லை. காரியம் என்னவென்று தெரியுமா? அந்த பெலிஸ்திய பெண்களை போலவே சாயம் பூசிக்கொண்டு அவர்களை போன்றே இருக்கிறார். ஆமாம், அப்படி அவர்களை போலவே நடந்து கொள்ள விரும்புகிறார். அதற்கு தகப்பனானவன், என் மகளா என்பான். ஆம், உம்முடைய மகளே தான். இன்றைக்கு சபையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கும். நமக்கு ஒரு எழுப்புதலும் உண்டாகாமல் போவதில் வியப்பு ஒன்றுமில்லை. புரிகின்றதா? இப்போது அது உண்மை. உன்னுடைய குமாரனை குறித்து என்ன? அதே காரியம்தான். இன்னே எப்போது உங்களுடைய ஆடுகளை அங்கே மேலாக உள்ள அந்த ஆற்று ஆகாரமான புல்லை தான் மேய வேண்டும் என்று கூறுவீர். உமக்கு தெரியுமே அவன் என்ன செய்தான் என்று உமக்கு தெரியுமா? அந்த களைகளின் வயலுக்கு அவர்களை துரத்தி விட்டான். அவைகளை கீழே கொண்டு போய் அந்த ஓடையிலே கொட்டி அந்த கலைகளின் துரியலை சுற்றி அவைகளை கொண்டு போய் அவைகளை சாப்பிடும்படி செய்தார். அவைகள் அவ்வளவு பலவீனமாகி அவைகளால் அங்கிருந்து எலும்பி கூட போக முடியவில்லை
என்பான்.
வல்லமையை மறுதளிக்கின்ற போதகர்களும் பேராயர்களும் தான் அது. நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே அப்பேற்பட்ட ஒரு பயந்த சாபம் உள்ள மந்தையை நான் கண்டதே இல்லை. அவருக்கு அது பிடிக்கவில்லை, பாருங்கள், பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? மேலாக இருக்கின்ற அந்த மாட்டு மந்தை உங்களுக்கு தெரியும், அவைகள் கொடுத்திருக்கும்படியாய் அவைகளை அங்கே உயர இருக்கின்ற அல்பாபா புல்லில் நீங்கள் மேய்க்க சொன்னீர்கள் அல்லவா? ஆமா. அவைகளுக்கு மகன் என்ன கொடுக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த கெட்டியான களைகளை அவளுக்கு சாப்பிட கொடுக்கின்றான். தங்கங்கள் முதலானவைகளில் அவைகளை சேரும்படி செய்கிறான். அதை போன்றதை உங்கள் ஜீவியத்திலேயே கண்டிருக்க மாட்டீர்கள். அவன் என்ன செய்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் அங்கே நடுவேக போய் சுருட்டி புகைக்கிறான். அவனுடைய மனைவி அவளோடு கூட கொண்டு வந்திருக்கிறான். அவளோ பெலிஸ்திய பெண்கள் அணிந்து கொள்வது போன்று அரைக்கால் சட்டையை அணிகிறான். ஆமாம், இந்த நாளின் சபையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த விதமான செய்தியை தான் கொண்டு போவார். இப்போது நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அதுதான் புத்திர சுவிகாரம். அவர் என்ன செய்தார்? சுவிகார புத்திரர் ஆகும்படியாக அவர் நம்மை முன்குறித்தார். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள், புத்திர சுவிகாரம் அதை குறித்து தான் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த நாள் பேராயர் அவரிடம் வந்தார். அப்போது ஒரு மனிதன் அங்கே சுகமளிக்கும் ஆராதனை நடத்திக் கொண்டிருந்தார். யாரோ ஒருவர், ஒரு சகோதரன் அங்கே வந்து வியாதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த பேராயர் அதை நிறுத்துங்கள் என்றார். ஓ சரி ஃபாதர் பேராயர், நான் அதை நிறுத்தி விடுகிறேன் என்று. அவர்களோட நீ ஒத்துழைக்காதே என்றார் பேராயர். ஓ இல்ல 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 ஃபாதர், நான் ஒத்துழைக்க மாட்டேன் நிச்சயமாக என்றார். நான் இங்கே வந்து உங்களோட வார்த்தையிலிருந்து தான் சத்தியத்தை எடுத்து அவனுக்கு கூறுகிறேன். பாருங்கள், அது இங்கே இருக்கிறது. சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பிரமாணங்களை நான் அவனுக்கு எடுத்து காட்டி அவனுக்கு கூறுகிறேன். அவனோ எனக்கு செவி கொடுக்கறதில்லை. ஓ அது வேறு காலத்திற்கு, வேறு ஏதோ நேரத்தில் உள்ள இன்னொரு குமாரனுக்கானது, அது எனக்கு சொல்லப்பட்டது அல்ல என்கிறான். அதுதான் காரியம் நண்பர்களே, அது உண்மை. சபையானது அதன் ஸ்தானத்தின் பொருத்தலை எங்கே இழந்து விட்டது என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறதா? நமக்கு எழுப்புதல்கள் ஏன் வரவில்லை? சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் நம்மிடம் ஏன் சம்பவிக்கவில்லை? இதுதான் காரணம். யோசுவா கூறுகிறான், காத், உன்னுடைய ஸ்தலம் வரைபடத்தின்படியா இங்கே இருக்கிறது, சரியாக இந்த இடத்தில் இருக்கின்றது. காத், நீ இங்கே குடியேறு, இங்கேயே இரு. பெஞ்சமீன், நீ அங்கே போ. நீங்கள் எல்லாரும் பெலிஸ்தீன் எல்லையை விட்டு அகன்று இருங்கள். யோசுவா திரும்பி வந்து பார்க்கும் போது, இதோ அவர்கள் எல்லாரும் பெலிஸ்தீர்களுக்குள்ளே ஒரு பெரிய அமளியோடும் நடனத்தோடும், ஸ்திரீகள் யாவரும் மரணம் பூசிக்கொண்டு நடனமாடிக்கொண்டு பெரிய கொண்டாட்டத்தோடு இருந்தனர். யோசுவா தலையை சுருந்து கொண்டு என்ன நடக்கிறது என்கிறான். இப்போது சரியாக அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் தேவனுக்கு நன்றி கூறுவதில்லை, எல்லாரும் அல்ல, ஆனால் அநேகர். சரியா? சரியா? அதற்கு பின்னர் என்ன நடக்கின்றது? அந்த மனிதனாகிய பரிசுத்த ஆவியானவர் அதை பிதாவினிடத்தில் எடுத்து கூறும் போது வெட்கப்படுவார் என்று யூகிக்கிறீர்களா? ஓ என்ன,
நான் அவனிடம் கூறினேன், ஆனால் அவனோ அதற்கு செவி கொடுக்கவில்லை. நான் அதை அவனிடம் கூறினேன், அவன் அதை அங்கேயே புஸ்தகத்திலிருந்து வாசிக்கும்படியாக செய்தேன். அங்கே ஒரு சிறிய ஊழியக்காரன் வந்து இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை காட்டும்படியாக செய்தேன். என்ன நடந்தது என்று தெரியுமா? வெள்ளாடுகளை மேய்க்கின்ற ஒருவன் வந்து அதெல்லாம் இன்னொரு காலத்துக்குரியதென்று அவனிடம் கூறும்படி அனுமதித்தான். புரிகின்றதா? அவன் மேல் அவ்வளவு நாற்றம். அவன் அங்கே வந்தபோது வெள்ளாடு நாற்றம் அடித்தது. உங்களுக்கு தெரியும், அதாவது சுருட்டு நாற்றம், வெள்ளாடு நாற்றம் அவன் அங்கே வந்த மாத்திரத்தில் அடித்தது. பாருங்கள், ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், அந்த வெள்ளாடு மேய்க்கிறவன் தன் சட்டையில் நிறைய பதக்கங்களை குத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய பெயரை ஒரு தாளில் எழுதுவீர்களானால் அவனுடைய பட்டங்களை மட்டும் எழுத பாதிதால் தேவையாயிருக்கும். ஆமையா, அந்த தேசத்தில் ஜனங்கள் அவனை அதிகமாக விரும்புகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், அவனால் செம்மறி ஆடுகளுக்கு எப்படி போஷாப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரியாது. அதுதான் அதை குறித்த விசேஷம். அவன் எனக்கு செவி கொடுக்கவே மாட்டான் என்கிறார் பரிசுத்தாவியானவர். நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் என்று நான் அவனுக்கு கூற முயற்சித்தேன், ஆனால் அவனோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்.
என் ஜீவியத்திலே நான் கண்ட ஒரு மகத்தான கோடை அவன் தான். ஆம், ஆனால் சபையோ அவனை சபைக்கு ஒரு பேராயராக கண்காணியாக வைத்துள்ளது. ஜனங்கள் அவனுக்கு செவி கொடுக்கின்றனர். அதற்கு பின்னர் என்ன நடந்தது தெரியுமா? தொலைக்காட்சி பெண்டி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கருவியை அங்கே கொண்டு வந்து அதை போட்டு எதையோ திருகினர். அவ்வளவுதான், ஆடை நிர்வாண ஆடை அணிந்த பெண்கள் அங்கே வந்து அதில் காட்சி அளித்தனர். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய குமாரத்திகளில் பெரும்பாலோர் அதையே பின்பற்றுகின்றனர். ஆ, நிச்சயமாக அப்படி இல்லை, புரிகின்றதா? ஆமையா, அவர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள். ஆம், அவர்கள் அதை செய்கின்றனர். அவர்களில் சிலர் உண்மையாகவே ஒரு எழுப்புதலுக்காக கதறிக் கொண்டிருக்கின்றனர். இதாவே, அவர்களில் சிலர் எழுப்புதல் வேண்டும் என்று விரும்புகின்றனர். அவர்களில் சிலர் உண்மையாகவே அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களில் சிலர் எவ்வளவு நிச்சயமாய் இருக்கக்கூடுமோ அவ்வளவு நிச்சயமாய் அந்த வார்த்தையின் மேல் நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை குறித்தோ எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவர்கள் வழி விலகி அங்கேயே இருக்கின்றனர். மற்ற யாவரும் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் ஒரு கூட்ட பைத்தியக்காரர் என்று கூறி அவர்களை பரிகாசம் செய்கின்றனர். வாரும், அதை கேட்பதற்கு கவலையா இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுவார். ஆனால் இப்பொழுது நாம் காட்சியை சற்று மாற்றுவோம். இந்த காட்சியில் மகன் மிகவும் நல்லவன் என்று வைத்துக் கொள்வோம். இவனுடைய உபாத்தியாயர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எந்த வழியாக நடக்க சொல்லுகின்றாரோ அவ்வழியே நான் நடப்பேன் என்று கூறுகிறான். மகனும் நானும் உம்முடனே கூட நடக்கிறேன், நானும் உம்மோடு கூடவே நடப்பேன் என்கிறான். பரிசுத்தாவியானவர் மகனே பின்னாக இருக்கின்றதெல்லாம் மலைகளாச்சே என்கிறார். அவனோ, நான் உம்முடனே நடப்பேன், எனக்கு உன் பேரில் நம்பிக்கை இருக்கிறது என்கிறான். எனக்கு களைப்புண்டாகும் நேரத்தில் அவர் என்னுடைய கரத்தை தூக்கி பிடித்து என்னை தாங்கிக் கொள்வார் என்கிறான். ஆனால் மலையின் மேலே அங்கு சிங்கங்கள் இருக்கின்றதே என்கிறார் பரிசுத்தாவியானவர். ஆனால் மகனோ, நீர் என்னோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு எவ்வித வித்தியாசத்தையும் அது உண்டாக்காது, நான் நேராக முன் சொல்லுகிறேன், உம்முடன் வருகிறேன் என்கிறான். அங்கே தொந்தரவு என்னவென்றால் அங்கே வழவழப்பான பாறைகள் என்கிறார் உபாத்தியாயர். ஆனால் மகனோ, நீர் என்னுடைய கரத்தை பற்றி இருக்கும் வரைக்கும் எனக்கு கவலை இல்லை, நான் உம்மோடு சேர்ந்து நேராக நடப்பேன், நான் உம்மோடு கூட சேர்ந்து நடப்பேன் என்கிறான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்களுடைய தகப்பனார் அவ்விதம்தான் செய்வார், பார்த்தாயா என்கிறார் உபாத்தியாயர். அது நல்லதுதான், ஆமையா என்கிறான் மகன். அங்கே உள்ள அந்த மலையின் உச்சிக்கு ஏறினார்கள். உபாத்தியாயர் கூறுகின்றார், ஓ இதாவே, உமக்கு என்னவென்று தெரியுமா? உம்முடைய குமாரன் அந்த பழைய துண்டின் ஒரு சிறு பகுதியாயிருக்கிறான். அவன் முற்றிலுமாக அப்படியே உண்மை போன்றே இருக்கிறான். நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் ஆமேன் என்று கூறுகிறான். அன்றொரு நாள் நான் அவனை வேதத்தை திருப்பும்படியாக சொன்னேன், அது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறினது. அவன் என்ன கூறினான் என்று நமக்கு தெரியுமா? அவன் கூச்சலிட்டு தன் கரங்களை ஆகாயத்திற்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா ஆமேன் என்றான். ஓ, இங்கே இவ்விதமாய் கூறியிருக்கிறது, உமக்கு தெரியும், அது உங்களுடைய வார்த்தை, நீர் அங்கே கூறியிருக்கிறீர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கின்ற கிரியைகளை தானும் செய்வான் என்று. ஆம், என் மகனுக்கு நான் அதை எழுதினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆம், அதை எழுதினது எனக்கு நினைவு இருக்கிறது என்றார். அதை அவன் கண்டபொழுது அவன் அப்படியே கூச்சலிட்டு மேலும் தீவிரமாக குறித்து சத்தமிட்டு அல்லேலூயா கர்த்தாவே, எல்லா உலக காரியங்களையும் மேலிருந்து அப்புறப்படுத்தும், என்னை அது போன்று ஆக்கும், ஆமையா என்றான். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்தான் என்றார் உபாத்தியாயர். அப்பொழுது பிதாவானவர், ஓ, அந்த குமாரனுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன், அவன் ஒரு அருமையான குமாரன். சரி, சில வருஷங்கள் அவன் மேல் ஒரு கண்ணோக்கமாயிருக்கும், அவன் எப்படியாய் வளர்கிறான் என்றும் அவன் எப்படி முன்னேறுகிறான் என்றும் பாரும் என்கிறார். அப்படியாய் சில வருஷங்கள் கழிகின்றது. பிதாவானவர் கேட்கிறார், பையன் எப்படி இருக்கிறான் என்று. பரிசுத்த ஆவியானவர் கூறுகின்றார், ஓ என்ன, அவன் கிருபையிலும் கூட வளர்கிறான், அவன் உலக காரியங்களை புறக்கணித்து விட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாகவே பாருங்கள், அவனாக ஆடுகளை கொண்டு போகிறான், உண்மை போலவே அவைகளை கண்காணிக்கிறான். அவைகளை கடல் கலைகளை கொடுப்பதே கிடையாது, இரும்பு கலைகளை அவர்களுக்கு கொடுப்பதே கிடையாது. அவைகள் அவனை சுற்றி நெருங்கி நாங்கள் சபைகளை சேர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்று கூறும் போது அவன், வாயை மூடுங்கள், உங்களுக்கு அது அவசியம் இல்லை, இல்லை ஐயா, உங்களுக்கு வேண்டியதுதான், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்கிறான். ஆமையா, அவன் கூறினது அங்கேதான் இருக்கிறது. ஓ, உண்மையாகவே அவர் அப்படி கூறியிருக்கிறாரா? ஆமையா, அவர் நிச்சயமாய் கூறியிருக்கிறார். ஆம், அந்த விதமாகத்தான் நான் அதை எழுதியிருக்கேன் என்கிறார் பிதாவானவர். அந்த விதமாகத்தான் அவன் கூறுகிறான். ஆமையா, அவைகளில் ஒன்று கூறுகின்றது, நீங்கள் உலகத்தில் பெரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தங்கியிருங்கள், பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று. அவர்களை வாசித்த போது சத்தமிட்டு, அல்லேலூயா, அதுதான் உங்களுக்கு தேவை என்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள், அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட பின்னர் அவனும் அதை பெற்றுக் கொண்டு அவர்களோடு கூட இருக்கிறான். அவர்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ண தொடங்கினால் அவன் உடனே, சற்று பொருங்கள், ஒரு நிமிடம் பொருங்கள், வெள்ளாறுகள் தான் அந்த நடந்து கொள்ளும், செம்மறியாறுகள் அப்படியே நடந்து கொள்ளாது, புரிகின்றதா, புரிகின்றதா என்கிறான். சில நேரங்களில் அவைகளுக்கு அவன் மேல் எரிச்சல் உண்டாகிறது, ஆனால் அவனோ அவைகள் முதுகில் சற்று தட்டி கொடுத்து, ஒரு நிமிஷம் பொருங்கள், அதெல்லாம் பரவாயில்லை என்கிறான். செம்மறியாறுகளை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று அவன் உண்மையாய் அறிந்திருந்தான். ஆமையா, நான் உனக்கு சொல்கிறேன், உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? தலைமை பேராயர் இன்னார் இன்னார் பட்டினத்தில் நீ கூட்டு நடத்தக் கூடாது என்று அவனிடம் கூறினதை நான் கண்டேன்.
ஆனால் உனக்கு தெரியுமா எப்படி இருந்தாலும் போ என்று நான் தூண்டினேன். புரிகின்றதா? அவைகள் இந்த ஒளிநாடாக்களே, அவைகளை வெளியே கொடுக்க அனுமதியாதீங்கள் என்றனர். இருந்தாலும் அந்த ஒளிநாடாக்கள் வெளியே அனுப்பப்பட்டன. இங்கே இருக்கின்ற இந்த பட்டினங்களுக்கு அனுப்பப்பட்டது. நாங்கள் கூட்டங்களுக்கு பொறுப்பேற்க மாட்டோம் என்கின்றனர். உமக்கு தெரியுமா பிசாசு அங்கே வந்து அவரை அந்த பட்டணத்திற்குள் உள்ளே வராது பிடிச்சு என்னால் முடியும் என்று சவாலிட்டான். நான் சொன்னேன் உன்னால் அதை செய்ய முடியாது. நான் அவனை போக சொன்னால் அவன் போவான் என்று சவாலிடுகிறேன் என்று. முடியாது 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 முடியாது, நான் அவனிடம் செல்வேன். நான் அங்கே பட்டணத்திற்கு போய் என்னுடைய கையாட்களே, நீங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடுங்கள். நமக்கு பழைய காரியங்கள் எல்லாம் வேண்டாம். அந்த பழைய தெய்வீக சுகம், பரிசுத்த ஆவி போன்ற காரியங்கள் எல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே அந்த அப்போஸ்தலரோடு கூடவே கடந்து போய்விட்டது. உங்களுக்கு தெரியும் அது உபயோகமற்றது என்றான். இப்படியா அவர்களுக்கு அந்த பழைய இரும்பு கலைகள் முதலானவர்களை கொடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் என்னவென்று இவனுக்கு தெரியுமா? எப்படி இருந்தாலும் அவன் நேராக அந்த பட்டணத்திற்கு சென்று அங்கே போய் அந்த அல்பாபா ஆதார பொருளை கொடுக்க ஆரம்பித்தான். திரும்பி வந்துவிட்டான். ஆறு முதல் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த செம்மறியாறுகள் அவைகளை பிசுக்க துவங்கின. எவ்வளவு புஷ்டியா இருக்க கூடுமோ அவ்வளவு புஷ்டியானது. ஆமையா, அங்கே அவர்களுக்கு சுகமளித்தர்களும் கூட்டங்களும் நடந்து கொண்டிருக்கையிலே உங்களுக்கு தெரியுமா அநேக வாலிப பையன்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஏன், அந்த அல்பாபா போன்று ஒரு பெரிய கட்டு வைக்கோல் மட்டும் அந்த வாலிபர்களுக்கு கிடைத்து விட்டால் போதும். அவர்கள் அதை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உனக்கு தெரியுமா? அது அவ்வளவு அருமையா இருந்தபடினாலே அயலாளத்தில் ஓடி போய் இதை சாப்பிடுங்கள் இதை சாப்பிடுங்கள், வாலிபர்களை ஆயத்தமாகுங்கள். ஆமையா, இதே போன்று இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. பாருங்கள், இப்போது நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். அது விருப்பம் உள்ள யாவருக்கும் உள்ளது. அவன் இங்கு வரட்டும், அவன் இங்கு வந்து வேதாகமம் என்ன கூறியுள்ளது என்று காணட்டும் என்றார்கள். பார்த்தீர்களா, அவர்களுக்கு அங்கே ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருக்கிறது. ஓ, அவன் தான் குமாரன், அவன் தான் என்னுடைய பையன், சரி, அவன் நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்டான் நினைக்கிறீர்களா என்கிறார் பிதாவானவர். அதற்கு பரிசுத்தாவியானவர், ஆம், நான் அவனுக்கு சோதனைகளை கொடுத்தேன், பையனை இந்த விதமாக பயிற்சி அளித்தேன், அந்த விதமாக பயிற்சி அளித்தேன், அவனை வியாதியின் படுக்கையிலே தள்ளினேன், அவனை கீழே தள்ளினேன், காலின் கீழ் போட்டு மிதித்தேன், பிசாசினால் என்னவெல்லாம் செய்யக்கூடுமோ அதையெல்லாமும் செய்யும்படியாக அனுமதித்தேன். அவன் அதையெல்லாம் மேற்கொண்டான். அவன் எப்படியும் போலவே எழும்பி வந்தான். பாருங்கள், அவன் மீண்டும் எழும்பி வந்தான். நான் அவனை வியாதியிடும்படி செய்தேன், நான் இதை செய்தேன், அவனை ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்தேன், அவனை இங்கே வெளியே கொண்டு போய் நான் இதை செய்தேன் அதை செய்தேன், அவனுக்கு எதிராக அவனுடைய மனைவியை ஏவினேன், அவனுடைய அயலகத்தாரை அவனுக்கு எதிராக ஏவினேன், எல்லா காரியங்களையும் அவனுக்கு எதிராக ஏவினேன். அவனுக்கு எவ்வித வித்தியாசத்தையும் அது உண்டு பண்ணவில்லை. அவரை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன் என்றார். அவனுடைய குடும்பத்தை கொண்டு போட்டேன், நான் இதை எடுத்துக்கொண்டேன், நான் இதை செய்தேன், நான் அதையெல்லாம் செய்தேன். அப்படி இருந்தும் அவன் அப்படியே நிமிர்ந்து நின்று, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கே செய்வி செய்வேன், அவர் என்னுடையவர் என்கிறான். ஓ சரி, அப்படியானால் நாம் அவனை ஒரு விசேஷ ஸ்தலத்துக்கு கொண்டு போகத்தான் வேண்டும் என நினைக்கிறேன். அங்கே ஒரு புத்திரஸ்வீகார வைபவத்தை வைத்துக் கொள்ளலாம் என்றான். இப்பொழுது பழைய ஏற்பாட்டின்படியாய் ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் வயதுக்கு வந்துவிட்டான் என்றும் புத்திரஸ்வீகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படியான பக்குவம் அடைந்துள்ளான் என்பதையும் அறிந்து கொண்ட போது அவன் ஒரு குழந்தையாக பிறக்கிறான். ஆனால் அவன் அப்பொழுதிலிருந்தே ஒரு குமாரனாயிருக்கிறான். அவன் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் வரைக்கும் அவன் ஒரு சாதாரண புத்திரனாக இருப்பதற்கு மேலாக அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அதற்கு பின்னர் அவன் தான் எப்பேற்பட்டவன் என்பதை காட்டுவான்.
அதற்கு பின்னர் தகப்பன் அவனை அழைக்கிறான்.
இப்பொழுது சபையே, நாம் இந்த கட்டத்தில் தான் இருக்கிறோம். நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? இப்போது சற்று தாமதமாகிவிட்டது. ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் உங்கள் விரலை கடித்து உங்கள் ஆத்மாவை கிள்ளி உங்களுடைய இருதயங்களை பிடுங்கி பாருங்கள். புரிகின்றதா? இப்பொழுது நாம் சபையை அதன் ஸ்தானத்தில் பொருத்த போகிறோம். சபையானது அந்த ஸ்தானத்தை அடையும் பொழுது, மனாசே, இந்த இடம் உனக்கு சொந்தமானது, எப்ராயிம், உனக்கு இது சொந்தமானது என்று அவர் கூறுகிறார். அதற்கு பின்னர் தகப்பனானவர் அந்த மகனை ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு கொண்டு போய் அவனை ஒரு உயர்வான இடத்திலே இவ்விதமாக உற்சாக வைத்து அங்கே ஒரு வைபவத்தை நடத்தி எல்லாரையும் அங்கே கூடி வர செய்கிறார். அங்கே அவர் எல்லாரையும் பார்த்து, இவன் என்னுடைய குமாரன், இவனை நான் சுவீகார புத்திரனாய் எடுக்கிறேன் என்று நீங்கள் யாவரும் அறியும்படியாய் நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறது என்னவெனில், நான் அவனுக்கு ஒரு விசேஷ ஆடை அணிவிக்கிறேன். இன்று முதல் காசோலையில் இவனுடைய கையெழுத்து என்னுடைய கையெழுத்துக்கு சமானமாகும். இவன் என்னுடைய பிள்ளை, இவன் பிறந்தது முதல் பிள்ளையாய்த்தான் இருக்கிறான். ஆனால் இப்பொழுதிலிருந்து நான் இவனை என் குடும்பத்துக்குள் சுவீகாரமாக எடுத்துக் கொள்கிறேன். அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டது முதல் அவன் என் குமாரனாகிவிட்டான். ஆனால் இப்பொழுதோ நான் அவனை ஒரு ஸ்தானத்தில், ஒரு அதிகாரத்தில் பொருத்த போகிறேன். அவன் யாரை வேலையிலிருந்து நீக்குகிறானோ அவன் நீக்கப்படுவான், அவன் யாரை வேலையில் அமர்த்துகிறானோ அவன் அமர்த்தப்படுவான். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசம் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரிகின்றதா? அங்கேதான் காரியம், அதுதான் விஷயம். பாருங்கள், அவன் என்னுடைய குமாரன், தன்னை தகுதி உள்ளவன் நிரூபித்த பின்னரே அவனை சுபிகார புத்திரனாக எடுத்திருக்கிறார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு குமாரனை அவருடைய ஸ்தானத்தில் பொறுத்துதல் என்பதை வேதாகமத்தை படிக்கும் எவரும் அறிவார்கள். தேவன் தம்முடைய குமாரனை மறுபடிய மலையின் மேல் கொண்டு சென்ற போது தேவன் அதே காரியத்தை இயேசுவுக்கு செய்தார். அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரையும் மலையின் மீது அழைத்து சென்றார். அவர்கள் பூமிக்குரிய மூன்று சாட்சிகள் ஆவார்கள். அங்கே இயேசு, மோசே, எலியா, தேவன் மலையின் மேல் சாட்சியாக இருந்தார்கள். அங்கே அவர்கள் மலையின் மீது நின்றார்கள். அங்கே நடந்த முதலாவது காரியம் என்னவென்றால், அவர்கள் நோக்கி பார்த்த போது இயேசுவானவர் அவர்களுக்கு முன்பாக மகிமை அடைந்தார். அது சரியா? அது வேத வார்த்தையின்படியாக இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் என்ன செய்தார்? அவரை அறியாமையின் வஸ்திரத்தால் உடுத்தினார். அவன் கூறியுள்ளான், அவருடைய வஸ்திரம் சூரியனை போல் பிரகாசித்தது என்று. ஒரு மேகம் அவரை நேரிட்டது. பேதுருவும் யோவானும் யாக்கோபும் வேங்குப்புற விழுந்தார்கள். அவர்கள் தங்கள் தங்களை ஏறெடுத்து பார்க்கையில் மோசேயும் எலியாவும் அங்கு நின்று கொண்டு இயேசுவுடன் பேசிக்
கொண்டிருந்தனர்.
மோசே மறித்து எவருமே அறியாத கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 800 வருடங்களாக ஆயினர். இச்சம்பவம் நிகழ்வதற்கு 500 வருடங்களுக்கு முன்னர் எலியா ரதத்தில் ஏறி பரலோகத்துக்கு சவாரி செய்தார். ஆனால் அவர்கள் இன்னமும் அங்கே இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இவர்களை காணும்படியாகவும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து காணும்படியாகவும் தேவன் இயேசுவை மலையின் மேல் கொண்டு போனார். இந்த காரியங்களை அவர் காட்டிக் கொண்டிருந்தார். அவர்கள் அவரோடு பேசினார்கள், அவரோடு சம்பாஷித்தார்கள். பின்னர் மீண்டும் பேதுரு நோக்கி பார்த்தபோது அந்த மகிழ்ந்த நிலை இயேசுவை விட்டு எடுக்கப்பட்டு அங்கு இயேசுவை மட்டுமே கண்டார்கள். அப்பொழுது அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றது. அவருடைய நாமமும் என்னுடைய நாமத்தை போன்றே மேன்மை வாய்ந்தது. அவருக்கு செவி கொடுங்கள். அதுதான் சுவிகார புத்திரனாக எடுத்துக் கொள்ளுதல் அல்லது ஒரு ஸ்தானத்தில் பொருத்தப்பட்ட குமாரனாகும். எபேசின் புத்தகத்தில் பெந்தெகோஸ்து சபையை தேவன் அங்கே தான் வைக்க முயற்சிக்கிறார். புரிகின்றதா உங்களுக்கு? அது புரிகின்றதா, விளங்குகின்றதா? நான் முடித்தாக வேண்டும். ஏனென்றால் அதிக நேரமாகி கொண்டே போகிறது. பாருங்கள், பிள்ளைகளுக்கு தூக்கம் வருகிறது. நான் 13 வசனம் வரை கடைசி வரைக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் என்னால் முடியவில்லை. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்பட்டார்கள் என்ற கடைசி பாகம் வரைக்கும் பேச வேண்டும் என்று விரும்பினேன். அதை நாம் ஞாயிறு என்று பார்ப்போம். இப்பொழுது நம்மை உள்ளே கொண்டு வருகின்றது என்ன? நாம் இதனால் எவ்வாறு காக்கப்படுகிறோம்? இப்பொழுது நீங்கள் எவ்வாறு பொருத்தப்படுகிறீர்கள்? முதலாவதாக நீங்கள் பரிசுத்த ஆவியின் மூலமாக ராஜ்யத்துக்குள் பிறக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? அடுத்தது நீங்கள் எதற்காக முன்குறிக்கப்படுகிறீர்கள்? சுவீகார புத்திரர் ஆகும்படிக்கு. அது என்ன? நீங்கள் பொருத்தப்படும்படியாய் முன்குறிக்கப்படுகிறீர்கள். ஓ, சகோதரி ஸ்காட் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வீட்டுக்கு வந்தது நீங்கள் தானா? உலகத்தின் எங்கோ ஒரு பாகத்தில், தேசத்தின் பல பாகங்களில் ஒரு உபதேசமானது உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது இயேசுவானவர் இப்பொழுது உலகத்தில் ஒரு கடிதத்தோடு நடமாடிக் கொண்டிருக்கிறார் என்றும், அவர் உள்ளே வருகிறார், இதை செய்கிறார் என்றும். அது ஒரு பொய். அவருடைய பரிசுத்த ஆவி இங்கே இருக்கிறது. அவருடைய சபையை அவர் பொறுத்த, அவருடைய சபையை ஒரு ஒழுங்குக்குள் அமர்த்த, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அதை பொருத்தும்படியாய் அவர் பிரயாசித்துக் கொண்டிருக்கிறார். அதன் மூலமாய் அவர்கள் உள்ளே பிரவேசிக்கவும், அதன் மூலமாய் எல்லா எதிராளிகளும் வெளியே துரத்தப்படவும் முடியும். நாசையினால் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆதி பேர்கள் மட்டும் விசுவாசிக்கும் போது என்னால் சுகமளிக்கும் ஆராதனை நடத்த முடியவில்லை. நான் அங்கே வெளியே போய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஞானஸ்தானத்தை பிரசங்கிக்க அங்கே அந்த திருக்கிய சகோதரர்கள், ஓ, அது அந்த பழைய இயேசு மாத்திரம் என்பார்களாயின் அது எப்படி முடியும்? தெய்வ சுகம் பெறுதல் பரவாயில்லை, அநேகர் கர்த்தருடைய அற்புதங்களையும் அனுபவிக்கின்றனர் என்று ஆதி பேர் கூண்ட கூட்டத்தின் மத்தியில் போய் என்னால் சுகமளிக்கும் ஆராதனை நடத்த முடியாது. அதாவது சரி, சகோதரி ஒரு தீர்க்கதரிசி என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், ஆவியானவர் அவர் மேல் இருக்கும் வரைக்கும் அவர் வகையா இருக்கிறார், அவர் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய உபதேசங்களோ அழுகி போனவைகள், அது மோசமானது என்கிறார். இத்தகைய மூடத்தன்மை நீங்கள் கேட்டுக்கொண்டோ ஒன்றை தேவனால் உண்டானதா இருக்க வேண்டும் அல்லது இல்லாமல் இருக்க வேண்டும். அது உண்மை. ஒன்று எல்லாமும் தேவனாய் இருக்க வேண்டும் அல்லது எல்லாமும் தேவனால் அல்லாததாய் இருக்க வேண்டும். அந்தவிடமாய்தான் அது இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எப்படி செயல்பட போகின்றீர்கள்? மனாசே தன் தேசத்தில் இருக்க மறுக்கிறான், எப்ராயும் தன் தேசத்தில் இருக்க மறுக்கிறான், காத் தன் தேசத்தில் இருக்க மறுக்கிறான், பென்யமீன் தன் தேசத்தில் இருக்க மறுக்கிறான். அவர்கள் இங்கே பெலிஸ்தீனோடு சேர்ந்து கொண்டு எல்லாம் கலப்பாகிவிட்டது. எவ்விதமாய் நாம் பொருத்தப்பட போகிறோம்? ஆனால் நாம் யாவரும் பரிசுத்த ஆவியினால் பிறந்திருக்கிறோம், அது சரிதானே? நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம்? முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாய் பிறந்த பின்னர் நாம் சுவீகார புத்திரர் ஆகும்படியாய் கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள் பொருத்தப்படும்படியாய் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிகின்றதா? கிறிஸ்துவின் சரீரம் என்பது என்னவாயிருக்கிறது? சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் சுவிசேஷகராகவும், சிலர் போதகராகவும் இருக்கிறார்கள். அது சரியா? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர்களுக்கு பாஷைகளை பேசும் வரங்களும், பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணும் வரங்களும், ஞானம், அறிவு, அற்புதங்கள், அற்புதங்களை செய்யும் வரங்கள், எல்லா வித்தியாசமான வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை அவர்கள் சற்று உபயோகித்தனர். என்ன, எனக்கு என்னவென்று தெரியவில்லை என்ற அளவிற்கு அதை அப்படியே கட்டுக்குள் இல்லாதபடி வளர்வார்கள். ஒருவன் எழுப்பி அன்றைய பாஷையில் பேசுகிறான், இன்னொருவன் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறான். தீர்க்கதரிசி அதை பாவனை செய்து காட்டுகிறார். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறான். போதகர் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார், பீடத்தை அழைப்பை விடுக்கிறார். யாரோ எழுப்பி நிற்கிறான், அந்நிய பாஷையில் பேசுகிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை என்கிறார். போதகர் அபிஷேகத்தால் நிறைந்தவராய் தன்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டே போனால் அப்போது ஜனங்கள் அழகை விழுந்து போன என்கின்றனர். பாருங்கள், காரணம் என்னவென்றால் அவர்கள் சரியாக போதிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது. குழப்பத்திற்கு காரணர் அல்ல. நான் இங்கே நின்று கொண்டிருக்கும் போது அல்லது தேவனுடைய அபிஷேகத்தின் கீழ் நின்று கொண்டிருக்கும் போது நீங்கள் எவ்வளவுதான் அந்நிய பாஷையில் பேச வேண்டியதாக இருந்தாலும் அது காரியமல்ல. தேவன் தம்முடைய செய்தியை இங்கே முடிக்கும் வரையும் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். பின்னர் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீர்களானால் அப்பொழுது அது வேத வார்த்தைகளை திருப்பி திருப்பி கூறுவதாக இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வீண் வார்த்தைகளை அனுப்பக்கூடாது என்று வேத வாக்கியங்கள் கூறுகிறது. ஆனால் அது யாராகிலும் ஒருவருக்கு நேரடியாக அளிக்கப்படும் ஒரு செய்தியாக இருக்க வேண்டும்.
என்னை ஒருமுறை கேளுங்கள், அல்லது வகையறுத்தலின் போது பரிசுத்த ஆவியானவர் யாருக்காவது அதே வேத வார்த்தையை திருப்பி திருப்பி கூறினார் என்று சொல்லத்தக்கதாக விரலை நீட்டி காட்ட முடியுமா? அவனுக்கு இருந்ததான ஏதோ ஒரு கோளாறை, அல்லது அவர்கள் செய்துள்ளதான ஏதோ ஒரு காரியத்தை, அல்லது அவர்கள் செய்ய வேண்டியதான ஏதோ ஒரு காரியத்தை, அல்லது சம்பவிக்க வேண்டிய ஏதோ ஒரு காரியத்தை, அல்லது அது போன்று ஏதோ காரியத்தை தான் அவர் கூறியிருக்கிறார். அது சரியா? ஆக பாஷைகளில் பேசுவதும் யாக்கியான உரைத்தலும் இந்த விதமாகத்தான் இருக்கின்றது. அந்நிய பாஷையில் பேசும் ஒருவன் சபையில் இருந்து இன்னொருவன் அதை வியாக்கியானிப்பானாயின் அது இதை சொல்லட்டும். அதாவது சகோதரன் நவில் எழுமின் என்று பாஷைகளில் பேச இந்த சகோதரன் அதற்கு வியாக்கியானத்தை அளிக்கட்டும். உதாரணமாக சொல்ல போனால், நேற்று இந்த மனிதன் இன்னின் இடத்திற்கு சென்று தவறான ஏதோ காரியத்தை செய்தார், அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று வைத்தியர் என்று கூறினார். ஓ, என்ற காரியத்தை சரிபடுத்துங்கள், திரும்பி வந்து தேவனிடத்தில் சரிபடுத்திக் கொள் என்று அந்த மனிதனிடம் கூறு என்பதாக வியாக்கியானம் அளிக்க வேண்டும். அப்பொழுது அந்த மனிதன் மெய்யாகவே கூறப்பட்டது உண்மையாக இருக்கிறது என்று கூறுவான். அப்படி இருக்குமானால் தேவன் உங்களுடன் இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இதை இந்த விதமா செய்ய போகிறோம்? புரிகின்றதா?
அது வெறுமனே மோதி 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 குழப்பமாக இருக்கிறது, எப்படியோ இருக்கிறது, எதுவுமே பொருத்தப்படவில்லை. முயற்சித்தார்கள், பாருங்கள், அதை தவறவிட்டார்கள். பாருங்கள், ஒன்றுமே ஒழுங்கில் இல்லை, வெறும் குழப்பம். சுவீகார புத்திரர் ஆகும்படிக்கு நாம் முன்குறிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். நான் என்ன கூறுகிறேன் என்பதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். புத்திர சுவீகாரம்,
நாம் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கிறோம். நிச்சயமாக பரிசுத்த ஆவியை பெற்று அப்பா பிதாவே அல்லேலூயா தேவனுக்கு மகிமை என்று கூப்பிடுகிறோம்.
அது உண்மை, நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் நம்மால் எங்கும் போக முடியவில்லை, நம்மால் பெலிஸ்தரை முறியடிக்க முடியவில்லை. பில்லி கிரஹாம் அங்கே எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறது பாருங்கள். அந்த முகமதியன் அவரிடம் அதை நிரூபித்து காட்டி என்று கூறினார். ஜாக்கு அங்கு எங்கோ நின்று கொண்டிருக்கிறதை பாருங்கள். கிறிஸ்து சபை என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் அந்த நாட்டினருடன் அவருடைய கரத்தை பற்றிக் கொண்டு கை குலுக்குவதை பாருங்கள். ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டியவன் போன்ற பிசாசுடன் கை குலுக்குகின்றனர். அவன் ஒரு சாதின யோசனைக்காரர் என்ற குழுவினை சேர்ந்தவன். தேவனை சபித்து தேவன் என்று ஒன்றே கிடையாது என்பவன்.
கிறிஸ்துவின் சபை என்று தங்களை அழைத்துக் கொள்கின்ற சபையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன. அதாவது ஜோ லூயிஸோடு கை குலுக்குதல், சகோதரன் கூக்கு எதிராக இருக்கிறவன் சார்பில் நிற்பது போன்றவைகள். நாம் எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறோம்? பெந்தகோஸ்துகளில் அநேகர் ஜாக் கூக்கு எதிராக இருக்கிறார்கள். பார்க்க போனால் இந்த தேசத்தில் உள்ள எல்லா பிரசங்கிமார்களும் ஜாக் கூவுக்கு தோளோடு தோல் நின்று தேவனே உங்களோட வல்லமையை அனுப்பும் என்று சொல்ல வேண்டியவளாய் இருக்கிறார்கள்.
நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் பொருத்தப்பட முடியாது. எப்ராஹிமுக்கு அவனுடைய இருக்க விருப்பமில்லை.
அவர்களது ஒருவன் இங்கே போகிறான். மனாசேயை நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் ஓ இன்னே கர்த்தருக்கு ஒரு நல்ல சோழ மொழி நிறுத்தி கொடுத்திருக்கிறார் என்கிறான். பின்னர் இங்கே காத்து வந்து, சரி ஒரு நிமிஷம் பொறுமையாயிரும், நான் ஓட்ஸ் பயிரிட வேண்டியவனாக இருக்கிறேன், ஆனால் நான் சோளத்தையும் கூட பயிரிடப் போகிறேன். அல்லேலூயா என்கிறான். புரிகின்றதா? ஒருக்கும் சோளத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஓட்ஸ் பயிரிட வேண்டியதுதான் உன்னுடைய பாகமாக இருக்கிறது.
நீ மாட்டு மந்தையை மேய்க்க வேண்டியவனாக இருந்தால் நீ ஆட்டு மந்தையை மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சபையை பொறுக்கும்படியாக விரும்புகிறார். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அதே காரியத்தை செய்ய விரும்புகிறோம். அல்லேலூயா. அதை குறித்து நீங்கள் அவர்களுக்கு ஏது சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, அவர்களுக்கு இன்னும் என்ற அந்த வெள்ளாட்டின் சுவாபம் இருக்கிறது பாருங்கள். உங்களால் அவர்களுக்கு சொல்ல முடியாது, அது உண்மை. இப்போது அது உண்மை இல்லையா? உங்களால் சபையை பொருத்த முடியாது. புரிகின்றதா? அடையும்படிக்கு சபையானது முன்குறிக்கப்பட்டிருக்க வேண்டியதா இருக்கின்றது. தேவனால் ஒரு மனிதனை எடுத்து அவனை குடும்பத்துக்குள் புத்திரி சுவிகாரமாக ஆக்கிக் கொண்டு ஏதாவது காரியத்தை அவனுக்கு கொடுக்க முடியும். ஆறாவது முதலாவதாக அதை பிரயாசித்து அது சரிதானா என்று பார். ஆவிகளை நாம் சோதித்தறிய வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த மனிதன் உடையவனாய் இருப்பதாக கூறினால் அதை பரிசோதித்து சரிதானா என்று பார். அப்படி அது சரியானதா இருக்குமானால் அதனோடு சேர்ந்து போங்கள். இப்பொழுது கூறுங்கள், கர்த்தாவே வேறு ஏதாவது காரியத்தை எங்களுக்கு அனுப்பும் என்று. போய்கொண்டே இருங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் ஸ்தானத்தை வகிக்கும் வரைக்கும் அதனோடு சேர்ந்து போய்கொண்டே இருங்கள். தேவனுடைய சபையானது அதன் ஸ்தானத்தை பெற துவங்குகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். பின்னிட்டு போவார்கள். அரை காட்சிகள் ஒளிந்து போகும். தலைமையில் நீளமாக வளர துவங்கும். முகங்கள் கழுவப்படும். சுருட்டுகள் இல்லாமற் போகும். அது உண்மை. சபையானது அதன் மகத்துவமான வல்லமைக்குள் வர துவங்கும் போதுதான் அவர்களுக்கு அனுனியாக்களும் சப்பீராக்களும் இருப்பார்கள். ஆமையா? அந்த பரிசுத்த சபையானது அதன் வல்லமையில் ஒன்றாக சேர்ந்து தேவகுமாரர்களாய் அவரவர் ஸ்தானத்தில் பொருத்தப்பட்டு தேவனுடைய குடும்பத்துக்குள் புத்திர சுவிகாரராய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வல்லமையுள்ள சபையாய் அதன் மகிமையிலங்க நின்று கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சபைக்காகத்தான் அவர் வருகிறார். நாம் எவ்வளவு வாய்ப்பு போயிருக்கிறோம் பாருங்கள் சகோதரர்களே. வேற வாக்கியங்களிலும் நாம் ஒன்றாய் இசைய முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை வேதபூர்வமாக காண முடியாத எந்த ஒரு மனிதனும் ஒன்று அவன் குருடனாய் இருக்க வேண்டும் அல்லது அவனுக்கு மூளை கோளாறு இருக்க வேண்டும். அது உண்மை. பிரச்சனையில் தான் இன்று பெரிய போராட்டம் இருக்கிறது. ஒரு ஏற்பாட்டின் சபையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்றி வேற எந்த நாமத்தினில் யாராவது ஞானஸ்தானம் பெற்றதாக ஈராவது வேத பாக்கியம் இருந்தால் என்னிடம் கொண்டு வந்து காண்பியுங்கள். அல்லது வெவ்வேறு எந்த வகையிலாவது அவன் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அவன் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. நீங்கள் வந்து எனக்கு காண்பியுங்கள். அப்படியா? ஏது ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு கட்டளையும் இல்லை. இயேசுவானவர் அங்கே நீங்கள் விலக வேண்டும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறியுள்ளார். பிதாவோ குமாரனோ அது பரிசுத்தாவியில் ஏதும் ஒரு நாமம் அல்ல. இதை கூறின பத்து நாட்களுக்கு பின்னர் பேது எழுமல் என்று நீங்கள் வளர்ந்திருந்து ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு சென்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான். அது மட்டுமல்லாமல் வேதத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அங்கு வேறு சிலர் யோவான் ஸ்தானத்தினால் வேறு விதமாக வளர்ந்திருப்பதற்கு ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தார்கள். அவள் அவனிடம் நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும், நீங்கள் திரும்பி எடுக்கத்தான் வேண்டும் என்றான். ஆனால் ஓ, நாங்கள் இயேசுக்கே ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு மகத்தான பரிசுத்த மனிதனால் ஞானஸ்தானத்தை பெற்றோம் என்றார்கள். இதுதான் சுவிசேஷம். இதுவருடைய ஆவியினால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. நான் ஒரு கர்த்தருடைய அப்போஸ்தலன், வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறு எதையாகிலும் பிரசங்கித்தால் வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து வேறு எதையாவது கூறினாலும், பேராயரோ தலைமை பேராயரோ போப்பானவரோ கண்காணிப்பாளரோ அவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, நான் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை எல்லாமே வேறு ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். எங்களிடம் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை. இல்லை ஐயா, அப்படிப்பட்டதான ஒரு காரியமே கிடையாது. அப்படியானால் ஏன் ஜனங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை? ஜனங்கள் ஏனதை விசுவாசிக்க கூடாது? யாரோ அங்கே சரியான வார்த்தையை கூறினார்கள். முன்குறித்தல் முற்றிலும் சரி. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்ன என்னிடத்தில் வரும். எவ்வளவு நிச்சயமா இருக்கிறது பாருங்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்படியானால் இங்கே கண்டுபிடிக்க நான் பிரயாசிக்க வேண்டியது என்ன? இதுதான் காரியம். சரியா? நான் இந்த வசனத்தை வாசிக்கட்டும், அதற்கு பின்னர் பவுல் சொன்ன காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே முன்குறித்தல், இயேசுவின் நாமத்திலான தண்ணீர் ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், சபையை ஸ்தானத்தில் பொருத்துதல் முதலானவைகளின் பேரில் பவுல் பேசின அதே காரியங்களை இந்நிலவின் செய்தியில் நான் பிரசங்கித்தேன். அவன் கூறினது இதுதான். கலாத்திரிடம் கூறுகிறான், உங்களை கிறிஸ்துவின் குருவியினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறு விதமாய் கூறினால் வேறு யாரோ ஒருவர் உள்ளே நுழைந்து உங்களை அதனின்றி வேறொரு சுவிசேஷத்திற்கு திருப்ப நீங்கள் அனுமதித்ததை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் என்று அர்த்தமாகும். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை உருட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறொன்றுமல்ல. ஆனால் கவனியுங்கள், இப்பொழுது நினைவிருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிராத ஒவ்வொருவரையும் மறுபடியுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பவுல் தான் வருந்தி கேட்டுக் கொண்டான். அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ரகசியங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பிருந்தே மறைக்கப்பட்டிருந்து எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது நாம் சுவீகார புத்திரராகும்படி முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறினது பவுல் தான் என்று எத்தனை பேருக்கு தெரியும்?
அதை கூறினது பவுல் தான்.
இங்கே அவன் என்ன கூறியிருக்கிறான் என்று பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். திருவாளரே, நான் உங்களுடன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று மட்டும் கூறிவிடவில்லை, அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறியுள்ளான். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கட்டும். முன் சொன்னது போலவே மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அது உண்மை. இப்பொழுது சகோதரனே, சகோதரியே, அன்றொரு நாளில் அது தேவனாய் இருக்குமானால் நான் அவபக்தியாய் இல்லை என்று நம்பிக்கொண்டு கூறுகிறேன். இந்த சிறு கூட்டத்தை காணும்படியாகவே அவர் என்னை கொண்டு சென்றார். இப்பொழுது நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். அப்படியாய் நான் யூகித்துக் கூறவில்லை. பிரசங்கிப்பதில் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். பிரசங்கத்தில் நான் என்னையே மறந்து நீங்கள் களைப்புற்று உறக்கம் வரும் வரைக்கும் நான் உங்களை பிடித்து இங்கேயே இருக்க வைக்கிறேன். ஆனாலோ நீங்களும் அங்கு வர வேண்டும் என்பதை நான் எவ்வளவாக வாஞ்சிக்கிறேன் என்பதை மட்டும் நீங்கள் அறிய முடியுமானால் நலமாயிருக்கும். புரிகின்றதா? நான் இதை இன்னொரு முறை கூறுகிறேன். அவர் இதை கூறின போது அவர் முடிவு என்னவென்பதை நீ காண விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் திரும்பி பார்த்தபோது என் உடல் அங்கே கட்டிலின் மேல் படுத்து கிடந்தது. நான் உண்மையை தான் கூறுவேன் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் என்னை நீண்ட காலமாய் அறிவீர்கள். சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக சாமுவேல் கேட்ட விதமாகவே நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் நான் உண்மையல்லாத ஏதாவது ஒன்றை நான் எப்பொழுது ஆகிலும் கூறியிருக்கிறேனா? அது சரியா? அது எப்பொழுதும் உண்மையாகவே இருந்தது. நான் எப்பொழுதாலும் உங்களிடத்தில் பணத்திற்காக கெஞ்சினதுண்டா அல்லது அதை போன்று ஏதாவது செய்ததுண்டா? இல்லை பாருங்கள், நான் ஒருபோதும் அதை செய்தது கிடையாது. என்னால் இயன்றவரை உங்களை கிறிஸ்துவனிடம் வழிநடத்த முயன்றேனே அல்லாமல் வேறு ஏதாவது காரியத்தை நான் எப்பொழுதாவது செய்ததுண்டா? ஆம், செய்ததில்லை. நான் மனோ தத்துவத்தால் சிந்தனைகளை பகுத்தறிகிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக இப்படிப்பட்ட காரியங்கள் வரும், வேதம் அமிதமாக சம்பவிக்கும் என்று கூறுகிறது. என்னையும் ஒன்றையும் மோசே எதிர்த்து நின்றது போன்று ஏறக்குறைய மோசே செய்து அதே காரியத்தை செய்தார்கள். முடிவில் நிறுவனத்தில் முடிந்தது. அது உண்மை. ஆனால் நினைவிருக்கட்டும், என்னையும் எம்பிரேயினாலும் சுகப்படுத்த முடியவில்லை. அவர்களால் சுகப்படுத்த முடியாமல் போனது. அவர்களால் வாதைகளை கொண்டு வரத்தான் முடிந்ததே இல்லாமல் அதை இல்லாமற் பண்ண அவர்களால் கூடாமற் போயிற்று. புரிகின்றதா? சரியா? இப்பொழுது சுகமளிப்பவர் தேவன் ஒருவரே. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே சத்தியமாய் நிலைத்து நிற்கும். நான் உண்மையாய் இருக்க முயன்றேன், உங்களிடம் உண்மையை கூற முயன்றேன்.
31 வருடங்களாக முயன்றேன். 31 வருடங்களாக அடிக்கொருமுறை இந்த பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கித்தேன்.
இன்ற ஒரு நாள் இந்த பிரசங்க பீடத்தை விட்டு மகிமைக்கு செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். அங்கே ஒரு மனைவி, ஒரு மகள், தந்தை, சகோதரர் மற்றும் வெளியேற பெற்ற நண்பர்கள், இவர்கள் எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சவப்பெட்டிகள் இறக்கப்படுவதையும் பூக்கள் வைக்கப்படுவதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு நாளில் என்னுடையதும் இறக்கப்படும் என்று அறிவேன். அது உண்மை. ஆனால் இதய பூர்வமாக உத்தமத்தோடு என் முழு இதயத்தோடு நான் இதை கூறுகிறேன். அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளத்தான் வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்யும் போதெல்லாம் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடிய பொறுமையையும் தயவையும் சாந்தத்தையும் நிச்சயடக்கத்தையும் விசுவாசத்தையும் கொண்டு வரும். அந்த ஒரு நாள் காலையில் எனக்கு என்ன சம்பவித்தது என்றே எனக்கு தெரியாது. அப்பொழுது என் சரீரத்தில் இருந்தேனோ, ஒரு தரிசனத்தை கண்டேனோ, அல்லது இங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டேனோ என்பது இன்னமும் எனக்கு தெரியாததாக இருக்கிறது. எனக்கு தெரியாது, என்னால் கூறவும் முடியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே காரியம்தான், அந்த சிறிய கொட்டும் தலமான மறிப்பது என்றால் எனக்கு எப்பொழுதுமே பயம். ஆனால் மறிக்கும் போது இயேசு என்னை கொண்டு செல்ல மாட்டார் என்ற அந்த பயம் எனக்கு இல்லை. ஏனென்றால் அதற்கு நான் பயந்ததே கிடையாது. ஆனால் ஒரு கால் நான் உங்களை சந்திக்க நேர்ந்தால் ஏதோ ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு ஆவியை போன்று இருப்பேனே என்று பயம்தான். ஆனால் இப்பொழுது அது எனக்கு தெரியும். நான் அவர்களை கண்டபோது அவர்கள் அவ்வளவு தத்துரூபமாக மனிதர்களாக இருந்தார்கள்.
And they were people who once associated with me here on earth. Even to my first wife. She wasn't my wife. She was my sister. She never called me her husband. She called me her darling brother. There was no sex, no feelings of that type. It couldn't be. It was perfect. It was sweetness. It was perfection. I'm wondering. I don't know. I'm wondering, is that what she seen before she left the earth, when she was young in the hospital, when I called her, and she said, Billy, you have preached it, you've talked about it, but she said, you don't know what it is. She said, I have no more desire to say it. I wonder if that's what it is, that godly, saintly old man of F.F. Bosworth, who stood in this pulpit, who's preached with me around different parts of the world, old F.F. Bosworth, all of you nearly knew him.
Yes.
Godly, saintly old man. 2 hours before, well, about a week or two before he left, I went to him, and there he laid back there, weighed nearly 90 years old. His little old arms reached out, his little bald head and that white whiskers on his face. I grabbed that old man in my arms, and I screamed, my father, the chariots of Israel and the horsemen thereof.
வெந்தகோஸ்தின் உண்மையான பிரதிநிதியாக உண்மையான அப்போஸ்தலனாக யாராகிலும் இருப்பார்களேயானால் அது எஃப்எஃப் பாஸ்வர்த் அவர்கள் தான். சுத்தமான நேரடியான உண்மையான சுவிசேஷத்தை உடையவராயிருந்தார். நான் அவரை என் கரங்களில் தாங்கிக் கொண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சத்தமிட்டேன். அவர் அதற்கு, மகனே, களத்தில் தரித்தீரு. இந்த வாலிபர்கள் முடத்தனமான காரியங்களை அந்நிய நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கு முன்னர் கூடுமானால் முன்னதாகவே நீ போய் அதை சொல். உன்னிடம் இருக்கின்றதான அந்த உண்மையான சுவிசேஷத்தை நீ கொண்டு செல் என்றார். பாருங்கள், உன்னுடைய ஊழியம் என்னமாய் இருக்க போகின்றதோ அந்த அளவிற்கு அது இன்னமும் துவங்கவில்லை. நீ புத்தம் புதியதான விருண்ணமாக இருக்கின்றாய். மகனே, நீ வாலிபனாய் இருக்கின்றாய் என்றார். நான் சொன்னேன், சகோதரன் பாஸ்வர்த், எனக்கு இப்பொழுது 48 வயதாகிறது என்று. அவரோ, நீ இன்னும் துவங்கவில்லை என்றார். நீ அங்கே போவதற்கு முன்பு இந்த வாலிப பெண்டைகோஸ்து போலகர்கள் அதிகமான அர்த்தமற்ற காரியங்களை அயல் நாடுகளுக்கு கொண்டு சென்று காரியத்தை விஷமாக்கி எல்லா அரசியல் பிரதிநிதிகளையும் தேசத்தையும் அதற்கு எதிராக்கி போடுவார்கள். சகோதரன் பிரன்னா, முன்னதாக செல்லுங்கள். உன்னிடம் இருக்கின்ற சுவிசேஷத்தோடு தொடர்ந்து போம். நீ ஒரு அப்போஸ்தலன் அல்லது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசி என்று நான் நம்புகிறேன் என்றார். நான் அவரை நோக்கி பார்த்து என்னுடைய கரங்களில் அவரை அப்படியே அள்ளி அணைத்துக் கொண்டேன். நான் சொன்னேன், சகோதரன் பாஸ்வர்த், நான் உண்மை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டு வந்த இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் மிக்க மகிழ்ச்சியுற்ற தருணம் எது என்று. அவர் அதற்கு, சகோதரன் பிரண்ணாம், சரியாக இந்த நேரம்தான் அது என்றார். நீர் மறித்துக் கொண்டிருக்கிறீர் என்று உமக்கு தெரியுமா என்று கூறினேன். அதற்கு அவர், என்னால் மறிக்கவே முடியாது என்றார். நான் கேட்டேன், இதுதான் மிக்க சந்தோஷமான நேரம் என்று நீர் ஏன் கூறினீர் என்று. அதற்கு அவர், அங்கு ஒரு சிறு கதவு இருந்தது. அந்த கதவை நோக்கி பார்த்தவாறு நான் என் முகத்தை வைத்துக் கொண்டு இங்கே படுத்துக் கொண்டிருந்தேன். நான் யாரை நேசித்தேனோ, நான் யாரை பிரசங்கித்தேனோ, என் வாய் நாட்களெல்லாம் யாருக்காக உறுதியாக நின்றேனோ, அவர் எந்த நிமிடத்திலும் எனக்காக அந்த கதவண்டை வரக்கூடும். அப்பொழுது நான் அவரோடு கூட போய்விடுவேன். நான் அவரை நோக்கி பார்த்து, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் எப்படியாய் காணப்படுவேனோ அதே மாதிரியாய் காணப்படுவேன் என்று எண்ணினேன் என்றார். அவருடைய கரத்தை அப்படியே என்னுடைய கரத்தில் எடுத்து, சகோதரன் பாஸ்வர்த், நாம் இருவரும் அதே தேவனை விசுவாசிக்கிறோம். நாம் இருவரும் ஒரே காரியத்தை விசுவாசிக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் என் கடைசி மூச்சின் சரீரத்தை விட்டு போகும் மட்டும் நான் பிரசங்கிப்பேன். தேவனுக்கு உண்மையாய் இருக்க எந்த விதத்தில் எனக்கு தெரியுமோ அந்த அளவில் உண்மையாயிருப்பேன். சுவிசேஷத்தை எந்த பக்கத்திலும் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னால் இயன்றவரை அதற்கு உண்மையாக நிற்பேன். சகோதரன் பாஸ்வர்த், நான் உம்மை ஒரு மேலான தேசத்தில் சந்திப்பேன். அங்கே நீர் ஒருபோதும் வயதாக மாட்டீர், ஆனால் வாலிபமாகவே இருப்பீர் என்றேன். அவர் சொன்னார், சகோதரன் பிரண்ணம், நீர் அங்கு இருப்பீர், கவலைப்பட வேண்டாம் என்றார். இதற்கு முன்னர், அதாவது இச்சம்பவம் நிகழ்வதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு, அவர் அப்பொழுது மரித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் எண்ணினேன். அவரை காணும்படியாய் என் மனைவி அங்கு சென்றிருந்தாள். அவள் மேல் அவருக்கு அதிக பிரியம். சகோதரி பாஸ்வர்த்தையும் அவள் கண்டாள். அவர் 2 மணி நேரமாய் உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் நித்திரையிலிருந்து எழுந்து நோக்கி பார்த்து படுக்கையிலிருந்து குதித்து எழுந்தார். அப்பொழுது அவர், அம்மா, உங்களை கண்டு எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது. அப்பா, சகோதரன் ஜிம், இதோ இவர் இருக்கிறாரே, இவர் இல்லினாய்ஸ் உள்ள ஜோலியத்தின் இடத்தில் நான் கர்த்தருக்குள் வழிநடத்தினேன், இவர் ஒருத்தர் என்றார். புரிகின்றதா? அந்த ஜூலியட் மறுத்து போய் 50 வருடங்கள் ஆகிறது. ஆம்,
அவர் சொன்னார், சகோதரி இன்னார் இன்னார் இதோ இருக்கிறார்கள். ஆம், நான் இவளை விண்ணப்பை கூட்டங்களில் கர்த்தரிடம் வழி நடத்தினேன். ஆம்,
ஏன் சகோதரி இன்னார் இதோ இருக்கிறார், உங்களை அநேக நாட்களாக காணவில்லை, இன்ன இடத்திலிருந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்தீர்கள் அல்லவா என்றார்.
இப்படியாய் சுமார் 2 மணி நேரமாக அவர் தேவனிடத்தில் வழிநடத்தினிடத்தில் கை கொலுக்கிக் கொண்டிருந்தார். திரும்பி நடந்து போய் அவருடைய படுக்கையில் படுத்துக் கொண்டு கரங்களை மடக்கி வைத்துக் கொண்டார். அவ்வளவுதான்.
அந்த இரவு இயேசுவானவர் என்னை அனுமதித்து நான் காணும்படியாய் செய்த அந்த தேசத்துக்கு சகோதரன் பாஸ்வத் பிரவேசித்தாரா? அப்படியாய் இருக்குமானால் அவர் அங்கே இன்றைய ஒரு பாலிபராயிருக்கிறார். தேவன் அவருடைய ஆத்மாவை இளைப்பார செய்வாராக. நான் அந்த தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நான் அவ்வளவு விசுவாசம் உள்ளவனாக எப்பொழுதும் ஜீவிப்பேனாக. நான் கிறிஸ்துவுக்கு அவ்வளவு உண்மை உள்ள ஒரு ஊழியனாக இருப்பேனாக. என்னுடைய ஜீவத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேன், நான் வெட்கப்படுகிறேன். ஜனங்களாகிய உங்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்திருந்தால் நீங்கள் வந்து அதை எனக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினால் நான் செய்யும்படியாய் தேவன் அனுமதித்த எல்லா காரியங்களிலும் நான் நேர்மையாய் ஜீவிக்க பிரயாசித்தேன். புரிகின்றதா? பார்த்தீர்களா? ஆனால் பாருங்கள் நண்பர்களே, என்னுடைய ஜீவியத்தில் ஏதாவது தவறு இருக்கிறது என்று அறிந்திருப்பீர்களே, ஆனால் அதை எனக்கு எடுத்து கூற நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், இங்கே நின்று உண்மையான சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாலிப புருஷரே, ஸ்திரீகளே, உங்கள் ஒவ்வொருடைய முகத்தையும் நான் அங்கே அக்கிரிலே காணும்படி எதிர்பார்க்கின்றபடியால் நான் அதை பிரசங்கிக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கிருக்கின்ற இவ்விடத்திற்கும் அவ்விடத்திற்கும் இடையே உள்ள தூரம் ஒரு மூச்சு மட்டுமே. இப்பொழுது அது உண்மை, அது அங்குள்ளது. சகல கிருபையின் தேவன் தாமே, பரலோகத்தின் தேவன் தாமே, அவதூறாக சொல்லவில்லை, ஆனால் பயபக்தியுடன் கூறுகிறேன், அப்பாவானவர் தாமே. அந்த மகத்தான நாளிலே நாம் மீண்டும் பூமியின் மேல் சரீரங்களை பெற்றுக் கொள்ள இங்கே வருவோம். அப்பொழுது நம்மால் குடிக்க முடியும். தேசத்தின் திராட்சை பழத்தையும் மற்ற பழங்களையும் நம்மால் புசிக்க முடியும். அவர்கள் வீடுகளை கட்டுவார்கள், ஆனால் அதில் வேறொருவர் குடியிருப்பதில்லை. அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், அதிலிருந்து வேறொருவர்கள் கனிகளை புசிக்க மாட்டார்கள். புரிகின்றதா? ஒருவன் திராட்சை தோட்டத்தை நாட்டுவான், அதை அவனுடைய குமாரன் எடுத்துக் கொள்வான், பின்னர் அதை அவனுடைய குமாரன் எடுத்துக் கொள்வான், பின்னர் அதை அவனுடைய குமாரன் எடுத்துக் கொள்வான். ஆனால் இந்த சமயத்திலோ அப்படி இல்லை, அவன் அதை நாட்டி அதிலே தரித்திருப்பான். பார்த்தீர்களா? அது உண்மை. நாம் என்றென்றைக்குமா அங்கே இருப்போம். அந்த தேசத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் நான் காண்பேனாக. கிறிஸ்துவ போதகர்களுக்கும் கூட நான் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிவேன். என் சகோதரர்களே, உங்களை புண்படுத்தும்படியா இதை நான் கூறவில்லை. நானும் கூட ஒரு திருத்துவக்காரன் தான். எனக்கு திருத்துவத்தில் விசுவாசம் உண்டு. தேவனுடைய 3 தன்மைகள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆனால் 3 தேவர்கள் என்றல்ல. புரிகின்றதா? அங்கே 3 தன்மைகள் இருக்கின்றது என்று நான் விசுவாசிக்கிறேன். முற்றிலுமாக என்னுடைய முழு இருதயத்தோடு நான் அதை செய்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆனால் அவைகள் 3 தேவர்கள் அல்ல.
அவைகள் வெறுமென 3 தன்மைகளாக இருக்கிறது, அல்லது அவைகள் தேவனுடைய 3 உத்தியோகங்களாக இருக்கிறது. தேவன் ஒரு சமயத்தில் பிதாத்துவத்தில் குமாரத்துவத்தில் ஜீவித்தார், இப்பொழுதோ பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். அது அதே தேவன் தான், 3 உத்தியோகங்களில் இருப்பதாகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய பெயர் அல்ல. தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவருடைய பெயர் இயேசு. பரலோகத்தில் உள்ள குடும்பம் இயேசு என்று பெயரிடப்பட்டுள்ளது, பூலோகத்தில் உள்ள குடும்பம் இயேசு என்று பெயரிடப்பட்டுள்ளது என்று வேதம் கூறுகின்றது. அது உண்மை. ஆகவே தேவனுக்கு ஒரு பெயர், மனித பெயர் இருக்கின்றது. அவருக்கு யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா என்றெல்லாம் இருந்தது. அவை அவருடைய தெய்வத்துவத்தின் பட்ட பெயர்களாக இருந்தன. ஆனால் அவருக்கு ஒரு பெயர் இருந்தது, அது இயேசு, அது அவர்தான். உண்மையாக என்னுடைய சகோதரர்களே, நீங்கள் என்னோடு ஆமோதிக்கவிட்டால் நினைவிருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நான் உங்களை அங்கே சந்திப்பேன். புரிகின்றதா? நான் அங்கே உங்களுடன் இருப்பேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை நேசிக்கிறேன். சபையை இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும், ஞாயிறு காலையில் நாம் இங்கிருந்து தான் துவங்க போகிறோம். நான் உங்களை 2 மணிக்கு மேலாக காக்க வைக்க மாட்டேன். கூடுமானால் பிற்பகலிலும் நாம் ஒரு ஆராதனை நடத்துவதற்கு ஒரு ஏது உண்டாயிருக்கும். நாம் இன்றிரவு செய்தது போன்று 10:30 வரையிலும் கூட்டத்தை நடத்தலாம். நீங்கள் என்னை மன்னிப்பீர்களா? நண்பர்களே, நமக்கு இன்னும் அதிக நேரம் இல்லை. தேன் துளிகளே, நான் உங்களை தேன் துளிகள் என்று அழைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் தேன் துளிகள் தான். நீங்கள் என்னுடைய தேன் துளிகள். அது என்னவென்று தெரியுமா? இங்கு ஒரு வேத வார்த்தை நினைவுக்கு வருகிறது. நான் உங்களுக்காக அவருடைய சபைக்காக தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களை ஒப்புக் கொடுக்க நியமித்திருக்கிறேன் என்று பவுல் கூறியுள்ளார். அங்கேதான் காரியம், அதேதான். நான் உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கொடுக்க நியமித்தபடியால் இப்பொழுது அது அந்த நாளிலே உண்மையாய் இருக்குமானால் இயேசுவிடம் வருவார். அப்பொழுது நீர் எங்கள் யாவரையும் ஒரு கற்புள்ள கன்னிகையாய் அவரிடம் ஒப்புவிப்பீர் என்று அந்த ஜனங்கள் என்னிடம் கூறினார்கள். நீர் அவர்களுக்கு பிரசங்கித்த அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். பவுல் அவருடைய சபைக்கு பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருப்பேனால் அவருடைய கூட்டம் உள்ளே பிரவேசிக்குமானால் நீங்களும் கூட பிரவேசிப்பீர்கள். ஏனென்றால் நாமும் அதே காரியத்தை தான் பெற்றுள்ளோம். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் கூறுகின்ற வேளையிலே நமது தலைகளை நாம் வணங்குவோமாக.